ద ఫీస్ట్ ఆఫ్ ద ట్రంపెట్స్. దిస్ మెసేజ్ బై బ్రదర్ విలియం మరియన్ బ్రనమ్ వాస్ డెలివర్డ్ ఆన్ సండే మార్నింగ్ జూలై 19, 1964 అట్ ద బ్రానమ్ టాబర్నాకల్ ఇన్ జెఫర్సన్విల్ ఇండియానా యుఎస్ఏ. ఎక్కాళంగళిన్ పండిగై. இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Lord, on one occasion it was said by thy beloved disciples, teach us to pray.
கர்த்தாவே, ஒருமுறை உமது அன்பார்ந்த சீஷர்களால் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது கூறப்பட்டுள்ளது.
For when we catch sight of the great God of heaven, we do realize how insufficient we are.
நாங்கள் பரலோகத்தின் மகத்தான தேவனை காணும்போது நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம்.
So teach us to pray, Lord, in our hearts now for the things that would be beneficiary to thy kingdom and for thy servants.
எனவே கர்த்தாவே, உமது ராஜ்யத்துக்கும் உமது ஊழியக்காரருக்கும் உபயோகமாய் உள்ள காரியங்களுக்காக எங்கள் இருதயங்களில் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு போதிப்பீராக.
Thou knowest the need of every person here.
இங்குள்ள ஒவ்வொரு நபருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
Here on the desk this morning is handkerchiefs and aprons and just little parcels from the needy of physical aid and domestic and whatever it might be.
இன்று காலை இங்கே இந்த மேசையின் மேல் உருமாள்களும் கச்சைகளும் சரீரத்துக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் அது என்னவா இருந்தாலும் அதற்கு உதவி செய்வதற்காக சிறு பொட்டலங்களும் வைக்கப்பட்டுள்ளன.
Thou art God and God alone, the only true God that there is.
ஆனால் நீரே தேவன், நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன்.
And we ask thee in the name of Jesus, thy beloved Son, that you will heal each of these.
இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
And there may be some here who has not a handkerchief here or a parcel that need healing.
இங்கு ஒரு உருமாலையோ அல்லது ஒரு பொட்டலத்தையோ வைக்காத ஒரு சிலர் இங்கு இருக்கலாம். அவர்கள் சுகம் பெற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடும்.
There may be some out across the nations around the world that even this tape would meet in their homes or their churches.
இந்த ஒலிநாடா உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் உள்ள ஜனங்களை அவர்களுடைய இல்லங்களில் அல்லது அவர்களுடைய சபைகளில் சந்திக்கக்கூடும்.
We would pray, Lord, that while the service is going on or the tape is being played, or whatever position we might be in or condition.
கர்த்தாவே, இங்கு ஆராதனை நடக்கும்போது அல்லது ஒலிநாடா போட்டு கேட்கப்படும் போது நாங்கள் எந்த ஸ்தானத்தில் அல்லது எந்த நிலையில் இருக்க நேரிட்டாலும்,
May the great God of heaven honor this sincerity of our hearts this morning and heal the needy, give to them what they have need of.
பரலோகத்தின் மகத்தான தேவன் தாமே எங்கள் இருதயங்களில் காணப்படும் உத்தமத்தை இன்று காலை நோக்கி பார்த்து கனப்படுத்தி சுகம் தேவையுள்ளவர்களுக்கு சுகத்தையும் இன்னும் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை அவர்களுக்கு அளிப்பாராக.
Bless us now in the coming on service.
இப்பொழுது நடக்கவிருக்கும் ஆராதனையில் எங்களை ஆசீர்வதியும்.
Speak through us like never before for the kingdom of God's sake.
தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக இதுவரை ஒருபோதும் பேசாத விதத்தில் எங்கள் மூலம் பேசும்.
We wait in Jesus' name for thy answer. Amen.
உம்முடைய பதிலுக்காக இயேசுவின் நாமத்தில் காத்திருக்கிறோம். ஆமேன்.
It's good to be here in church again this morning.
இதனை கொண்டு நீர் எனக்கு உதவி செய்வீரா? இன்று காலை மறுபடியும் சபையில் இருப்பது நல்லது.
And I was just talking to some friends who've just come in from Ohio to a little girl that was brought down here a few months ago that was dying with leukemia.
ஒஹையாவிலிருந்து இங்கு வந்துள்ள சில நண்பர்களுடன் நான் சற்று முன் பேசிக் கொண்டிருந்தேன். முக்கியமாக சில மாதங்களுக்கு முன்பு இரத்த புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் கொண்டு வரப்பட்டிருந்தாள்.
The people were very poor, the parents.
அவளுடைய பெற்றோர் மிகவும் ஏழைகள்.
And I haven't time this morning to read the testimony which is going on file.
கோப்பில் வைக்கப்பட்டுள்ள அவளுடைய சாட்சியை படிக்க இன்று காலை எனக்கு நேரமில்லை. அவளுக்காக ஜெபம் செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த சிறு பெண்ணின் புகைப்படம் அங்கு உள்ளது என்று நான் நினைக்கிறேன்.
The doctors give her just 3 days to live, and in 3 days later they could find not even a trace of it.
அவள் உயிர் வாழ மருத்துவர்கள் 3 நாட்கள் மாத்திரமே தவணை கொடுத்திருந்தனர். ஆனால் 3 நாட்களுக்கு பின்பு சிறிதளவு புற்றுநோயும் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவளாய் பள்ளிக்கு போய்க்
கொண்டிருக்கிறாள்.
நாங்கள் அவளை இந்த அறையில் வைத்திருந்த போது சபை உறுப்பினர்களும் அவளை கண்டிருப்பார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன்.
And also the little baby that was born with the bowels like on the outside.
குடல்கள் வெளிப்புறமாக பிறந்த அந்த சிறு குழந்தையும் கூட.
Somehow the doctors in this little condition, the way the bowels were formed, could not be placed back again.
எப்படியாயினும் மருத்துவர்களால் குடல்கள் அந்நிலையில் உருவாக்கப்பட்டிருந்த காரணத்தால் அதை அதன் சரியான இடத்தில் வைக்க முடியவில்லை.
It was afraid to touch the little thing. It's just a newborn baby.
அந்த குழந்தை அப்பொழுதுதான் பிறந்தது. எனவே அந்த சிறிய குடல்களை தொடுவதற்கு அவர்கள் பயந்தனர்.
Now the little fellow is about a year old, I guess, something like that, but normal bowels, everything just as normal as it can be.
இப்பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 1 வயதாகிறது என்று நான் நினைக்கிறேன். அவன் சாதாரண குடல்களுடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாமே சரியாக உள்ளது.
It's just the grace of God that how good he is to us.
அது தேவனுடைய கிருபை மாத்திரமே. அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்.
Now today I was want to announce that the meeting that we were planning.
இப்பொழுது இன்று நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்த கூட்டங்களை அறிவிக்க விரும்புகிறோம்.
I was planning on going to this next coming week in Africa over with brother Joseph Boze in Kenya and Tanganyika.
அடுத்த வாரத்தில் நான் சகோதரன் ஜோசப் போஸ் அவர்களோடு ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா டங்கனிகா என்னும் இடங்களுக்கு செல்ல நான்
திட்டமிட்டிருந்தேன்.
அங்கு நாங்கள் கூட்டங்களை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சகோதரன் போஸிடமிருந்து வந்த தந்தியில்
சென்ற
வாரம் நமது மிஷினரிகளில் 3 பேர் கொலை செய்யப்பட்டனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அங்கு ஒரு கிளர்ச்சி இப்பொழுது ஏற்பட்டுள்ளது.
And the communists are slipping guns into the natives, claiming they got fish boats sitting around, Red China and Russia.
கம்யூனிஸ்டுகள் சுதேசிகளுக்கு ரகசியமாக துப்பாக்கிகளை கொடுத்து உதவுகின்றனர். கம்யூனிஸ்டுகள் சீனாவிலிருந்தும் ருஷ்யாவிலிருந்தும் மீன்பிடிப்பு படகுகள் மூலமாக அங்கு வந்து
and getting guns to the natives, and they don't know no better than to use them just on anything that they see to use it on.
சுதேசிகளுக்கு துப்பாக்கிகளை வழங்குவதாக தகவல் வந்துள்ளது. சுதேசிகள் அதை உபயோகித்து யாரை வேண்டுமானாலும் சுட வகை உண்டு.
So the government thought that it wouldn't be wise to have the meeting at this time.
எனவே இந்த நேரத்தில் கூட்டங்களை வைப்பது சரியல்ல என்று அரசு தீர்மானித்துள்ளது.
And as I understand also that brother Boze cannot even have his school open in this area where I was going at this time.
நான் அறிந்துள்ளபடி நான் போகவிருந்த வட்டாரத்தில் சகோதரன் போஸ் இந்த நேரத்தில் தன் பள்ளியையும் கூட நடத்த முடியவில்லை.
But it's not canceled, it's just postponed until they can get it quietened again.
ஆனால் அது ரத்து செய்யப்படவில்லை. அமைதி நிலவும் வரைக்கும் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
Very happy this morning to see in the midst of us again for many years absence brother Jackson, brother Sydney Jackson and sister Jackson from South Africa.
அநேக ஆண்டுகள் இங்கு வராத தென்னாப்பிரிக்காவை சார்ந்த சகோதரன் ஜாக்சன், சகோதரன் சிட்னி ஜாக்சனையும் சகோதரி ஜாக்சனையும் நமது மத்தியில் இன்று காலை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் பேசினார்களா?
These people was my real brothers and sister and co-workers in the campaign in South Africa the last trip over.
சென்ற முறை நான் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருந்த போது நடந்த கூட்டங்களில் இவர்களின் உண்மையான சகோதரனும் சகோதரியும் உடன் ஊழியருமாய் திகழ்ந்தனர்.
Which we trust that someday by God's grace to get back with them again or it's needy.
மீண்டும் என்றாவது ஒரு நாள் தேவனுடைய கிருபையினால் அங்கு செல்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் அது தேவையாய் உள்ளது.
And I've been trying for 9 years to get back.
ஆனால் மறுபடியும் செல்ல நான் 9 ஆண்டுகளாக முயன்று வருகிறேன்.
But only count the organizations and so forth, they won't let me back.
ஆனால் அங்குள்ள ஸ்தாபனங்களின் காரணமாக அவர்கள் என்னை அனுமதிக்க மறுக்கின்றனர்.
So I wrote them a letter recently and said, then let the blood of those lost souls be on you and not on me.
எனவே அண்மையில் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி, இழந்து போகும் ஆத்துமாக்களின் ரத்தப்படி என் மேல் இராமல் உங்கள் மேல் இருப்பதாக என்று கூறினேன்.
For I believe that God has been wanting to use my ministry over there for those people for some time.
சில காலமாக தேவன் அங்குள்ள ஜனங்களின் மத்தியில் என் ஊழியத்தை உபயோகிக்க விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன்.
And by their denominational difference, they won't let me come back.
ஸ்தாபனங்களுக்கு இடையே உள்ள கருத்து வேற்றுமை காரணமாக அவர்கள் என்னை திரும்ப அனுமதிக்க மறுக்கின்றனர்.
But all right, the Lord will take care of that.
ஆனால் பரவாயில்லை, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார்.
Now, what I wish to say this morning, that if the Lord willing, Brother Neville has asked me to have services tonight and at the tabernacle.
இப்பொழுது இன்று காலை நான் கூற விரும்புவது என்னவெனில், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூடாரத்தில் இன்றிரவு ஆராதனைகளை எடுத்துக்கொள்ள சகோதரன் டெவில் என்னை கேட்டுள்ளார்.
So you're invited out.
எனவே அதற்கு நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள்.
And then next Sunday, the Lord willing, I'm to be here also.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறன்றும் இங்கிருப்பேன்.
Then maybe for the next two or three Sundays, because of the absence of this being cancellation of this meeting that was in making.
அதன் பின்னர் ஒருகால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஞாயிறுகள் ஒழுங்கு செய்திருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதன் விளைவாகவே.
Now, we also would like to say that I said maybe we would preach the seven trumpets during this time.
இப்பொழுது இதையும் நான் கூற விரும்புகிறேன். ஒருகால் இந்த சமயத்தில் ஏழு எக்காலங்களை குறித்து நான் பேசுவேன் என்று உங்களிடம் கூறியிருந்தேன்.
We wondered just how that we were going to do it in the insufficiency of the size of the building and the inconvenience of the air conditioner, no air in the room.
கட்டிடத்தில் போதுமான இடம் இல்லாத காரணத்தாலும், குளிர்சாதன வசதி செய்யப்படாத அசௌகரியத்தினாலும் போதிய காற்று அறைக்குள் இல்லை.
It's not fixed yet for air conditioning.
இன்னும் குளிர்சாதன வசதி செய்யப்படவில்லை.
And we tried to rent this school up here, which is air conditioned.
இங்கோ பள்ளிக்கூடத்தை வாடகைக்கு எடுக்க நாங்கள் முயன்றோம். அதில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது.
Which seat about, I don't know, it's a nice seating capacity, very fine school. But we could find nothing.
கிட்டத்தட்ட இருக்கை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது அநேகம் பேரை கொள்ளும் மிகவும் அருமையான பள்ளிக்கூடம். ஆனால் எங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை.
And it would, they'd give us next week.
அவர்கள் அடுத்த வாரம் தருவதாக கூறுகின்றனர்.
But next week, see, these delegations coming from different parts of the world.
ஆனால் அடுத்த வாரமா, பாருங்கள், உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து பிரதிநிதிகள் வருகின்றனர்.
From Jamaica and from the islands and from South, even to South America and Canada and Mexico and across the nations.
ஜமாய்க்கா மற்றும் தீவுகளிலிருந்தும், தென்பாகத்திலிருந்தும், தென் அமெரிக்காவிலிருந்தும் கூட, கனடா மெக்சிகோ தேசங்கள் முழுவதிலிருந்தும்
வருகின்றனர்.
நாங்கள் அறிவிப்புகளை திங்கட்கிழமை அனுப்பினோம். அது அவர்களுக்கு புதன் அல்லது வியாழன் வரை கிடைக்காது.
அதன்
பிறகு விட்டுவிட்டு நடத்த வேண்டி வரும்.
School time, it's you'd have to take it one night and then off maybe a night or two and then on again, and we just couldn't do that. You couldn't make it.
அடுத்த வாரம் பள்ளிக்கூடம் நடக்கும் நேரமாதலால் ஒரு இரவு கூட்டத்தை நடத்திவிட்டு பிறகு ஓரிரண்டு இரவுகள் ஓய்வெடுத்துக் கொண்டு மறுபடியும் கூட்டம் நடத்த வேண்டும். அப்படி நம்மால் செய்ய முடியாது. உங்களால் அப்படி வந்து கொண்டிருக்க முடியாது.
I wondered why when I had prayed sincerely.
ஏன் அப்படி என்று நான் வியந்து நான் உத்தமமாக ஜெபித்தேன்.
And then it's about time for us to return back to Arizona again for the children to get in school.
அதன் பிறகு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்காக நாங்கள் அரிசோனா திரும்ப வேண்டும்.
And then I was talking to the wife.
பிறகு நான் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தேன்.
And yesterday I went into the room and I said, Lord, I may not use so many words, but understand, please God, what I mean in my heart.
பாருங்கள், நேற்று நான் அறைக்குள் சென்று, கர்த்தாவே, நான் ஜபத்தில் நிறைய வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனே, என் இருதயத்தில் உள்ளதை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளும்.
What is the matter that everything is cut off from preaching those trumpets?
எக்காலங்களை குறித்து பிரசங்கம் செய்வதற்கு எல்லாமே தடையாயுள்ள காரணம் என்ன என்றேன்.
And then he came and revealed it.
அவர் வந்து அதை வெளிப்படுத்தி தந்தார்.
And now this morning I want to speak to you on the reason why.
இப்பொழுது இன்று காலை அதன் காரணம் என்னவென்பதை குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன்.
And now let us who has Bibles and would like to turn in our Bibles, we will turn first to Leviticus, the 23rd chapter of Leviticus.
இப்பொழுது வேதாகமம் வைத்திருப்போர் நம்முடைய வேதாகமங்களில் நாம் முதலாவது லேவியராகமம் 23 அதிகாரத்திற்கு திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
If the Lord is willing, tonight I'm going to preach on the subject going beyond the camp.
கர்த்தருக்கு சித்தமானால் பாளையத்துக்கு புறம்பே செல்லுதல் என்னும் பொருளின் பேரில் இன்றிரவு பிரசங்கிக்கப் போகிறேன்.
And it will be short, and so you can have time to get back to your places for work.
அது சிறிய பிரசங்கமாயிருக்கும். நாளை வேலைக்கு செல்வதற்கான நீங்கள் வீடு திரும்ப உங்களுக்கு நேரம் இருக்கும்.
We're happy to see visitors in, people from out of town.
நகரத்துக்கு வெளியே உள்ள மக்கள் இங்கு விஜயம் செய்துள்ளதை காண நாங்கள் மகிழ்ச்சி உறுகிறோம்.
How many out of town people here while we're looking?
நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதாவது எத்தனை பேர் நகரத்துக்கு வெளியே உள்ளவர்கள்?
95%, yeah, 98% of the congregation.
95%. ஆம், சபையோரில் 98%.
So you see, it isn't Jeffersonville, it's the people who come into Jeffersonville.
எனவே நீங்கள் பாருங்கள், இது ஜெஃபர்சன்வில் மக்கள், ஜெஃபர்சன்வில்லுக்கு வந்துள்ள மக்கள். அதாவது
We are here by the grace of the Lord.
நாம் கர்த்தருடைய கிருபையினால் இங்குள்ளோம்.
And now, I want to read three places this morning.
இப்பொழுது இன்று காலை வேதாகமத்திலிருந்து மூன்று இடங்களில் நான் வாசிக்க விரும்புகிறேன்.
One of them is found in Leviticus, the 23rd chapter, and the other is in Isaiah 18 and Isaiah 27. You who are marking it down.
அவைகளில் ஒன்று லேவியராகமம் 23 அதிகாரத்தில் காணப்படுகின்றது. மற்றொன்று ஏசாயா 18 மற்றும் ஏசாயா 27 அதிகாரத்தில் காணப்படுகிறது. குறித்துக் கொள்பவர்களாகிய உங்களுக்கு கூறுகிறேன்.
And now, instead of preaching, the Lord willing, I'll do that tonight.
பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு பிரசங்கம் செய்வேன்.
But I want to teach this morning on the feast of the seven trumpets.
ஆனால் இன்று காலை ஏழு எக்காலங்களின் பண்டிகை என்னும் பொருளின் பேரில் போதிக்கலாம் என்று விரும்புகிறேன்.
Which this month is the feast of the seven trumpets beginning and which is the seventh month.
இந்த மாதம்தான் ஏழு எக்காலங்களின் பண்டிகை துவக்கத்தில், அது ஏழாம் மாதம்.
Which would be July the 15th was beginning of the feast of the trumpets and the Levitical laws.
அப்படியானால் லேவியரின் பிரமாணங்களின்படி எக்காலங்களின் பண்டிகை ஜூலை 15 தேதி துவங்கும்.
Now, if you have your papers and things and wish to write down scriptures and texts and so forth as we go along.
இப்பொழுது நீங்கள் குறிப்புத்தாள்களை வைத்துக் கொண்டு வேத வாக்கியங்களையும் பாடப்பொருள்களையும் குறித்துக் கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நாம் தொடர்ந்து பேசலாம்.
There's one thing to this meeting. It's hot and we are accustomed to that through the years.
இந்த கூட்டத்தில் ஒன்று உள்ளது, அது மிகவும் உஷ்ணமாய் உள்ளது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நமக்கு பழக்கமாகிவிட்டது.
But someone might think that I believe that when we enter into this building that we cease time, maybe in partially in eternity, the way how long I hold the people.
ஆனால் நாம் இந்த கட்டடத்துக்குள் நுழையும் போது நமக்கு காலம் என்பது முடிவடைந்து விடுகிறது என்றும், நாம் அதிக நேரம் ஜனங்களை பிடித்து வைத்துள்ளதால் நாம் ஓரளவுக்கு நித்தியத்தில் பிரவேசித்து விடுகிறோம் என்றும் யாராகிலும் நினைக்க வகையுண்டு என்று நான் நினைக்கிறேன்.
I don't mean it to be that way.
நான் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை.
But I believe that we're living at so close to the coming of Jesus that I have to take advantage of every minute that I have the people together.
ஆனால் இயேசுவின் வருகைக்கு நாம் மிக அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றே நான் விசுவாசிக்கிறேன். எனவே ஜனங்கள் ஒன்று கூடி உள்ள போது ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன்.
And I was thinking as I was driving down the road a while ago, being out for a little prayer just for entering the pulpit as any real sincere clergyman does.
சற்று முன்பு நான் சாலையில் காரோட்டி வந்து கொண்டிருந்த போது பிரசங்க பீடம் ஏறுவதற்கு சற்று முன்பு சிறிது ஜெபம் செய்துவிட்டு வரலாம் என்று வெளியே சென்றிருந்த போது உத்தமமான எந்த ஒரு உண்மையான குருவானவரும் அப்படி செய்வதுண்டு.
I was thinking, you know, we're having the most glorious time when we meet here together.
நாம் ஒன்று கூடும் போது நமக்கு மிகவும் மகத்தான தருணம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
But And the people gathering from many states sitting right in here now, from way away, hundreds and hundreds of miles.
ஆனால் அநேக மாநிலங்களிலிருந்து ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து வந்து இங்கு ஒன்று கூடி அமர்ந்துள்ளனர்.
And we assemble together to fellowship around the word.
வார்த்தையில் ஐக்கியம் கொள்ள நாம் ஒன்று கூடுகிறோம்.
But there will come a time soon when this will be just a fond memory. That is right.
ஆனால் விரைவில் ஒரு நேரம் வரும், அப்பொழுது இது பற்று மிகுந்த ஞாபகத்திற்குரிய ஒன்றாகிவிடும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அது உண்மை.
These times will be taken away from us.
இப்படிப்பட்ட நேரங்கள் நம்மை விட்டு எடுபடும்.
So therefore we must do all that we know how to do to make this every minute count.
எனவே ஒவ்வொரு நிமிடத்தையும் முக்கியமானதாக கருதி நமக்கு செய்ய தெரிந்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
And think of this now while we're suffering in the heat of the morning.
உஷ்ணத்தால் இன்று காலை நாம் அவதிகூறும் இந்நேரத்தில் இதை யோசித்து பாருங்கள்.
And you know, every human body is a dynamo of heat itself, and it makes it pretty hard on you.
ஒவ்வொரு மனித உடலும் உஷ்ணத்தை உற்பத்தி செய்யும் மின்னாக்க பொறி கருவி என்ற ஒரு டைனமோவாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த உஷ்ணம் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும்.
ஆனால்
நீங்கள் வார்த்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Now, just before we read, let's pray.
இப்பொழுது நாம் படிக்கும் முன்பு நாம் ஜெபம் செய்வோமாக.
Lord, most any person in here that can move their hands could turn the pages of this Bible.
கர்த்தாவே, கைகளை அசைக்கக்கூடிய இங்குள்ள எவரும் வேதாகமத்தின் பக்கங்களை திருப்ப முடியும்.
But there's but one among us this morning that can open it. That's the great Holy Ghost which is in our midst.
ஆனால் அதை திறக்கக்கூடிய ஒருவர் இன்று காலை எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர்தான் எங்கள் மத்தியில் உள்ள மகத்தான பரிசுத்த ஆவியானவர்.
Open to us the word, Lord, as we read. As you did to the disciples as they went on the road to Emmaus and began to explain to them the scriptures.
கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையை படிக்கும்போது எம்மாவூருக்கு போய்க் கொண்டிருந்த சீஷர்களுக்கு நீர் வேதவாக்கியங்களை விளக்கிக் கொடுத்த விதமாக எங்களுக்கும் அதை திறந்து தாரும்.
And may we, when we leave, say like those who coming back to Jerusalem from Emmaus, did not our hearts burn within us as he spake to us along the way?
நாங்களும் இவ்விடம் விட்டு செல்லும்போது எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த சீஷர்கள் வழியிலே அவர் நம்முடன் பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொடுந்து விட்டு எரியவில்லையா என்று கூறின விதமாக நாங்கள் கூறுவோமாக. இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன்.
வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும்படிக்கு நாம் எழுந்து நிற்போமாக.
Now, my subject this morning is the Feast of the Trumpets.
இப்பொழுது இன்று காலை என்னுடைய பொருள் எக்காளங்களின் பண்டிகை என்பதாகும்.
I want to read now from the 23rd verse of the 23rd chapter of Leviticus.
இப்பொழுது நான் லேவியராகமம் 23 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன்.
And the Lord spake unto Moses, saying,
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
Speak unto the children of Israel, saying, In the seventh month, And in the first day of the month shall ye have a Sabbath, a memorial, a blowing of trumpets, a holy a convocation.
நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்காள சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாயிருப்பதாக.
Now in the book of Isaiah, beginning with the first verse of the 18th chapter, This connects this together.
இப்பொழுது ஏசாயாவின் புத்தகம் 18 அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து தொடங்குவோம். இது அதை ஒன்றாக இணைக்கிறது.
Woe to the land shadowing with wings, which is beyond the river of Ethiopia.
எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கரையிலே நிழலிடும் செட்டைகளை உடையதும்.
That sendeth ambassadors by the sea, even the vessels of bulrush upon the waters.
கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ.
Saying, Go ye swift messengers to a nation scattered, peeled out the people, terrible nation melted out and trodden down. whose land the river has spoiled.
வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள்.
And all ye inhabitants of the world and dwellers on the earth.
பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லோரும்
see ye when he lift up an ensign on the mountain and when he bloweth a trumpet hear ye.
மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காளம் ஓதப்படும் போது கேளுங்கள்.
In Isaiah 27:12-13.
ஏசாயா 27:12-13 வசனங்கள்.
And it shall come to pass in that day that the Lord shall beat off from the channel of the river unto the streams of Egypt.
அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள்.
And ye shall be gathered one by one, O ye children of Israel.
இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள்.
And it shall come to pass in that day that the great trumpet shall be blown.
அக்காலத்திலே பெரிய எக்காளம் ஊதப்படும்.
And ye shall come which are ready to perish in the land of Assyria and the outcast in the land of Egypt.
அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து
and shall worship the Lord in the holy mount at Jerusalem.
எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள்.
Let us pray again.
நாம் மறுபடியும் ஜெபம் செய்வோமாக.
Lord, bless these words to our hearts.
கர்த்தாவே, எங்கள் இருதயங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும்.
May our thoughts and our meditation be according to thy bidding. In Jesus' name, Amen.
எங்கள் சிந்தனைகளும் எங்கள் தியானமும் உமது கட்டளையின்படி இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
There's so many things that a pastor would like to say to his congregation that he loves, of different people from different places, which would not be permitted on the count of time.
பல்வேறு இடங்களிலிருந்து வந்துள்ள பல்வேறு ஜனங்களை கொண்டதும் தான் நேசிக்கிறதுமான தன் சபைக்கு ஒரு போதகர் அநேக காரியங்களை கூற விருப்பப்படுவார். ஆனால் நேரம் போதாததன் காரணமாக அது அவரால் இயலவில்லை.
Now, as we approach this subject, we want you to feel at liberty.
இப்பொழுது இந்த பொருளை அணுகும் நேரத்தில் நீங்கள் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
And many of you are standing, and as I come by, the halls is full, and outside the doors, the front, around the building, around the walls.
நான் உள்ளே வந்தபோது உங்களில் அநேகர் நின்று கொண்டிருந்தீர்கள். கூடங்கள் நிரம்பி உள்ளன. கதவுகளின் வெளியிலும் முன்பக்கத்திலும் கட்டடத்தை சுற்றிலும் சுவர்களை சுற்றிலும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கின்றனர்.
So now, if you want to change seats with each other, that'll be fine.
எனவே இப்பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் இடம் மாற்றிக்கொள்ள விரும்பினால் அது நன்றாயிருக்கும்.
Now, the feast of the trumpets.
இப்பொழுது எக்காளங்களின் பண்டிகை.
Now, this was a gathering of Israel where they gathered together the feast of the trumpets.
இப்பொழுது இது இஸ்ரவேலர் ஒன்று சேர்வதாயிருந்தது. எக்காளங்களின் பண்டிகையின் போது அவர்கள் ஒன்று கூடினர்.
Now, I have been anticipating for some time to speak on the subject of the seven trumpets in the book of Revelations.
இப்பொழுது சில நாட்களாக நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படும் ஏழு எக்காலங்களை குறித்த பொருளின் பேரில் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகிறேன்.
And now we are going to review this just a moment to bring out the real cause of me not speaking this time because the Holy Spirit would not let me speak at this time on these things.
ஆனால் இம்முறை அதை குறித்து பேசாததன் உண்மையான காரணத்தை மறுயோசனை செய்து உங்களிடம் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இம்முறை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுமதிக்காததே அதன் காரணம்.
I know that sounds very juvenile maybe to people of great learning and understanding, but to the Christian it's different.
அதிகம் படித்த மேதாவிகளுக்கு இது ஒருகால் சிறுபிள்ளைத்தனமாக தென்படலாம், ஆனால் கிறிஸ்தவனுக்கோ அது வித்தியாசமாய் உள்ளது.
We follow the leading of the Spirit. That alone.
நாங்கள் பரிசுத்தாவியின் வழிநடத்துதலை மாத்திரமே பின்பற்றுகிறோம்.
Now I begin to notice at the preaching of the seven church ages.
இப்பொழுது நான் ஏழு சபை காலங்களை குறித்து பிரசங்கித்த போது கவனிக்க துவங்கினேன்.
Which is the pattern or the forecast of all that God was going to do for the churches and through the churches and positionally setting them up.
அது தேவன் சபைகளுக்காக சபைகளின் மூலமாக என்ன செய்ய போகிறார் என்பதன் மாதிரியாக அல்லது முன்னறிவிப்பாக அமைந்தது. அது சபைகளை அதனதின் ஸ்தானத்தில் பொருத்தியது.
The first three chapters of the book of Revelations reveals all the happenings unto the church.
வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் முதல் மூன்று அதிகாரங்கள் சபைகளுக்கு நேரிடுபவைகளை வெளிப்படுத்துகின்றன.
Then from the third chapter unto the 19th chapter of Revelation, there is no more seeing of the church.
அதன் பிறகு வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை காணப்படவே இல்லை.
The church goes up at the fourth chapter of Revelations and returns back at the 19th chapter of Revelations, the bride and the groom together, coming to the earth.
வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்தில் சபை எடுக்கப்பட்டு 19ஆம் அதிகாரத்தில் அது திரும்பி வருகின்றது. மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாக பூமிக்கு வருகின்றனர்.
And then from the 19th chapter to the conclusive of the 22nd chapter, it's all on the millennium and what will be in the years that is to follow it.
அதன் பிறகு 19ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரமான 22ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆயிர வருட அரசாட்சியை குறித்தும் அதை தொடர்ந்து நடப்பவைகளை குறித்தவையே ஆகும்.
During the 4th to the 19th, God is dealing with Israel.
4 முதல் 19 அதிகாரங்களில் தேவன் இஸ்ரவேலருடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்.
Now, then, when we got finished with the book of the revelation of the church,
சபையை குறித்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கூறப்பட்டவைகளை நாம் பிரசங்கித்து முடித்தபோது,
what God did to those seven churches which were then in their infancy or their shadow in Asia Minor.
அந்த ஏழு சபைகளுக்கு தேவர் என்ன செய்தார் என்பது அவை துவக்க நிலையில் அல்லது நிழலாக ஆசியா மைனரில் அமைந்திருந்தன.
Then the Holy Spirit revealed and opened us all the mysteries in there of how he's brought his church through history.
பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு தமது சபையை சரித்திரத்தினூடாக நடத்தி வந்தார் என்னும் எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி திறந்து காண்பித்தார்.
If you don't have the seven church ages on tape, it would be good if you listen to them and soon they'll be in book form.
ஏழு சபை காலங்களை குறித்த ஒளிநாடா உங்களிடம் இல்லை என்றால் அதை வாங்கி நீங்கள் கேட்பது நல்லது. விரைவில் அது புத்தக வடிவில் வெளிவரும்.
Then just leaving it at that and presuming after a while we'd preach on the seals, not knowing what the seals was.
அது அதனுடன் முடித்துக்கொண்டு சற்று கழிந்து முத்திரைகளின் பேரில் பிரசங்கிக்கலாம் என்று எண்ணினேன். முத்திரைகள் என்னவென்று எனக்கு அப்பொழுது தெரியாது.
I had my own idea, as every minister does, of reading maybe what other man had said and believing as much as I possible with them on the things that they had drawn up their conclusion.
ஒவ்வொரு ஊழியக்காரனும் செய்கிறது போலவே நானும் மற்றவர்கள் கூறினதை படித்து அதை பெரும்பாலும் நம்பி அவர்கள் கொண்டிருந்த முடிவின் பேரில் நானும் என் சொந்த அபிப்பிராயத்தை கொண்டிருந்தேன்.
I'd read the book of Mr. Smith, Uriah Smith, which is the Adventist teacher, and I'd read his thoughts on it.
திரு ஸ்மித், உரியா ஸ்மித் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அவர் ஏழாம் நாள் ஆசரிப்போரின் ஆசிரியர். அந்த புத்தகத்தில் உள்ள அவருடைய கருத்துக்களை நான் படித்திருக்கிறேன்.
I'd read Mr. Larkin, I'd read so many different ones of their commentaries on this.
திரு லார்க்கின் அவர்கள் எழுதின புத்தகத்தையும் நான் படித்திருக்கிறேன். இன்னும் பல்வேறு புத்தகங்களையும் இதன் பேரிலான அவர்களுடைய வர்ணனைகளையும் நான் படித்ததுண்டு.
Somehow or other, I thought I had a little view of it myself that might be the place is different.
ஆனால் அநேக இடங்களில் என் கருத்து வித்தியாசமாக அமைந்திருந்தது.
But trying one time, just speaking three subjects, the four subjects of the four horse riders.
ஒரு முறை குதிரை சவாரி செய்யும் நான்கு பேர்களை குறித்து மூன்று பொருள்களாக, முதலில் இல்லை, நான்கு பொருள்களாக பேச முயன்றேன்.
I preached only four nights, one on one horse and the other.
நான் நான்கு இரவுகள் அதன் பேரில் ஒரு குதிரையின் மேல் உள்ளவர் மற்றும் மற்ற குதிரையின் மேல் உள்ள ஒருவரை குறித்தும் பிரசங்கித்தேன்.
But then just before it happened, I was given a vision which is on tape, as you all know, sirs, what time is it? That I should go to Tucson, Arizona.
ஆனால் இது சம்பவிப்பதற்கு முன்பு எனக்கு ஒரு தரிசனம் அளிக்கப்பட்டு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி அது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அயன்மீர் இதுவா சமயம் என்ற தலைப்பினை கொண்டது. நான் அரிசோனாவில் உள்ள டூசானுக்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்ததாகும்.
And there, on the back side of the desert, up into the mountain, where I was with some brethren, and told about what a great blast would go off, and seven angels came down.
அங்கு வனாந்தரத்தின் பின்பாகத்தில் மலையின் மேல் சகோதரர் சிலருடன் நான் இருந்தபோது ஒரு பெரிய வெடிசத்தம் உண்டாகும் என்றும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஏழு தூதர்கள் இறங்கி வந்தனர்.
Me thinking myself, it was the end of my life.
அதுவே என் வாழ்க்கையின் முடிவு என்று நான் நினைத்து
Told my wife to get with Billy and what to do with the children and so forth till we met again at the other side.
என் மனைவியிடம் பில்லியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் மறுபடியும் மறுபக்கத்தில் சந்திக்கும் வரைக்கும் மற்ற பிள்ளைகளின் விஷயத்தில் அவள் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினேன்.
Then one day in Sabina Canyon, while God called me early in the morning, up there, I was up with my hands in the air praying, and a sword came into my hand.
பின்பு ஒரு நாள் சபினோ கான்யானில் தேவன் அதிகாலையில் என்னை அங்கு அழைத்த போது நான் என் கரங்களை ஆகாயத்தை நோக்கி மேலே உயர்த்தி ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பட்டயம் என் கைகளில் விழுந்தது.
You know that?
அது உங்களுக்கு தெரியும்.
I stood there and looked at it as natural as my hand is now, not knowing what it meant.
நான் அங்கு நின்று கொண்டு அதை பார்த்தேன். என் கரமானது இப்பொழுது இருப்பது போன்றே இயற்கையாக இருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை.
It was left me with a voice that said, "This is the sword of the king."
அது என்னை விட்டு சென்றபோது ஒரு சத்தம், இது ராஜாவின் பட்டயம் என்றது.
And then later when the angel of the Lord revealed it, it was the word in the hand.
பின்பு கர்த்தருடைய தூதன் அதை வெளிப்படுத்தி தந்தபோது அது என் கரத்தில் இருந்த தேவனுடைய வார்த்தையாய் இருந்தது.
Immediately after that, the angels of the Lord appeared and told about the seven trumpets or the seven seals, and I was to return back here to Jeffersonville and preach the seven seals.
இது நிகழ்ந்த உடனே கர்த்தருடைய தூதர்கள் பிரதியட்சமாகி ஏழு எக்காலங்களை குறித்து இல்லை ஏழு முத்திரைகளை குறித்து கூறினர். அப்பொழுது நான் இங்கே ஜெஃபர்சன்வில்லுக்கு திரும்பி வந்து ஏழு முத்திரைகளை பிரசங்கிக்க வேண்டும் என்று
கட்டளையிடப்பட்டேன்.
நான் இதுவரை ஆவியின் ஏவுதலினால் இதையாகிலும் கூறியிருந்தால் அது இதுதான். அங்கு கர்த்தருடைய தூதனங்களை சந்தித்தார். அப்பொழுது வேதாகமம் ஒரு புது வேதாகமமாக ஆனது.
There it opened up and revealed all the things that the reformers and things had left out.
சீர்திருத்தக்காரர்களும் மற்றவர்களும் விட்டுவிட்ட அனைத்தையும் அது திறந்து வெளிப்படுத்தி தந்தது.
It was a complete revelation of Jesus Christ, altogether new to us but perfectly exactly with the scripture.
அது இயேசு கிறிஸ்துவின் முழுமையான வெளிப்பாடாய் இருந்தது. அது எங்களுக்கு முழுவதும் புதிதாய் இருந்தது. ஆனால் வேத வாக்கியங்களுடன் அது பரிபூர்ணமாயிருந்தது.
That was the word which has always been.
அது எப்பொழுதுமே இருந்து வந்துள்ள வார்த்தையாயிருந்தது.
I was so inspired and directed.
நான் அதிகமாக ஆவியில் ஏவப்பட்டு நடத்தப்பட்டேன்.
Then when I come to this part here of preaching the seven trumpets,
அதன் பின்னர் நான் ஏழு எக்காலங்களை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்தபோது
I was thought, well, I'll not try to think anything. I'll just wait till that time and let him reveal it to me.
பாருங்கள், நான் எதை குறித்துமே யோசிக்க மாட்டேன். நான் நேரம் வரும் வரை காத்திருப்பேன். அவர் அதை எனக்கு வெளிப்படுத்தி தரட்டும் என்று நான் எண்ணிக்கொண்டேன்.
And then yesterday when I was went into the room and wondering why, or beg your pardon, it was day before yesterday.
அதன் பின்னர் நேற்று நான் அறைக்குள் சென்று எப்படி என்று யோசித்துக் கொண்டே இல்லை, உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன், அது நேற்று முந்தின நாளாயிருந்தது.
When I went into the room to try to understand, it was there that the Holy Spirit opened up this to show me the reason it not profitable even for the church at this time, because it has nothing to do with the church at all.
நான் அறைக்குள் சென்று அதை புரிந்து கொள்ள முற்பட்ட போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் அதை திறந்து இந்த நேரத்தில் சபைக்கு அது உபயோகமல்ல, ஏனெனில் அதற்கும் சபைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை எனக்கு காண்பித்தார்.
Now, the hidden mysteries of Christ was fully revealed in the seven seals.
கிறிஸ்துவை குறித்து மறைந்திருந்த ரகசியங்கள் ஏழு முத்திரைகளில் முழுவதுமாக வெளிப்பட்டன.
It revealed first the seven church ages, opened up the ages and placed them positionally both with history and with the Bible.
முதலாவதாக ஏழு சபையின் காலங்களை அது வெளிப்படுத்தி காலங்களை திறந்து கொடுத்து அவைகளை வரலாற்றிலும் வேதத்திலும் அதன் ஸ்தானத்தில் எப்படியாய்
பொருத்தினது.
நாம் கடைசி சபையின் காலமாகிய லவோதிக்கியா சபையின் காலத்தில் இருந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டோம். எல்லா சபை காலங்களிலும் இதுவே மிகவும் கேடான காலம்.
Even from the very first, from Ephesians, was a great church age.
முதல் சபை காலமான எபேசு சபை காலத்தில் இருந்து இதுவே ஒரு மகத்தான சபை காலமாகும்.
And then how here the Holy Spirit giving me a vision and seeing what would take place, I draw it on the blackboard 2 years ago.
அதன் பின்னர் எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இங்கு ஒரு தரிசனத்தை அருளி என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்தவனாய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை நான் கரும்பலகையில் வரைந்து காண்பித்தேன்.
Here it is up here on the drawing that how that the light was fading off of the earth.
இதோ அந்த வரைபடம் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் எவ்வாறு பூமியில் மங்கிக் கொண்டிருக்கிறது என்று காண்பித்தேன்.
Which would be exactly the way that the light come on the earth as a gospel and how it would fade in and out.
அதே விதமாக சுவிசேஷமாக இவ்வுலகிற்கு வந்த ஒளி சற்று பிரகாசித்தும் பின்பு மறைந்தும் விடும் என்பதாகும்.
Not knowing it at the time what it meant and how it would be.
அதை வரைந்த அந்த நேரத்தில் அதன் பொருள் என்ன என்றும் அது எப்படி இருக்கும் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை.
But the great ecumenical world had a meeting with Rome.
ஆனால் அந்த பிரம்மாண்டமான உலக சபைகளின் ஐக்கிய உலகம் ரோமாபுரியுடன் சந்திப்பு வைத்துக் கொண்டிருந்தது.
And Rome, which is the mother of all organizations,
ரோமாபுரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் தாயாக உள்ளது.
The Pope, for the first time in history, left the Vatican and went to Jerusalem and many places.
வரலாற்றிலேயே முதன்முறையாக போப்பாண்டவர் வாடிகன் நகரத்தை விட்டு எருசலேமுக்கு மற்ற இடங்களுக்கும் சென்றார்.
Now Jerusalem is the ancient seat of all of our religion is Jerusalem.
நமது மார்க்கம் அனைத்துக்கும் பழமை இருப்பிடமாக எருசலேம் விளங்குகிறது.
And in this ancient seat, the Pope from Rome, which has been the church's greatest enemy all times,
எல்லா காலங்களிலும் சபையினுடைய மிகப்பெரிய சத்துருவாக விளங்கி வரும் ரோமாபுரியில் உள்ள போப்பாண்டவர்
leaves to come over to visit Rome, or from Rome to Palestine, Jerusalem.
ரோமாபுரிக்கு இல்லை, ரோமாபுரியை விட்டு பாலஸ்தீனாவுக்கு எருசலேமுக்கு விஜயம் செய்கிறார்.
And as we see, being uneducated myself, not knowing the words and how to speak them, I've always taught in types and patterns of nature.
நாம் காண்கிறபடி எனக்கு கல்வியறிவு இல்லாதபடியினாலும் பேசும்போது சொற்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று எனக்கு தெரியாத காரணத்தாலும் நான் எப்பொழுதுமே இயற்கையின் உதாரணங்களையும் மாதிரிகளையும் வைத்து கற்பித்து வந்திருக்கிறேன்.
Nature will follow nature.
இயற்கை இயற்கையை தொடரும்.
Nature is of God.
இயற்கை தேவனால் உண்டானது.
When you take a time when cattle on in the field all congregate together in the corner of the field,
நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு வயல்வெளியில் உள்ள கால்நடைகள் வயலின் ஒரு மூலையில் ஒன்று கூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் தண்ணீரில் இருந்து உங்கள் தூண்டில் முள்ளை வெளியே எடுத்து பாருங்கள். மீன் ஒரு காலம் அந்த தூண்டிலின் இரையை கடிக்காது. நீங்கள் அந்த நேரத்தில் அவைகளை ஒருபோதும் பிடிக்கவே முடியாது. பாருங்கள், கால்நடைகள் அந்த நேரத்தில் ஓய்வெடுத்துக்
கொண்டிருக்கின்றன.
நீங்கள் தூண்டில் முள்ளை மீன்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் ஆற்றுப்படுகையின் ஆழம் வரைக்கும் போட்டால் ஒழிய அவைகளை பிடிக்க முடியாது.
But when cattle go to feeding, watch the same time the cattle does that, the birds also will take to the trees. They'll quit a feeding.
ஆனால் கால்நடைகள் மேய போகும்போது கவனியுங்கள், கால்நடைகள் ஓய்வு பெறும் அதே நேரத்தில் பறவைகளும் இறை தேடாமல் மரங்களை அடைகின்றன.
See, it's nature. All of it blends together.
பாருங்கள், அது இயற்கை. அவை அனைத்தும் ஒன்றாக இணைகின்றன.
You notice the bees at that time is buzzing over their honey, not gathering it.
அந்நேரத்தில் தேனீக்களும் பூக்களின் மேல் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும், ஆனால் தேனை சேகரிக்காது.
All nature works together.
இயற்கை அனைத்தும் ஒன்றாக இயங்குகின்றது.
And therefore, like we see a tree drop a leaf off, pretty soon now in the next couple of months the leaf will leave the tree.
ஆகையால் ஒரு மரம் ஒரு இலையை உதிர்ப்பதை நாம் பார்க்கும்போது வெகு விரைவில் அடுத்த 2 மாதங்களுக்குள் இலைகள் அனைத்து மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும். மரத்தின் ஜீவன் சத்து வேர்களுக்குள் சென்றுவிடும்.
And the tree leaf will drop off and fall on the ground and will rot.
இலைகள் தரையின் மேல் உதிர்ந்து அழுகி போகும்.
And the calcium and the potash and it's in the tree leaf will rot in the ground.
அந்த மரத்தின் இலைகளில் உள்ள கால்சியம் பொட்டாசியம் போன்றவை தரையிலே மக்கி போகும்.
And what happened?
என்ன நேர்ந்தது?
The life went on ahead of it and will suck it right back into itself and bring that leaf back again.
மரத்தில் இருந்த சத்து அதற்கு முன்பாக வேர்களுக்குள் சென்று மீண்டும் தன்னை மரத்தில் உறிஞ்சி கொண்டு மரத்தில் இலைகளை தோன்றச் செய்யும்.
It's a death, burial and resurrection.
அது ஒரு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதாய் உள்ளது.
And all nature.
இயற்கை அனைத்துமே.
And the moon is the wife of the sun. It is a lesser light.
சந்திரன் சூரியனின் மனைவி. அது சூரியனை காட்டிலும் குறைந்த ஒளியை அளிக்கிறது.
And then also that when the sun is gone, in the absence of the sun, the moon reflects the light to the earth, which is a type of the church.
சூரியன் மறைந்தவுடனே, சூரியன் இல்லாதபோது சந்திரன் பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கிறது. அது சபைக்கு அடையாளமாய் உள்ளது.
And when the pope leaves the ancient enemy of the church, and comes over to the Jerusalem, which is the seat of the church.
சபையின் பண்டைய சத்துருவான போப்பாண்டவர் புறப்பட்டு சபையின் இருப்பிடமாகிய எருசலேமை வந்தடையும் போது,
which is the new Jerusalem and the old Jerusalem.
அது புதிய எருசலேமும் பழைய எருசலேமும்.
We noticed before it did it, there was a total blackout of the moon.
அவ்வாறு செய்வதற்கு முன்பே சந்திரன் முழுவதுமாக இருளடைந்ததை நாம் கவனிக்கிறோம்.
And in the papers across the nation, as we have on the board, it displayed how that moon turned from light to darkness.
சந்திரன் எவ்வாறு வெளிச்சத்திலிருந்து இருளாக மாறினது என்பதை குறித்த செய்தியை செய்தித்தாள்கள் தேசம் முழுவதிலும் பரப்பின. அதை நாம் பலகையிலும் வரைந்தது. அது நம்மிடையே உள்ளது.
And the very phenomena of it, that moon drawn exactly in the skies, the same thing the Holy Spirit had me to draw here 2 years ago.
வானங்களில் சந்திரன் படிப்படியாக இருளடைந்த அதே காட்சியை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வரையும்படி பரிசுத்த ஆவியானவர் செய்தார்.
And showing the covering the when it went 6 pictures, I put the 7th on there.
இருள் மூடினதை காண்பிக்கையில் அது 6 புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக இருந்தன. நானோ 7ஆம் படத்தை வரைந்தேன்.
Because the 7th church age, just a shadow of light, the going of the.
ஏனெனில் 7ஆம் சபையின் காலத்தின் போது மிக குறைந்த ஒளி மாத்திரமே உள்ளது.
That's where Jesus at the door knocking, but it goes into total darkness.
அங்குதான் இயேசு வாசற்படியில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது முழு இருளுக்குள் சென்று விடுகிறது.
And what a reflection, what a message from God himself that these things are the truth.
இவை சத்தியம் என்பதை உறுதிப்படுத்த என்னே ஒரு பிரதிபலிப்பு. அது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்த ஒரு செய்தி.
Testified it first in his word. Then by the Spirit at the platform and then declared it in the heavens.
அவர் முதலில் தமது வார்த்தையினால் அதை உறுதிப்படுத்தி, பின்பு மேடையின் மேல் ஆவியின் மூலம் உறுதிப்படுத்தி, முடிவில் வானங்களில் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார்.
There's no mistake about it all.
அதில் எந்த ஒரு தவறும் இல்லவே இல்லை.
Those seals and ages are perfectly in line. Perfectly.
முத்திரைகளும் சபைக்காலங்களும் பிழையின்றி ஒன்றோடு ஒன்று இணைகின்றன என்பதை
God given witness by supernatural signs and wonders with the word and history all placed together in the age that we're now living in.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வார்த்தையினாலும் வரலாற்றிலும் உறுதிப்படுத்தி தந்து அவைகளை ஒருங்கே இணைத்து காண்பித்தார்.
That's hard for the churches to see this.
இப்பொழுது சபைகளுக்கு இதை புரிந்து கொள்வது என்பது கடினம்.
It's hard for the denominations to see it.
ஸ்தாபனங்களுக்கு இதை புரிந்து கொள்வது என்பது கடினம்.
They always try to think that you're trying to ball the people out.
நாம் ஜனங்களை நோக்கி கூச்சலிட்டு அவர்களை கடிந்து கொள்கிறோம் என்று அவர்கள் எப்பொழுதும் கருதுகின்றனர்.
You're not, you're trying to warn the people.
நீங்கள் அவர்களை நோக்கி கூச்சலிடுவதில்லை. நீங்கள் ஜனங்களை எச்சரிக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
It isn't trying to be evil to them. You're trying to get them from the evil.
அவர்களிடம் பொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்களை பொல்லாங்க என்று விடுவிக்கவே நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
It isn't people in the organizations, it's the system that they're in that's damning them.
அது ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் அல்ல, அவர்கள் சேர்ந்துள்ள அந்த ஸ்தாபனங்களின் முறைமையே அவர்களை பாழாக்கி விடுகின்றன.
Honest, sincere people are Catholic, Protestant, Jewish and what more?
நேர்மையான உத்தமமான மக்கள் கத்தோலிக்கரிலும் புராட்டஸ்டன்ட்களிலும் யூத மார்க்கத்திலும் இன்னும் மற்ற ஸ்தாபனங்களிலும் உள்ளனர்.
It's human beings who
அவர்கள் மானிடர்.
Nuns don't go into the nunnery to be bad women. They go in there to be good women.
கெட்ட பெண்களாக இருப்பதற்காக கன்னியாஸ்திரிகள் கன்னிமாடத்தை சேர்வதில்லை, நல்ல பெண்களாகவே இருக்கத்தான் அவர்கள் அதில் சேர்கின்றனர்.
They're trying to get closer to God, but it's a system that pollutes them.
அவர்கள் தேவனிடம் நெருங்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர், ஆனால் அந்த முறைமை அவர்களை கரைபடுத்தி விடுகிறது.
People join church not to be a bad person, but be a good person.
கெட்டவர்களாக இருக்க ஜனங்கள் சபையை சேர்வதில்லை, நல்லவர்களாக இருக்கவே அதில் சேர்கின்றனர்.
But it's a system of the church that draws them from the word and the principles that God's laid down for this day, and that's what gets them out.
ஆனால் ஸ்தாபனங்களின் முறைமை இந்நாளுக்காக தேவன் அளித்துள்ள வார்த்தையினின்றும் கொள்கையினின்றும் அவர்களை விலக செய்கிறது, அதுதான் அவர்களை புறம்பாக்குகிறது.
I remember God is the word.
தேவன் வார்த்தையா இருக்கிறார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
And each age he has allotted the word for each age that would be on the earth.
பூமியில் தோன்றும் ஒவ்வொரு காலத்திற்கும் அவர் தமது வார்த்தையை பகிர்ந்துள்ளார்.
He allotted in the church age and the seven seals revealed every bit of it. See?
சபை காலங்களுக்கு அவர் தமது வார்த்தையை பகிர்ந்தளித்தார், அதன் ஒவ்வொன்றையும் ஏழு முத்திரைகள் நமக்கு வெளிப்படுத்தி தந்தன. பாருங்கள்.
What did there was there mysteries that were still hidden?
இந்த தேவ ரகசியங்கள் ஏன் மறைந்திருந்தன?
Revelation 10 we find at the end of the seventh angel's message that these mysteries that had been hid would be revealed. Revelation 10:1-7.
ஏழாம் தூதரின் செய்தியின் முடிவில் மறைந்துள்ள இந்த தேவ ரகசியங்கள் வெளிப்படும் என்று நாம் வெளிப்படுத்தல் 10 நாம் காண்கிறோம். Velippaduthal 10:1-7.
Notice the reason is because there had been no prophets during this age.
கவனியுங்கள், அதற்கு காரணம் என்னவெனில் அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்ததில்லை.
The Bible said that God does nothing till he reveals it to his prophets, his servants, the prophets.
வேதம் தேவன் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு அதை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று கூறியுள்ளது.
And the word of the Lord in all ages has always come to the prophets. Never to a system, never to a group.
எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடம் மாத்திரமே வந்ததே என்று ஒரு முறைக்கோ ஒரு குழுவுக்கோ வரவில்லை.
Never did God use a group.
தேவன் ஒரு குழுவை எப்பொழுதும் உபயோகித்ததே இல்லை.
Every time any group of people organized, God left it and never did return.
ஜனங்கள் ஒரு குழுவாக ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட போது தேவன் அவர்களை விட்டு சென்று விட்டார், அதன் பிறகு அவர்களிடம் அவர் திரும்பி வரவில்லை.
Search the history to see if that's right or not.
சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்து அது உண்மையா இல்லையா என்று கண்டுகொள்ளுங்கள்.
We've already done it.
அதை நாம் ஏற்கனவே செய்து விட்டோம்.
Never does he deal with a system or a group after they organize. It's against God.
ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு முறைமையை அல்லது ஒரு குழுவை உண்டாக்கி கொண்ட பிறகு அவர் அவர்களுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளவே இல்லை.
Therefore, during the time of the reformations, there come in reformers as the seven seals proved that it was.
எனவே சீர்திருத்த காலத்தின் போது சீர்திருத்தக்காரர் தோன்றினர், ஏழு முத்திரைகள் அதை நிரூபித்தன.
But in the last days now, it was supposed to be revealed again.
ஆனால் இந்த கடைசி நாட்களில் அது மறுபடியும் வெளிப்பட வேண்டும்.
Because we find in the scripture of Malachi 4,
ஏனெனில் நாம் வேதத்தில் மல்கியா 4
that there is to be an anointing come down and to restore again that original faith and to bring the faith of the people back to the original Pentecost, the faith of the fathers.
ஜனங்களின் விசுவாசத்தை பிதாக்களின் விசுவாசமாகிய மூல பெந்தேகோஸ்தே விசுவாசத்துக்கு திருப்புவதற்காக ஒரு அபிஷேகம் இறங்கி வர வேண்டும் என்று காண்கிறோம்.
And we took the Elijah of the first run. We took the Elisha to follow him.
நாம் முதலாம் எலியாவை குறித்து பார்த்தோம், அவனுக்கு பின் வந்த எலிசாவை குறித்தும் நாம் பார்த்தோம்.
We took John the Baptist after that who was the Elisha that day and a promise for another in this day.
அதன் பின்பு அவன் காலத்தில் எலியாவாக விளங்கிய யோவான் ஸ்நானகனை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்நாளுக்கென வேறொரு எலியா வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ளதை குறித்தும் நாம் பார்த்தோம்.
Now, John the Baptist was not the Elisha of Malachi 4. He was the Elisha of Malachi 3.
இப்பொழுது யோவான் ஸ்நானகன் மல்கியா 4 கூறப்பட்டுள்ள எலியா அல்ல, அவன் மல்கியா 3 கூறப்பட்டுள்ள எலிசா.
Jesus said so.
இயேசு அவ்வண்ணமாய் கூறினார்.
Behold, I send my messenger before my face to prepare the way.
வழியை ஆயத்தமண்ண எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன் என்றார்.
We find him being that.
அவன்தான் அந்த எலியா என்று நாம் காண்கிறோம்.
Now, in doing so, in finding those positions, we know that all the rest of Scripture, inspired of God, reveals to us that we're in the last day.
இப்பொழுது அந்த ஸ்தானங்களை நாம் நிர்ணயிக்கும் போது தேவனால் ஏவப்பட்டு அருளப்பட்ட மற்ற எல்லா வேத வாக்கியங்களுமே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றன.
Now, if I come with the message of Pentecost, I'd be in the Laodicean church age and it wouldn't be right.
இப்பொழுது நான் பெந்தேகோஸ்தே செய்தியுடன் வந்திருந்தால் நான் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருப்பேன், அது சரியாயிருக்காது.
That's the reason that Wesley could not take Luther's message.
அதனால்தான் வெஸ்லி லூத்தரின் செய்தியை எடுத்துக்கொள்ள முடியவில்லை.
Luther was in one age, church age.
லூத்தர் ஒரு சபையின் காலத்தில் இருந்தார்.
And Wesley was in another church age. If Jesus would have come in there with the message of Moses, it would not have worked.
வெஸ்லி வேறொரு சபையின் காலத்தில் இருந்தார். இயேசு மோசேயின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது.
If Moses would have come with the message of Noah, it would not have worked.
மோசே நோவாவின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது.
But God has allotted to his people of every age a scripture.
ஆனால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் உள்ள தமது ஜனங்களுக்கு தமது வார்த்தையை பகிர்ந்தளித்துள்ளார்.
And before the age can come into existence, into time, then the churches has got it so mixed up that they don't know where they're at.
ஆனால் அந்த காலம் தோன்றுவதற்கு முன்பே ஜனங்கள் குழப்பமடைந்து அவர்கள் எங்கே உள்ளனர் என்பதை அறியாமல் இருக்கின்றனர்.
That's the reason they fail to recognize Jesus being the Son of God.
ஆகையால் தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் காணத் தவறினர்.
Their traditions had blinded their eyes, but he was exactly with the scripture.
அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருந்தன. ஆனால் அவரோ வேத வாக்கியங்களின்படியே பிழையின்றி இருந்தார்.
The prophets was the same.
தீர்க்க தரிசிகளுக்கும் அதுதான் ஏற்பட்டது.
Jesus said, which of you of your fathers didn't stone those prophets that were sent to you?
Yes, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் கல்லறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்று கேட்டார்.
Then God sends his prophet to.
அப்படியானால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார்.
And the prophet is the living word of God made manifest.
தீர்க்கதரிசியோ வெளிப்படுத்தப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறான்.
Jesus said, how can you condemn me to say I'm the son of God and you call in your own laws?
இயேசு, நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே என்னை நீங்கள் எப்படி குற்றப்படுத்தலாம் உங்கள் நியாயப்பிரமாணத்திலே?
You said those who the word of the Lord came to, which were the prophets.
வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தனர்.
You call them gods and they are, for the scriptures cannot be broken, he said.
தேவர்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள், வேத வாக்கியமும் தவறாதாயிருக்கிறது.
And how will you condemn me?
அப்படி இருக்க நீங்கள் என்னை எப்படி குற்றப்படுத்தலாம் என்று கூறினார்.
When he is, they were a part of the law. They were a part of the word of God. But Jesus was the fullness of the word of God.
தீர்க்கதரிசிகள் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பாகமாக இருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பாகமாக இருந்தனர். ஆனால் இயேசுவோ தேவனுடைய வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார்.
His whole plan of redemption, God's whole sufficiency was in him.
அவருடைய மீட்பின் முழு திட்டம், தேவனுடைய பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாக இருந்தது.
And now, through the church ages, they've done the same.
சபையின் காலங்கள் தோறும் அவர்கள் அதையே செய்து வந்தனர்.
And the seven seals is to reveal all the mysteries that was left off during that time because we're without prophets.
அந்த காலத்தில் விடப்பட்ட எல்லா ரகசியங்களையும் ஏழு முத்திரைகள் வெளிப்படுத்தும், ஏனெனில் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கவில்லை.
And the word does not come to reformers, prophets.
தேவனுடைய வார்த்தை சீர்திருத்தக்காரரிடம் வருவதில்லை, தீர்க்கதரிசிகளிடம் மாத்திரமே.
God is unchangeable.
தேவன் மாறாதவராய் இருக்கிறார்.
Malachi 3 said, I am God and I change not.
நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3 உரைத்துள்ளது.
God's first way of doing anything, that's God's ever way of doing anything.
ஒரு செயலை தேவன் முதலில் எந்த விதத்தில் செய்கிறாரோ அதுவே அவர் எப்பொழுதும் கடைபிடிக்கும் முறையாக அமைந்திருக்கும்.
God decided he would save man by the shed blood of an innocent one in the Garden of Eden, and he has never changed it since and cannot change it.
அவர் ஏதேன் தோட்டத்தில் குற்றமற்ற ஒன்றின் ரத்தம் சிந்தப்படுவதன் மூலம் மனிதனை ரட்சிக்க தீர்மானம் கொண்டார். அன்று முதல் அவர் அதை மாற்றவே இல்லை, அதை மாற்றவும் முடியாது.
We've tried by education, by buildings, by systems, by denominations, by ethics and everything else, and it's all failed.
நாம் கல்வி, கட்டடங்கள், முறைமைகள், ஸ்தாபனங்கள், நீதிநெறிகள் போன்றவைகளின் மூலம் முயன்று வருகிறோம், ஆனால் அவை அனைத்தும் தோல்வியடைந்து விட்டன.
But there's only one place that God meets man, that's under the shed blood of the innocent.
ஒரே ஒரு இடத்தில் தான் தேவன் மனிதனை சந்திக்கிறார், அதுதான் குற்றமற்ற ஒன்றின் இரத்தத்தின் கீழ்.
Only by the blood.
இரத்தத்தின் மூலம் மாத்திரமே.
That was his first decision. See, we can make a decision and next year we can think better.
அதுவே அவர் முதல் தீர்மானம். பாருங்கள், நாம் ஒரு தீர்மானத்தை செய்யலாம், ஆனால் அடுத்த ஆண்டு அதை காட்டிலும் சிறந்த விதத்தில் யோசிக்கலாம்.
We got a better idea of it next year.
அடுத்த ஆண்டு முன்பு நாம் பெற்றிருந்ததை காட்டிலும் சிறந்த கருத்து நமக்கு உண்டாகக்கூடும்.
God can't, he's infinite.
ஆனால் தேவன் அப்படி செய்ய முடியாது, அவர் முடிவற்றவர்.
His first decision is perfect. Nothing can move it.
அவருடைய முதல் தீர்மானமே பரிபூர்ணமாக இருக்கும், எதுவுமே அதை அசைக்க முடியாது.
I can learn more. We're finite.
நான் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடும், நாம் முடிவுள்ளவர்கள்.
I can learn more, you can learn more, but God can't learn more. He's perfect to begin with.
நான் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடும், நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடும், ஆனால் தேவன் அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது. அவர் துவக்கத்திலேயே பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறார். எனவே அவருடைய முதல் தீர்மானத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பார
செய்யுங்கள்.
வேதாகமம் என்ன கூறுகிறதோ அதுதான் முடிவானது.
God's got to judge the world someday.
என்றாவது ஒரு நாள் தேவன் உலகத்தை நியாயந்தீர்க்க வேண்டும்.
And the Catholic says he'll judge it by the Catholic Church.
கத்தோலிக்க சபையை கொண்டு அவர் அதை நியாயந்தீர்ப்பார் என்று ஒரு கத்தோலிக்கன் சொல்கிறான்.
If that be so, which Catholic Church?
அப்படியானால் எந்த கத்தோலிக்க சபையை கொண்டு?
They differ from one from another.
அவர்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசமுள்ளவர்களாய் இருக்கின்றனர்.
If you go to judge it by the Protestant, which Protestant Church?
அவர் Protestant சபையை கொண்டு நியாயந்தீர்ப்பாரானால் அது எந்த Protestant சபை?
They're different one from another.
அவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமை கொண்டவர்களாக இருக்கின்றனர்.
And it would be a bit confusing. No one would know where to stand.
அது சிறிது குழப்பமாக இருக்கும், எதில் நிலை நிற்பது என்று யாருக்குமே தெரியாது.
If the Methodist is right, the Baptist is lost.
மெத்தோடிஸ்டுகள் சரியா இருந்தால் பாப்டிஸ்டுகள் இறந்து போவார்கள்.
If the Protestants right, the Catholics lost.
Protestantகள் சரியாக இருந்தால் கத்தோலிக்கர் இறந்து போவார்கள்.
The Catholics right, the Protestants lost.
கத்தோலிக்கர் சரியா இருந்தால் Protestantகள் இறந்து போவார்கள்.
But the Bible said that he will judge the world by Jesus Christ. Amen. And he is the word.
ஆனால் வேதாகமமோ அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயந்தீர்ப்பார் என்று கூறியுள்ளது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார்.
Then he'll judge it by the word.
அப்படியானால் அவர் வார்த்தையை கொண்டு நியாயந்தீர்ப்பார்.
And all denominations get off of that word to make their creed.
எல்லா ஸ்தாபனங்களுமே வார்த்தையை விட்டு விலகி சென்று தங்கள் சொந்த கோட்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளன.
I just asked any to prove to me where they take the full word.
அவர்கள் எங்கு முழு வார்த்தையும் கை கொள்ளுகின்றனர் என்பதை யாராகிலும் எனக்கு நிரூபிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன்.
They can't do it because it's controlled by a system of man.
அவர்கள் முழு வார்த்தையையும் கை கொள்ள முடியாது, ஏனெனில் அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முறைமையினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது.
Where you got man?
மனிதன் எங்கிருக்கிறானோ?
God never did deal but with one person at a time.
தேவன் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மூலமாகவே தொடர்பு கொள்கிறாரே என்று வேறு விதமாக தொடர்பு கொண்டதே இல்லை.
He never even had two prophets at the same time. One.
ஒரே சமயத்தில் அவர் ஒருபோதும் இரண்டு தீர்க்கதரிசிகளையும் கூட கொண்டிருக்கவில்லை, ஒருவர் மாத்திரமே.
God can get one man in his hand.
தேவன் ஒரு மனிதனை தம் கரங்களில் கொண்டுள்ளார்.
He doesn't deal with you, your organization, he deals with you.
அவர் உங்களுடைய ஸ்தாபனத்துடன் தொடர்பு கொள்வதில்லை, அவர் உங்களுடன் தொடர்பு கொள்கிறார்.
Now upon that basis we come to the feast of the trumpets, the hidden mysteries.
இப்பொழுது அடிப்படையில் இப்பொழுது நாம் எக்காள பண்டிகைக்கு வருவோம். மறைந்துள்ள ரகசியங்கள்.
It's prophesied it was to be that way, therefore it had to be revealed in the way that it was.
அது அவ்வாறு இருக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது, எனவே அது கூறப்பட்டுள்ள விதமாகவே வெளிப்பட வேண்டும்.
But to be revealed in this last day to fulfill exactly what I've just said.
இந்த கடைசி நாட்களில் அது வெளிப்படுவது என்பது நான் உங்களுக்கு சற்று முன்பு கூறின விதமாக
Malachi the 4th chapter, Luke the 17th chapter and the 30th verse, how he would do it.
மல்கியா 4 அதிகாரம், லூக்கா 17 அதிகாரம், 30 வசனம், அவர் எப்படி செய்வார் என்றும்.
And Hebrews 13:8, Hebrews 4:12 and many of those scriptures that tell us.
எபிரேயர் 13:8, எபிரேயர் 4:12 இன்னும் அநேக வேத வாக்கியங்கள் அதை நமக்கு கூறுகின்றன.
Now if that's foreign to some of you, may I say that God always, the way God is known amongst people is by being prophetic.
இப்பொழுது இது உங்களில் சிலருக்கு வினோதமாக தென்படுமானால் இதை நான் கூற விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே, அதாவது தேவன் தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவே ஜனங்களின் மத்தியில் அறியப்படுகிறார்.
Jews always know to believe their prophets.
யூதர்கள் எப்பொழுதுமே தங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்க அறிந்திருந்தனர்.
He said, if there be one among you, I, the Lord, will speak to him in spiritual dreams and in visions.
அவர் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் ஆவிக்குரிய சொப்பனங்களிலும் மற்றும் தரிசனங்களிலும் அவனோடு பேசுவேன்.
And what he says come to pass and hearing.
அவன் சொன்னது நிறைவேறினால் அவருக்கு செவி கொடுங்கள் என்றார்.
They were always.
அவர்கள் எப்பொழுதுமே.
That's how they failed to recognize Jesus and had to class him something else.
அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள தவறி அவரை வேறு யாரோ என்று நினைத்தனர்.
So they made him an evil spirit, Beelzebub, because he was able to discern the thoughts that was in their hearts.
அவரை பொல்லாத ஆவி பெயெல்செபூல் என்று அழைத்தனர். ஏனெனில் அவர்களுடைய இருதயங்களில் மறைந்திருந்த ரகசியங்களை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது.
We always know it, that's a sign of the word.
அது வார்த்தையின் அடையாளமாய் உள்ளது என்று நாம் எப்பொழுதுமே அறிவோம்.
Hebrews the 4th chapter the 12th verse said the word of God is sharper than a two-edged sword and a discerner of the thoughts and intents of the heart.
தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 உரைத்துள்ளது.
When he the Holy Ghost will come upon you, he will remind you of these things I've said and will show you things to come.
பரிசுத்த ஆவியாகி அவர் உங்கள் மேல் வரும்போது நான் சொன்ன இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
God in sundry times and divers manners, Hebrews 1, spoke to the fathers through the prophets in this last days through his son, Jesus Christ.
எபிரேயர் 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திருளம் பற்றினார் என்று உள்ளது.
The same God just changed from the prophets to the son, that's all.
அதே தேவன் தீர்க்கதரிசிகளிடமிருந்து குமாரனுக்கு மாறினார், அவ்வளவுதான். புரிகிறதா?
Always the same message, the same way of doing it.
எப்பொழுதுமே அதே செய்தி, அதே வழியில் செயல்புரிதல்.
Now it's prophesied that the churches would be in this condition had to be restored back again.
இப்பொழுது சபைகள் இந்நிலையில் இருக்கும் என்றும் அவை மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது.
And he said in Malachi 4 that he would send Elijah the prophet and would restore the people back again where they had bring it.
அவர் தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்புவதாகவும் அவன் ஜனங்களை மறுபடியும் திருப்புவான் என்றும் மல்கியா 4 வாக்களித்துள்ளார்.
Notice, just before, right after his message, there will be a time when the world will burn and the righteous will walk out upon the ashes.
கவனியுங்கள், சற்று முன்னர் இல்லை, அவனுடைய செய்திக்கு பிறகு உலகம் எரிந்து போகும் ஒரு காலம் வரும். அப்பொழுது நீதிமான்கள் சாம்பலை மிதிப்பார்கள்.
Now to some theologian that might be listening in on the tape somewhere around the world.
இப்பொழுது இது சில வேத பண்டிதர்களுக்கு உலகில் எங்காகிலும் இதை ஒளிநாடாவில் கேட்பவருக்கு.
If you think that that was John, remember, then the scriptures is wrong. For the world did not burn after John's message.
நீங்கள் இது யோவான் சானகனை குறிக்கிறது என்று எண்ணினால் வேத வாக்கியம் தவறாயிருக்கும். ஏனெனில் யோவான் சானகனின் செய்திக்கு பிறகு உலகம் எரிந்து போகவில்லை.
Jesus did not come and take the people in the millennium. But he's promised to do it after the spirit of Elijah comes up on the earth again.
இயேசு வந்து ஜனங்களை 1000 வருட அரசாட்சிக்கு அழைத்து செல்லவில்லை. ஆனால் எலியாவின் ஆவி மறுபடியும் பூமியின் மேல் வந்த பிறகு அவர் அவ்வாறு செய்வதாக வாக்களித்துள்ளார்.
Notice, now, in Malachi 4, we see here that this is supposed to be done to restore what? The faith of the people back to the original fathers, the Pentecostal doctrine, the original fathers.
இப்பொழுது கவனியுங்கள், மல்கியா 4 இது எதை? ஜனங்களின் விசுவாசத்தை மூல பிதாக்களின் பெந்தேகோஸ்தே உபதேசத்திற்கு திருப்ப செய்யப்படுகிறது என்பதை நாம் இங்கே காண்கிறோம்.
He will restore the people back to the fathers.
அவர் ஜனங்களை பிதாக்களிடத்திற்கு திருப்புவார்.
We find in Luke 17, Jesus said that when he come, in this last days, Luke 17:33,
லூக்கா 17 நாம் காண்கிறோம் இயேசு கூறினார் அவர் கடைசி நாட்களில் வரும்போது. லூக்கா 17:33
We find out that Jesus said, as it was in the days of Lot, so will it be at the coming of the Son of Man, when the Son of Man is being revealed.
Yes, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும் என்று கூறினதாக காண்கிறோம்.
Now notice he come in three sons' name.
இப்பொழுது கவனியுங்கள், அவர் மூன்று குமாரர்களின் நாமத்தில் வருகிறார்.
He come in the name of the Son of David, or the Son of Man, Son of God, Son of David.
அவர் தாவீதின் குமாரனின் நாமத்தில் இல்லை, மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன் எனும் நாமங்களில் வருகிறார்.
Now he had to come as Son of Man because he was a prophet.
அவர் தீர்க்கதரிசியாய் இருந்ததால் மனுஷகுமாரன் எனும் நாமத்தில் வரவேண்டியதாயிற்று.
Jehovah himself called the prophet Son of Man.
யெகோவாவே தீர்க்கதரிசிகளை மனுபுத்திரன் என்று அழைத்தார்.
And Jesus never referred to himself as Son of God. He referred to himself always as Son of Man.
இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அவர் தம்மை எப்பொழுதுமே மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்டார்.
And notice, he revealed himself then as the prophet, the seer.
கவனியுங்கள், அன்று அவர் தம்மை தீர்க்கதரிசியாக ஞானதரிசிக்காரராக
வெளிப்படுத்தினார்.
அவரின் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்றார்.
He met every description that was spoke of him in the scripture, even to his death, burial, resurrection, his crucifixion, his birth, all.
அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், சிலுவை மரணம், பிறப்பு உட்பட தம்மை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வர்ணனையையும் அவர் நிறைவேற்றினார்.
And in his word, he met the description of the seer, the Son of Man.
அவருடைய கிரியையில் மனுஷகுமாரன், ஞானதரிசிக்காரன் என்னும் வர்ணனையை அவர் நிறைவேற்றினார்.
Now he's been revealed through the church ages, now watch, through the church ages as Son of God.
இப்பொழுது கவனியுங்கள், அவர் சபை காலங்களினூடாக தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
God being a spirit, the Holy Spirit.
தேவன் ஆவியாயிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவி.
He revealed himself in the church ages as in the congregation as the Holy Spirit among the people.
சபை காலங்களில் சபையோருக்கு அவர் தம்மை ஜனங்களின் மத்தியில் உள்ள பரிசுத்த ஆவியாக வெளிப்படுத்தினார்.
We find in Laodicea church age, the last church age, he's put out of the church.
கடைசி சபையின் காலமாகிய லவோதிக்கா சபையின் காலத்தில் அவர் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டார் என்று நாம் காண்கிறோம்.
Nowhere else was he ever put out in any age. But in the Laodicea church,
லவோதிக்கியா சபை காலத்தை தவிர வேறெந்த காலத்திலும் அவர் சபையில் இருந்து புறம்பாக்கப்படவில்லை. இவர்கள்தாம் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறினர்.
Know it not that you're miserable, poor, naked and blind and don't know it.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதவிக்கப்படத்தக்கவரும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய்.
He was put out of the church age.
அவர் அந்த சபையின் காலத்தில் வெளியே தள்ளப்பட்டார்.
And then according to Luke 17, he said, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man.
சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று அவர் லூக்கா 17 கூறியுள்ளார்.
Now he was reading the same Genesis that we read.
அவர் நாம் படிக்கும் அதே ஆதியாகமத்தை படித்துக் கொண்டிருந்தார்.
Notice this Sodom, what taken place?
சோதோமில் என்ன நடந்தது என்று கவனியுங்கள்.
What was it in Sodom?
சோதோமில் என்ன இருந்தது?
Abraham, there's always three classes of people.
ஆபிரகாம், எப்பொழுதுமே மூவகை ஜனங்கள் உள்ளனர்.
There was Abraham, the elected and called out outside of Sodom itself.
அங்கு தெரிந்து கொள்ளப்பட்டு வெளியே அடைக்கப்பட்ட ஆபிரகாம் சோதோமுக்கு வெளியே இருந்தான்.
There was Lot, the church member or denominational man, down.
சபை அங்கத்தினன், ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாகிய லோத் அங்கிருந்தான்.
He became part of that world by being the mayor of the city. Said in the gate he was a judge, which is a mayor.
அவன் நகரான்மை தலைவராய் இருந்து உலகத்தின் ஒரு பாகமாக இருந்தான். அவன் வாசலில் அமர்ந்து நியாயம் விசாரித்தான். அதுதான் நகரான்மை தலைவரின் அலுவல்.
And there was Sodom itself.
அங்கு சோதோமும் இருந்தது.
Now, at the evening time or the middle of the day, when Abraham was under his oak, three angels appeared to him.
சாயங்கால நேரத்திலே அல்லது நடுப்பகல் நேரத்தில் ஆபிரகாம் கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த போது மூன்று தூதர்கள் அவனுக்கு பிரத்யட்சமாயினர்.
Two of them went down in Sodom and preached the gospel and tried to call him out.
அவர்களில் இரண்டு பேர் சோதோமுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை வெளியே அழைக்க முயன்றனர்.
They wouldn't do it. They were perverted.
அவர்களுக்கு வெளியே வர மனமில்லை. அவர்கள் தாறுமாறாக்கப்பட்டிருந்தனர்.
Lot and his wife only, and two of his daughters started out, and the wife turned to a pillar of salt.
லோத்தும் அவனுடைய மனைவியும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மாத்திரமே புறப்பட்டனர். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறினாள்.
But the one that stayed and talked to Abraham, and Abraham called Elohim, the Almighty.
ஆனால் ஆபிரகாமுடன் தங்கி அவனுடன் பேசினவர் ஆபிரகாம் அவரை எலோஹிம் சர்வ வல்லவர் என்று அழைத்தான்.
Genesis 1, God in the beginning, God Elohim, the all sufficient one, the self existing one.
ஆதியாகமம் 1 தேவன், ஆதியிலே தேவன், அதாவது எலோஹிம், எல்லாமே போதுமானவராய் உள்ளவர், தன்னில் தானே ஜீவிக்கிறவர்.
Abraham called him Elohim.
ஆபிரகாம் அவரை எலோஹிம் என்று அழைத்தான்.
And he sat down and eat with Abraham. He drank, he was in human flesh.
அவர் ஆபிரகாமுடன் உட்கார்ந்து புசித்தார், அவர் பருகினார், அவர் மனித சரீரத்தில் இருந்தார்.
And what's the sign that he gave Abraham?
அவர் ஆபிரகாமுக்கு அளித்த அடையாளத்தை கவனியுங்கள்.
Now they were looking for a coming son, a promised son, Isaac.
அவர்கள் வரப்போகும் ஒரு குமாரனுக்காக, ஒரு வாக்களிக்கப்பட்டிருந்த குமாரனாகிய ஈசாக்குக்காக காத்திருந்தனர்.
25 years on a long journey they had looked for. But they were at the end of the journey.
நீண்ட பிரயாணத்தில் 25 ஆண்டுகளாக அவர்கள் அதை எதிர்நோக்கி இருந்தனர். ஆனால் அவர்கள் பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருந்தனர்.
God had appeared in many forms as he has through the church ages and lights and so forth as he spoke to Abraham and by voices.
தேவன் அநேக உருவங்களில் பிரதியட்சமானார். சபையின் காலங்களில் அவர் செய்தது போல, ஒளியாகவும் சத்தமாகவும் அவர் ஆபிரகாமிடம் பேசினது போல.
But just before the coming son arrived,
ஆனால் வரப்போகும் குமாரன் தோன்றுவதற்கு முன்பு.
Now we've been through it and you know I'm just rehearsing to get this to you.
இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் நான் கூறுகிறேன்.
That he changed the body of Abraham and Sarah immediately after this so they could receive the son.
இதற்கு பின்பு உடனடியாக அவர்கள் குமாரனை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஆபிரகாம் சாரால் இவர்களின் சரீரங்களை மாற்றினார்.
Notice the last sign that they got before the son arrived was Jehovah talking to them in the form of a man.
கவனியுங்கள், குமாரன் வருவதற்கு முன்பாக அவர்கள் பெற்ற கடைசி அடையாளம் யெகோவா மனித உருவத்தில் அவர்களுடன் பேசினதாகும்.
And how they know this was Jehovah because he said Abraham, not Abram.
இவர் யெகோவா என்று அவர்கள் எப்படி அறிந்து கொண்டனர் என்றால், அவர் ஆபிரகாமே, ஆபிராம் அல்ல.
Just a few days before God had changed his name.
சில நாட்களுக்கு முன்பு தேவன் அவருடைய பெயரை மாற்றினார்.
Where is thy wife Sarah, not S-A-R-R-A, but S-A-R-A-H, princess.
உன் மனைவி சாராள் எங்கே என்றார். சாரா என்றல்ல, சாராள், ராஜகுமாரத்தி என்று அழைத்தார்.
And Abraham said, she is in the tent behind you.
ஆபிரகாம் உமக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான்.
And he said, I, that's a personal pronoun. I will visit you according to my promise.
அவர், நான், அது தனி பிரதிப்பெயர், என்னுடைய வாக்குத்தத்தின்படி நான் உன்னிடத்தில் வருவேன்.
At the time of life, the next 28 days, something's going to happen to Sarah.
அடுத்த 28 நாட்களில் ஏதோ ஒன்று சாராளுக்கு நடக்கப் போகிறது என்றார்.
And Sarah, in the tent, smiled in herself and said in her heart, How could this be, seeing I'm old and have pleasure with my Lord, who is also old, Abraham?
கூடாரத்தில் இருந்த சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் ஆபிரகாம் முதிர்ந்த வயதுள்ளோருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள்.
And the angel or the man said, why did Sarah say that in her heart?
அப்பொழுது அந்த தூதன் அல்லது மனிதன், சாராள் ஏன் அப்படி தன் உள்ளத்தில் சொன்னாள் என்றார்.
In the tent behind him,
அவருக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருந்தாளே,
Why did she say these things cannot be?
இந்த காரியங்கள் நடக்க முடியாது என்று ஏன் கூறினாள்?
See, a man in human flesh, like a prophet, yet it was Elohim, discerning the thought that was in Sarah's heart behind him.
பாருங்கள், மனித சரீரத்தில் உள்ள ஒரு மனிதன், தீர்க்கதரிசியை போன்றவர், ஆயினும் அது அவருக்கு பின்னால் இருந்த சாராளின் இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை பகுத்தறிந்து கூறின எலோஹிம்.
And Jesus said, As it was in the days of Lot, so will it be at the coming of the end of the world when the Son of Man, not Son of God, when the Son of Man will be revealed.
Yes, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல உலகத்தின் முடிவின் போதும் நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன் அல்ல, மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றார். காலங்கள் தோறும் நாம் அதை பெற்றிருக்கவில்லை. வேத வாக்கியங்களின் பிழையற்ற தொடர்ச்சியை பார்த்தீர்களா? இங்கு நாம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Mysteries even of the baptism in the name of the Lord Jesus and away from the oneness idea and these other things.
ஒருத்துவ காரரின் கருத்துக்கு மாறுபட்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் போன்ற ரகசியங்களை.
How the Holy Spirit has moved that in and showed it perfectly.
எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி தந்தார்.
And the true baptism of the Holy Spirit, the token and everything it placed it.
உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அடையாளம் போன்ற உண்மைகளை அவர் எடுத்து கூறி அவைகளை சரியான இடங்களில் பொருத்தி ஒவ்வொரு சீர்திருத்தக்காரரையும் அவரவர் இடங்களில் பாருங்கள், நமது கண்களுக்கு முன்பாக எவ்வாறு சரியாக பொருத்தி தந்தார். அது ஒரு மூலையில் மாத்திரமல்ல, உலகம் பூராவும் அறியப்பட்டு விட்டது.
Jesus the Son of God revealing himself by the scriptures.
தேவனுடைய குமாரனாகிய இயேசு வேதவாக்கியங்களின் மூலம் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து
making that scripture that has been predestinated to this day like it was to that day and all other days live.
இக்காலத்துக்கென முன்குறிக்கப்பட்டுள்ள வேதவாக்கியங்கள் அந்த நாளில் இருந்ததைப் போன்று மற்ற எல்லா காலங்களிலும் செய்தது போன்று ஜீவிக்கும்படி செய்தார்.
And to believe it is the evidence of the Holy Spirit.
அதை விசுவாசிப்பதே பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதன் அத்தாட்சியாம்.
Righteousness, you can't pronounce that going to church is the evidence of the Holy Ghost.
நீதி சபைக்கு செல்வது பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதன் அத்தாட்சி என்று நீங்கள் கூற முடியாது.
If you do, then them Pharisees had it.
அப்படி நீங்கள் கூறினால் பரிசேயர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர் என்றாகி விடுகிறது. பாருங்கள்,
you can't pronounce shaking or jumping being the if you do the heathens has got it.
சரீரத்தை குலுக்குதல் அல்லது குதித்தல் போன்றவை அத்தாட்சி என்று நீங்கள் கூற முடியாது. நீங்கள் அவ்வாறு கூறினால் அஞ்ஞானிகள் அதை பெற்றுள்ளனர் என்றாகி விடுகிறது.
If you say speaking in tongues, what devil worship doesn't speak in tongues? Tell me one.
அந்நிய பாஷை பேசுதல் அத்தாட்சி என்று நீங்கள் கூறினால் எந்த பிசாசு வழிபாட்டில் அந்நிய பாஷை பேசப்படுவதில்லை? அவ்வாறு இல்லாத ஒன்றை எனக்கு கூறுங்கள்.
Brother Jackson sent here for Africa, from Africa. He could tell you that.
ஆப்பிரிக்காவிலிருந்து வந்துள்ள சகோதரன் ஜாக்சன் இங்கு அமர்ந்துள்ளார். அவர் உங்களிடம் அதை கூற முடியும்.
I've been in the Indian camps here. See the witches and wizards cut themselves and pour their own blood and speak in tongues and the witch doctor interpreted.
இங்கு சிகப்பு இந்தியர்களின் இருப்பிடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்குள்ள ஆண் பெண் மந்திரவாதிகள் தங்களை கத்தியால் வெட்டிக்கொண்டு தங்கள் ரத்தத்தை ஊற்றி அந்நிய பாஷை பேசுகின்றனர். அந்த மந்திரவாதி மருத்துவன் அதற்கு அர்த்தமுரைக்கிறான்.
See him lay down a pencil and write in unknown tongues. So that's not it.
அவர்கள் ஒரு பென்சிலை வைக்கின்றனர், அது அந்நிய பாஷையில் எழுதுகின்றது. எனவே அதுவல்ல.
But if it, what is the true evidence?
ஆனால் உண்மையான அத்தாட்சி என்ன?
Jesus said that you believe that I'm he and he is the word.
Yes, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று கூறினார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை?
Why didn't the Jews get it?
யூதர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை?
They were righteous men, they were good men, they were holy men.
அவர்கள் நீதிமான்களாயிருந்தனர், அவர்கள் நல்லவர்களாயிருந்தனர், அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாயிருந்தனர்.
And there were all kinds of people, but to whom is predestined to hear the word?
அவர்கள் எல்லாவிதமான ஜனங்களுமாய் இருந்தனர், ஆனால் வார்த்தையை கேட்க யாரை முன்குறித்திருக்கிறாரோ?
How do you know whether it is word? Each one says this.
அது வார்த்தை என்று எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறுகின்றனரே.
It's the promise of the Bible being vindicated of that age. There you are. Then you come back to where the Holy Spirit is.
அது அந்த காலத்தின் வேதாகம வாக்குதத்தம் ரூபகாரப்படுத்தப்படுதலாய் உள்ளது. அங்குதான் காரியமே உள்ளது. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவி எங்குள்ளதோ அங்கு
அடைகின்றீர்கள்.
இன்னும் சில நிமிடங்களில் எக்கால சத்தம் எதை அறிவிக்கிறது என்பதை காணலாம். எக்காலத்தை யார் சுவிசேஷ எக்காலத்தை கேட்க முடியும் என்பதை பாருங்கள். மதில்கள் கட்டப்பட்ட நகரத்தில் உள்ளவர்கள் யூபிலியின் போது வெளியே வர முடியாது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
No sir, they were in the walls. They stayed there.
இல்லை ஐயா, அவர்கள் மதில்களுக்குள் இருந்து அங்கேயே தங்கி விடுகின்றனர்.
It was over their slaves the rest of their life and had to be marked.
அது முடிவு பெற்று விடுகிறது. அவர் எஞ்சியுள்ள தங்கள் வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாக
குறியிடப்படுகின்றனர்.
இந்த மாதிரிகளை எல்லாம் நாம் காணும் போது கவனியுங்கள்.
Now these acts, Malachi 4 and all this and Hebrews 13:8, Jesus Christ the same yesterday and forever.
இப்பொழுது இந்த செயல்கள் மல்கியா 4, எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து ஏற்றும் என்றும் ஆராதவராய் இருக்கிறார் போன்றவை.
He remains forever the word. The word made manifest.
அவரே காலத்தும் வார்த்தையாக இருக்கிறார், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக.
That's exactly what he declared the prophets.
தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் என்று அவர் அறிவித்தார்.
A prophet doesn't only mean a seer, a foreteller. It means a revealer of the word that's written.
ஒரு தீர்க்கதரிசி என்றால் ஞானதரிசிக்காரன் அல்லது காரியங்களை முன்னுரைப்பவன் என்று மாத்திரம் அர்த்தமல்ல. அதன் பொருள் எழுதப்பட்ட வார்த்தையை வெளிப்படுத்துபவர் என்பதாகும்.
His own life, his own works reveals and vindicates the word of that day.
தன் சொந்த வாழ்க்கையில் தன் சொந்த கிரியைகளை வெளிப்படுத்தி அந்த நாளின் வார்த்தையை
ரூபகாரப்படுத்துகிறவன்.
நோவா பேழையை உண்டாக்குதல், மோசே அங்கு செல்லுதல், எதுவாயினும் எந்த வாக்குத்தத்தமாயினும் அப்பொழுது நீங்கள் அந்நேரத்துக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள வார்த்தையை காண்கிறீர்கள். அவர் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கிறோம்.
You see his word made manifest by photographs, by scriptures, by declarations in the heaven on earth, everything else that he said.
அவருடைய வார்த்தை புகைப்படங்களின் மூலமாகவும் வேத வாக்கியங்களினாலும் வானத்தில் தோன்றும் அடையாளங்களினாலும் அவர் கூறின ஒவ்வொரு காரியமும் பூமியின் மேல் வெளிப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள்.
Not one time has it failed.
அவர் கூறின எதுவும் ஒரு முறை கூட தவறினதில்லை.
I ask any person to show me from the different parts of the country or over the world.
இத்தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ளவர்களே, உலகின் இதர பாகங்களில் உள்ளவர்களே, அது ஒரு முறையாவது தவறி இருந்தால் எனக்கு எழுதி தெரிவிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் இந்த நபரையும் கேட்கிறேன். அது வார்த்தைக்கு வார்த்தை பரிபூர்ணமாக அமைந்து வந்துள்ளது. இப்பொழுது அது ஒரு வாக்குத்தத்தம். அவர் ஏன் இந்த கடைசி நாட்களில் தோன்ற வேண்டும்?
If you go back and you take listeners to the bride tree and bring up where Christ was, that tree that was in the Garden of Eden.
ஒளிநாடாக்களை கேட்பவர்களே, நீங்கள் மணவாட்டி மரம் என்னும் செய்திக்கு செல்வீர்களானால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த மரம் கிறிஸ்து என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறது.
The first Adam that fell and the second Adam was cut down by sin.
முதலாம் ஆதாம் பாவத்தில் விழுந்து போனான். இந்த இரண்டாம் ஆதாம் பாவத்தின் காரணமாக வெட்டப்பட்டார்.
They hung him on a Roman tree, and out of that drew the, come out the bride tree that he promised that we see in the scriptures. Now, in order to get the bride,
அவர்கள் அவரை ரோம மரத்தில் தூக்கினார்கள். அதிலிருந்து அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளதாக நாம் வேதத்தில் காணும் மணவாட்டி மரம் வெளியே வந்தது. இப்பொழுது மணவாட்டியை பெற்றுக் கொள்ளவே,
like the pyramid that comes in minority all the time from the great wide, from Luther, Wesley, Pentecost.
அது கூர்நிலை கோபுரத்தை போன்று நாளுக்கு நாள் சிறுபான்மையோரை கொண்டதாய் குறிக்கொண்டே வருகிறது. அது துவக்கத்தில் லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தையினர் ஆகியோரின் காலத்தில் அகலமாயிருந்தது.
And then the capstone in the top of it is so honed, and each one of those stones are so perfectly put together.
பிறகு அதன் உச்சியில் உள்ள தலைக்கல் மிகவும் கூர்மையாயுள்ளது. இந்த கற்கள் ஒன்றுக்கு ஒன்று பூரணமாக இணைக்கப்பட்டுள்ளன.
And we don't know yet how they did it, but it's so perfectly put together.
அவர்கள் அதை எப்படி செய்தனர் என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அந்த கூர்நுனி கோபுரத்தில் அவை பூர்ணமாக
இணைக்கப்பட்டுள்ளன.
நாம் இப்பொழுது கூர்நுனி கோபுர உபதேசம் செய்து கொண்டிருக்கவில்லை. நாம்
வெறுமனே
ஏறக்கும் மற்றவர்களும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அதை கட்டினர். அது ஒரு அடையாளமாக நிற்கிறது.
Its leaf it comes back again.
சூரியன் உதயமாகி மறைதல், மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து மீண்டும் இலைகள் தோன்றுதல்.
As a fish and the cattle, everything else symbolizes it.
மீன், கால்நடை ஆகியவை எவ்வாறு அடையாளங்களாக திகழ்கின்றனவோ,
that pyramid stands as a symbol.
அவ்வாறே கூர்நுனி கோபுரமும் ஒரு அடையாளமாக திகழ்கின்றது.
Go into the prophet's chamber and watch them seven steps.
கூர்நுனி கோபுரத்திலுள்ள ராஜாவின் அறைக்கு சென்று அங்குள்ள ஏழு படிகளை கவனியுங்கள். காவல்காரன் எங்கு சவாலை சந்தித்து வருகிறவனை ராஜாவின் சமூகத்திற்கு கொண்டு
வருகிறான்?
அது மேல்படியில், அதாவது ஏழாம் படியில்.
That shows that we've got to come again with that same spirit that was on John. He introduced the Messiah.
யோவான் ஸ்நானகனின் மேலிருந்த அதே ஆவியுடன் நாம் மறுபடியும் வர வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. யோவான் ஸ்நானகன் மேசியாவை அறிமுகப்படுத்தினான்.
He was greater than all the prophets. He introduced it.
அவன் எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவன். அவன் அவரை அறிமுகப்படுத்தினான்.
And we've got to come to a place again to something that's going to introduce the Messiah.
நாமும் மேசியாவை அறிமுகம் செய்ய போகும் அந்த இடத்திற்கு வர வேண்டும்.
How will the Messiah, the people that's believing in the Lord, unless they're constantly in the Word to know what He is?
மேசியா என்னவாய் இருப்பார் என்று ஜனங்கள் கண்டுகொள்ள அவர்கள் எப்பொழுதுமே வார்த்தையில் இராமற் போனால் அவரை விசுவாசிக்கும் ஜனங்கள் அவரை எப்படி கண்டுகொள்வார்கள்?
Daniel said, "The wise shall know, but the foolish and unwise wouldn't know."
ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள், ஆனால் மூடர்களோ, ஞானமில்லாதவர்களோ அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள்.
They shall know their God.
ஞானவான்கள் தங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று தானியேல் கூறினான்.
Now, now, how it shall appear in the last days is to bring the people back to the word so that the bride will know her husband.
இப்பொழுது ஜனங்களை மறுபடியும் வார்த்தைக்கு கொண்டு வந்து மணவாட்டி தன் கணவனை,
know her mate, the revealed word,
தன் துணையை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது மறுபடியும் கடைசி நாட்களில் தோன்றும் என்று அவர் கூறியுள்ளார்.
That's why this has to happen.
ஆகையால் தான் இது இப்பொழுது நிகழ வேண்டியதாக உள்ளது.
It wasn't in the reformers, wasn't Luther, Wesley and the Pentecostals name.
அது சீர்திருத்தக்காரராகிய லூத்தர், வெஸ்லி ஆகியோரின் காலத்தில் அல்ல. அது பெந்தேகோஸ்தையினரின் காலத்தில் அல்ல.
Scripture says it wasn't.
அது அப்பொழுது நிகழாது என்று வேதம் கூறுகின்றது.
But it will come. That is his promise for this age.
ஆனால் அது வரும். அது இக்காலத்துக்கான அவருடைய வாக்குத்தத்தம்.
We're living in the age that his coming will be in.
அவர் வரப்போகும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
She must be identified in him.
அவள் அவரில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும்.
Any woman must be identified with her husband, for the two are one.
எந்த ஒரு ஸ்திரியும் தன் கணவனுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும், ஏனெனில் இருவரும் ஒன்றாய் உள்ளனர்.
And Christ's bride has to be identified with him, for the two are one.
அவ்வாறே கிறிஸ்துவின் மனவாட்டியும் அவருடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும், ஏனெனில் இருவரும் ஒன்றாக
இருக்கின்றனர்.
அவர் வார்த்தையாக இருக்கிறார், ஸ்தாபனமாய் அல்ல, வார்த்தையாகவே.
We are to be the children of the light, and the light is the word which is made light for this age.
நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வார்த்தையே ஒளி, அது இக்காலத்துக்கு ஒளியாக உள்ளது.
How do we know light? Except it comes from the word.
ஒளி வார்த்தையிலிருந்து வந்தால் ஒழிய நாம் எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியும்?
The word made flesh is the light of the age. When you see it, the Bible says so.
சரி, மாம்சமாகிய வார்த்தையே நாம் காணும்போது இக்காலத்தின் ஒளியாய் உள்ளது. வேதம் அவ்வாறு கூறியுள்ளது.
And people look at Jesus and said, "But this man, who is he?"
இயேசுவின் காலத்திலிருந்து ஜனங்கள் இயேசுவை கண்டு, பாருங்கள், இந்த மனிதன் இவர் யார்?
Why, he's born to illegitimate birth down there.
ஏன் இவர் முறைதவறி பிறந்தவர்?
Why, his father and mother is this, that and the other and all this there.
ஏன் இவன் தந்தையும் தாயும் இது, அது, மற்றது, மற்றும் அங்குள்ளது யாவுமே என்றனர்.
But they didn't know him.
அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை.
If they know the scriptures, they would have known him. He said so.
அவர்கள் வேதத்தை அறிந்திருந்தால் அவர்கள் அவரை அறிந்திருப்பார்கள். இயேசு அவ்வாறு கூறினார்.
They said, "We're Moses' disciples."
அவர்கள், நாங்கள் மோசேயின் சீஷர்களாயிற்றே என்றனர்.
If you knew Moses, you know me. For Moses wrote of me.
அவர், நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான் என்றார்.
And still too blind to see.
அவர்கள் அதை காணக்கூடாதவாறு குருடாயிருந்தனரே.
See how humble?
அது எவ்வளவு எளிமையாக உள்ளது என்று பார்த்தீர்களா?
Away from all the crews and the denominations and the creeds and everything.
அது எல்லா குழுக்களுக்கும், ஸ்தாபனங்களுக்கும், கோட்பாடுகளுக்கும், மற்றும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது.
God moved right in flesh in the form of a man, a kinsman redeemer.
தேவன் மாம்சத்துக்குள் நுழைந்து மனித உருவம் எடுத்து மீட்பின் உறவின் முறையானாக ஆனார்.
She must be identified with him.
அவள் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும்.
We are invited to be the children of the light, that we walk in the light.
நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்து ஒளியில் நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம்.
I remember down in Kentucky here not long ago, I had a meeting.
அண்மையில் கண்டக்கியில் நான் நடத்திய ஒரு கூட்டம் என் நினைவுக்கு வருகிறது.
After coming out of the church, there was an old man standing with a lantern in his hand.
நான் சபை விட்டு வெளியே வந்தபோது ஒரு வயோதிபர் கையில் விளக்கை வைத்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தார்.
He belonged to a church that don't believe in healing, so forth.
தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை இல்லாத ஒரு சபையை அவர் சேர்ந்திருந்தார். அவர், சகோதரன் பிரணாம், உங்கள் கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். நான், பாருங்கள், அப்படி செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு
என்றேன்.
அவர், நீங்கள் பாருங்கள், நான் எந்த காரியத்தையுமே காணாமல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை நான் வெளிப்படையாக காண வேண்டும் என்றார்.
Right plain stand before you.
Naan appadiyanal devan ukku munbaga nirpadai neer velippadiyai kandathu undo endru ketten.
Of course, he didn't believe in visions and dreams.
Unmayagave avarku darisanangal pondravagalil nambikkiye illai.
He said no.
Avar illai endrar.
Well, I said then you're not a believer, sir. I couldn't talk to you.
Yen naan ayya appadiyanal neer viswasi alla. Ennalum kuda pesa mudiyadhu. Paarungal, paarungal.
We see what God promises and hold to that.
தேவன் வாக்களித்துள்ளவைகளை நாங்கள் கண்டதை பற்றிக் கொள்கிறோம் என்றேன்.
He said, "How you figure that?"
அவர், அதை எப்படி உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது என்று கேட்டார்.
He said, "Come go home with me, talk to."
நான் கூறினேன், அவர், வாருங்கள், வீட்டிற்கு சென்று இன்றிரவு அதை குறித்து பேசுவோம் என்றார்.
I said, "I can't lie to you. Where you live?"
நான், அப்படி செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் என்னால் முடியாது. நீர் எங்கு வசிக்கிறீர் என்றேன்.
He said, "You go over this mountain here."
அவர், இங்குள்ள இந்த மலையின் மேல் நீங்கள் செல்ல வேண்டும் என்றார்.
I said, "How you go to get there? You don't see your house."
நான், நீர் எப்படி அங்கு அடைய போகிறீர்? உமது வீட்டை உம்மால் காண முடியவில்லையே என்றேன். அவர், பாருங்கள், மலையின் மேல் இங்கே ஒரு பாதை செல்கிறது என்றார். நான், நீர் பாதையை காண முடியவில்லையே என்றேன். அவர், பாருங்கள், என்னிடம் ஒரு கண்ணாடி கூட்டு விளக்கு உள்ளது
என்றார்.
நான், இந்த விளக்கு வெளிச்சம் உமது வீட்டின் மேல் அடிக்காது. ஓ இல்லை.
But that path will lead to the house. But that lantern will only show light for one step at a time.
ஆனால் அந்த பாதை வீட்டுக்கு வழிநடத்தி செல்லும். ஆனால் அந்த விளக்கு ஒவ்வொரு காலடிக்கு மாத்திரமே வெளிச்சத்தை காண்பித்து உங்களை கூட்டிச் செல்லும் என்றேன்.
We'll walk in the light, the beautiful light, one step at a time, or coming closer to him. Yeah, children of the light, accept his word, keep walking and watch more unfold.
கர்த்தாவே, நாங்கள் அந்த வெளிச்சத்தில், அழகான வெளிச்சத்தில் நடப்போம். ஒவ்வொரு முறையும் ஒரு அடி எடுத்து வைத்து நடந்து உமக்கு அருகாமையில் வருவோம். ஆம், ஒளியின் பிள்ளைகள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடந்து கொண்டே அதிகம் வெளிப்படுவதை காண்பார்கள். அதை விட்டுவிடாதீர்கள். யார் என்ன கூறினாலும்
கவலைப்படாதீர்கள்.
அதிலே நிலைத்திருந்து அதில் நடந்து செல்லுங்கள். அது திறந்து தன்னைத்தான் வெளிப்படுத்துவதை காணுங்கள்.
The word is a seed in the right kind of ground will bring forth its kind.
வார்த்தை என்பது ஒரு விதை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அதன் இனத்தை முளைப்பிக்கும்.
Notice Revelation 10:1-7, all the mysteries are to be revealed to the bride by the messenger of the Laodicea church.
வெளிப்படுத்தல் 10:1-7 கவனியுங்கள். லவோதிக்கியா சபையின் தூதனால் எல்லா ரகசியங்களுமே மனவாட்டிக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக உள்ளன.
Has anybody got a revised version Bible?
யாரிடமாவது திருத்தப்பட்ட நிலையான பதிப்பு என்ற வேதாகமம் உள்ளதா?
If you have, you notice there where it said the angel, it's in parentheses, it says the eagle.
உங்களிடம் இருக்குமானால் தூதன் என்று கூறப்பட்டுள்ள இடத்தில் உள்ள அடைப்புக்குறியில் கழுகு என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். புரிகின்றதா? பார்த்தீர்களா?
A messenger to the Laodicea church. Revelations 10:1-7.
லவோதிக்கியா சபையின் தூதன், பாருங்கள், வெளிப்படுத்தல் 10:1-7 வசனங்கள்.
He said that this in that day that he seen him come down and he eat up the little book.
யோவான் அந்த நாளில் அந்த தூதன் இறங்கி வந்ததை கண்டதாக கூறினான். அவன் அந்த சிறு புத்தகத்தை புசித்தான்.
And there was he stood up one foot on land and one on the sea and swore by him that is and ever and ever that time shall be no more.
அப்பொழுது அங்கு அந்த தூதன் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் மற்ற பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்து ஏனே காலம் செல்லாது என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான்.
And when he did, seven thunders uttered their voices.
அவன் அப்படி செய்தபோது ஏழு இடிகள் சத்தமிட்டு முழங்கின.
And when the seven thunders heard the voices, John said he was about to write.
அவ்வேறு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது யோவான் எழுத வேண்டும் என்று இருந்தான்.
He said, "Don't write it." And he sealed it.
அவர் அதை எழுதாது என்றார். பாருங்கள், அவர் அதை முத்திரை போட்டான்.
Now someone said, "Well, that's seven seals, then, Brother Branham. That'll be revealed in the last days. Some great mystery how we get closer to God."
இப்பொழுது ஒருவரின்னிடம் பாருங்கள், அந்த ஏழு முத்திரைகளில் அப்பொழுது சகோதரன் பிரணாமே, நாம் எப்படி தேவனிடம் நெருங்க முடியும் என்பதை குறித்த அந்த மகத்தான ரகசியம் கடைசி நாட்களில் வெளிப்படுமா என்று கேட்டார்.
No, sir, it can't be.
இல்லை ஐயா, அது அப்படி இருக்க முடியாது.
Whosoever shall take one word from this Bible or add one word to it, his part will be taken in the book of life.
எவராகிலும் இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினால் அவருடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும்.
What it is a revelation on what has been missed back there to bring.
அது என்னவென்றால் அதை முன்பு காணத்தவரின ஒன்றின் வெளிப்பாடாயிருக்கும்.
It's already wrote here. It's in here. It's to reveal what already has been written.
அது ஏற்கனவே இங்கே எழுதப்பட்டுள்ளது. அது இங்கு உள்ளது. ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளதை அது வெளிப்படுத்தும்.
Because you can't add one thing to it or take one word from it.
பாருங்கள், ஏனெனில் இதனுடன் நீங்கள் ஒன்றை கூட்டவோ அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போடவோ உங்களால் முடியாது.
The first chapter of the Bible in the beginning Genesis.
வேதத்தின் முதலாம் அதிகாரமாகிய துவக்கத்தில் ஆதியாகமத்தில்
one woman didn't misbelieve it, but she just misinterpreted, let Satan misinterpret to her one word. Surely.
ஒரு ஸ்திரீ அதை நம்பாமல் இல்லை, ஆனால் ஒரு வார்த்தைக்கு சாத்தான் தவறான அர்த்தமுறைக்க அவள் அனுமதித்தாள். நிச்சயமாக பாருங்கள்.
And then, from that caused all this trouble.
அதிலிருந்து எல்லா கஷ்டங்களுக்கும் அதுவே காரணமாயின.
And that was God speaking, God's word.
அது தேவன் பேசினதாகும். அது தேவனுடைய வார்த்தை.
And in the last chapter of Revelation, Jesus himself, the same God, said, whosoever shall take one word out or add one word to it.
வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இயேசு, அதே தேவன் எவனாகிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை
கூட்டினால் என்று
கூறினார். முழு வெளிப்பாடாகும். அதை குறித்த எல்லா மறைக்கப்பட்ட ரகசியங்களுமே ஏழு முத்திரைகளில் அடங்கியிருந்தது. அது இந்த கடைசி நாளில் லவோதிக்கியா சபையின் காலத்தில் காலத்தின் முடிவில் திறக்கப்பட வேண்டியதாய் உள்ளது.
Thanks be to God.
தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
That finishes the message to the church. That finishes it.
அது சபைக்கு செய்தியை முடித்து வைக்கிறது. அது அதை முடிக்கிறது.
When they look back and see what has been and see where it's all brought up to, that finishes it, the age of the church.
அவர்கள் பின்னோக்கி பார்க்கும்போது என்ன நடந்ததென்றும் அது எதற்கு கொண்டு வந்துள்ளது என்றும் காண்பார்கள். அது அதை முடித்து விடுகிறது, இந்த சபையின் காலம்.
Now notice the trumpets that we're speaking of. Is a call together for either a feast, for war, for a person, some sacred day, or something like that.
இப்பொழுது கவனியுங்கள், நாம் பேசிக்கொண்டிருக்கும் எக்காலங்கள் விருந்துக்கு, யுத்தத்துக்கு அல்லது பண்டிகைக்கு, யுத்தத்திற்காக, ஒரு நபருக்காக, ஒரு புனித நாளுக்காக அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றுக்கு அழைப்பு விடுகிறது.
Notice, you say for a person, yeah.
கவனியுங்கள், ஒரு நபருக்காக என்று நீங்கள் கேட்கலாம், ஆம்.
Or for the year of Jubilee, the announcing of the coming of freedom, when they can go back.
அல்லது யூபிலி வருடத்தின் போது வரப்போகும் விடுதலையை அது அறிவிக்கிறது. அப்பொழுது அவர்கள் திரும்பிச் செல்லலாம்.
Now we can take a complete morning on just that one thing.
அந்த ஒரு பொருளின் மேல் நாம் காலை நேரம் முழுவதையும் செலவிடலாம்.
But now getting into the trumpets.
ஆனால் நாம் எக்காலங்களுக்கு செல்ல வேண்டும்.
You got the background now of the seals and the church. Now we're going into the trumpet.
அதற்கு அவசியமான அடிப்படையாகிய முத்திரைகளையும் சபையும் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நாம் எக்காலத்துக்கு செல்வோம்.
The trumpet sounded and the trumpet denotes either war or feast day.
எக்காலம் துணிக்கிறது. எக்கால சத்தம் யுத்தம் அல்லது பண்டிகை நாளை குறிக்கிறது.
Or if what it means is a gathering together of the people. The trumpet.
அல்லது அதன் அர்த்தம் என்னவெனில் ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும் என்பதாகும். எக்காலம்.
Paul said, when the trumpet gives an uncertain sound, who can prepare themselves for war or for peace or whatever it is?
எக்காலம் விளங்காது சத்தமிட்டால் சமாதான காலத்தின் போது அல்லது வேறெந்த காலத்திலும் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்று பவுல் கூறினான்.
Who knows? You have to know what trumpet sounds.
யாருக்கு தெரியும் எக்காலம் என்ன சத்தமிடுகிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும்.
Therefore, when the trumpet sounds, we see something in the earth today.
எனவே எக்காலம் துணிக்கும் போது இன்று பூமியில் ஏதோ ஒன்றை காண்கிறோம்.
There's a great trouble somewhere. Everybody knows it.
ஒரு பெரிய உபத்திரவம் எங்கோ உள்ளது. எல்லோருக்கும் அது தெரியும்.
Everybody's become an erotic.
எல்லோருமே பயந்த உணர்ச்சியை கொண்டுள்ளனர்.
The whole world is an erotic world. And we know there's something wrong.
முழு உலகமுமே பயந்த உணர்ச்சியை கொண்டதாய் உள்ளது. எங்கோ தவறு உள்ளது என்று நாம் அறிவோம்.
The Pentagon everywhere we know there's something wrong.
பென்டகனிலும் எல்லா இடங்களிலும் ஏதோ தவறு உள்ளது என்று நாம் அறிவோம்.
Now the only way you know what the trumpet sound is to look what the music sheet says.
இப்பொழுது எக்காலம் என்ன சத்தமிடுகிறது என்பதை அறிந்து கொள்ள ஒரே வழி இசைத்தாளில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை காண்பதாகும். அவ்வளவுதான், அது ஒரு பெரிய இன்னிசை பாருங்கள். மற்றும் தாளமும், அது பேதுருவும் ஓனாயும் என்பது போன்ற பெரிய இன்னிசை.
The composer has wrote the book and the director must be in the same spirit of the composer.
பாருங்கள், நீங்கள் அந்த இசையை இயற்றியவரும் அதை இயக்கும் இயக்குனரும் ஒரே ஆவியில் இருக்க வேண்டும்.
He don't gives a wrong beat and then the whole thing's out.
இயக்குனர் இயற்றியவரின் ஆவியில் இராபிடில் அவர் தவறான தாளத்தை கொடுக்கிறார், அப்பொழுது எல்லாமே தவறாகி விடுகிறது.
That's what's the matter today.
அதுதான் இன்றைய காரியமாய் உள்ளது.
We got too many directors not in the spirit of the composer.
இயற்றியவரின் ஆவியில் இல்லாத அநேக இயக்குநர்களை நாம் பெற்றுள்ளோம்.
They say the denomination, well, we believe this.
அவர்கள் எங்கள் ஸ்தாபனம், பாருங்கள் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்கின்றனர்.
No matter what you say, the Bible is right.
நீங்கள் என்ன கூறினாலும் வேதாகம் மாத்திரமே சரியாய் உள்ளது.
Beat it out according to the sheet music right here before.
நமக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள இசைத்தாளில் எழுதியுள்ளபடி தாளத்தை கொடுங்கள்.
And the great symphony of God's great act is playing out just right.
அப்பொழுது தேவனுடைய மகத்தான இன்னிசை நாடகம் சரியாக நடைபெறும்.
Then we see the hour and where we're standing.
அப்பொழுது நாம் இந்த மணி நேரத்தையும் நாம் எங்குள்ளோம் என்பதையும் காண முடிகிறது.
Now, notice the trumpet is to call together the people, assemble themselves together for something.
இப்பொழுது கவனியுங்கள், ஜனங்களை ஒன்றாக அழைப்பதற்கு எக்காலம் உபயோகப்படுகிறது. அவர்களை ஒரு காரியத்துக்காக ஒன்று கூட செய்தல்.
Sometimes it denounces an important person like in Joseph.
சில நேரங்களில் அது முக்கியமான ஒருவரின் வருகையை அறிவிக்கிறது, யோசேப்புக்கு செய்தது போல.
They sounded the trumpet and Joseph was appearing, which is a symbol of the great trumpet that we speak of and get to after a while in Isaiah.
யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் எக்காலம் ஊதி அறிவித்தனர். அது பெரிய எக்காலத்துக்கு ஒரு அடையாளமாய் உள்ளது. அதை குறித்து சற்று கடித்து ஏசாயாவில் இருந்து நாம் பேசுவோம். அந்த பெரிய எக்காலம் ஊதப்படும் போது அங்கு
கொடியேற்றப்படும்.
அந்த பெரிய எக்காலம் ஊதப்படும் ஒரு நேரம் உண்டாகும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் எருசலேமில் கூடுவார்கள் என்று அது கூறுகிறது. அப்பொழுது ஆயிரம் வருட அரசாட்சி தொடங்குகிறது, அந்த பெரிய எக்காலம்.
This calling of the feast of the trumpets, the approaching of something.
இப்பொழுது எக்கால பண்டிகைக்கான அழைப்பு ஏதோ ஒன்று அணுகுவதை காண்பிக்கிறது.
Notice Revelations 8 and 7 if you want to write it down.
நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் வெளிப்படுத்தல் 8:7 கவனியுங்கள்.
We notice the first trumpet, there scattered hail, blood, fire upon the earth.
முதலாம் எக்காலம் ஊதப்பட்ட போது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியில் கொட்டப்பட்டது என்று நாம் காண்கிறோம்.
Just exactly with Exodus, when God was calling his people out of the Exodus.
யாத்ராமத்தில் சரியாக தேவன் தமது ஜனங்களை யாத்திரைக்காக அழைத்துக் கொண்டிருந்த போது நடந்த மாதிரியே.
Now, the reason that these seven trumpets does not apply to this church in this age is because it's to Israel only.
இந்த ஏழு எக்காலங்கள் இந்த சபைக்கும் இந்த காலத்துக்கும் பொருத்தமில்லாதன் காரணம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே.
It's a calling of the gathering of the people.
அது ஜனங்களை அழைத்து அவர்களை ஒன்று கூட்டுதலாம்.
And now there's only one significance in here that I want you to get to in a few minutes. It's where you'll see why this doesn't apply to this age that we're living in, the seven trumpets.
அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் உண்டு, இன்னும் சில நிமிடங்களில் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அப்பொழுது இந்த ஏழு எக்காலங்கள் நாம் வாழும் இந்த காலத்துக்கு பொருத்தமல்ல என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள்.
I know many people differ with that, but I know it's this.
அநேகர் விஷயத்தில் என்னுடன் கருத்து வேற்றுமை கொண்டுள்ளனர் என்று நான் அறிவேன், ஆனால் இதுதான் என்பதை நான் அறிவேன். எனக்கு அது தெரியும், நீங்கள் அவ்வாறு கூறுவதனால் நான் கூறுகிறேன் என்றல்ல, ஏனெனில் இது என் சொந்த கருத்தல்ல, என் சிந்தனை, என் சொந்த சிந்தனை அல்ல. அது என்னிடத்தில் கூறப்பட்டதாகும், அது தவறாயிருந்தால் அது தவறே. நான் சொந்தமாக இதை கூறவில்லை, வேறொருவர் கூறினதை நான் எடுத்துக் கூறுகிறேன்.
That somebody else is a God that spoke to us and done all these things that he has done appeared. See, so I know it's right.
அந்த வேறொருவர் நம்முடன் பேசி இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்து நம்மிடம் பிரத்யட்சமாகும் தேவனே பாருங்கள், எனவே அது சரி என்று எனக்கு தெரியும்.
The gathering of Israel is the trumpets. The trumpets is to gather Israel.
எக்காளம் என்பது இஸ்ரவேல் ஒன்று கூடுதல், இஸ்ரவேலரை ஒன்று கூட்டவே இந்த எக்காளம்.
Notice the very first trumpet sound, blood, fire, hail and everything scatter the ground.
கவனியுங்கள், முதலாம் எக்காளம் ஊதப்பட்ட போது ரத்தம் அக்கினி கல்மழை எல்லாமே பூமியில் கொட்டப்பட்டது.
See what was he doing?
பாருங்கள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்.
Bringing Israel out of spiritual Egypt. See? Back into his homeland.
இஸ்ரவேலரை ஆவிக்குரிய எகிப்திலிருந்து பாருங்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து கொண்டிருந்தார்.
Now let me say this right here, that every trumpet that blowed under the sixth seal.
இப்பொழுது இதை நான் இங்கு கூற விரும்புகிறேன், ஊதப்பட்ட எக்காளம் ஒவ்வொன்றுமே ஆறாம் முத்திரையின் கீழ் முழங்கின.
We'll get to it in a few minutes where we caught the seal there.
நாம் இதை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் புரிந்து கொள்வோம். அங்கே நாம் முத்திரையை புரிந்து கொண்டோம்.
All the trumpets sounded under the sixth seal.
எல்லா எக்காளங்களும் ஆறாம் முத்திரையின் கீழ் முழங்கின.
Because the seventh seal there was silence.
ஏனெனில் ஏழாம் முத்திரையில் அமைதல் உண்டானது.
No one knew that's the minute or hour that Christ would come as he revealed it to us.
அவர் அதை நமக்கு வெளிப்படுத்தினது போல அது யாருக்குமே தெரியவில்லை. அதுதான் கிறிஸ்து வரப்போகும் நிமிடம் அல்லது மணி நேரம்.
ஆனால்
ஒவ்வொரு எக்காலமும் ஆறாம் முத்திரையின் கீழ் யூதர்களின் உபத்திரவத்தின் போது
முழங்கின.
இப்பொழுது வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடங்கி கவனியுங்கள்.
All was the calling out of Israel, natural in Egypt.
முன்பு அது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்தலாம்.
Now it's a calling out of Israel in the spiritual sense.
இப்பொழுது ஆவிக்குரிய விதத்தில் இஸ்ரவேலர் வெளியே அழைக்கப்படுகின்றனர்.
He was making them ready to come to the feast of the atonement.
அவர்கள் பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வருவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்.
Notice the feast of the trumpets was first, which was Pentecost.
கவனியுங்கள், முதலில் எக்காலங்களின் பண்டிகை அது பெந்தேகோஸ்தேயாயிருந்தது.
The feast of the atonement followed it 50 days later.
அதை தொடர்ந்து 50 நாட்கள் கழித்து பாவ நிவர்த்தி பண்டிகை.
The feast of the atonement, read it here.
அந்த பாவ நிவர்த்தி பண்டிகையை குறித்து இங்கு படியுங்கள்.
We'll probably if we get half time we'll refer to it and read to you out of the Bible here in Leviticus 12. Now or Leviticus 23 rather in Leviticus 16.
நமக்கு ஒரு கால் நேரம் இருந்தால் நாம் இதை அநேகமாக வேதத்திலிருந்து படித்து குறிப்பிட்டு காட்டலாம். அது இங்கே லேவியராகமும் 12 இப்பொழுது இல்லை, லேவியராகமும் 16 உள்ளது.
We find that the first was the feast of the trumpets was the atonement and after it followed Pentecost.
முதலாவதாக எக்காலங்களின் பண்டிகை என்பதை நாம் கண்டறிகிறோம், அதன் பிறகு பாவ நிவர்த்தி பண்டிகை. இவை பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின்பு வருகின்றன.
Now we find out a feast of the atonement followed the feast of the trumpets.
பாவ நிவர்த்தி பண்டிகை எக்காலங்களின் பண்டிகைக்கு பின்பு வருகின்றது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
Now notice the trumpet sounded and that was to gather them together.
இப்பொழுது கவனியுங்கள், அவர்களை ஒன்று கூட்டுவதற்கே எக்காலம் ஊதப்பட்டது.
Now the first trumpet blew, there was hail, blood, fire sprayed upon the earth just exactly like it was in Egypt.
முதலாம் எக்காலம் ஊதப்பட்டது, அப்பொழுது எகிப்தில் நிகழ்ந்தது போலவே கல்மழையும் ரத்தமும் அக்கினியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டு
making ready to call them to the day of the atonement.
அவர்களை பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு அழைக்க ஆயத்தமானது.
See, they rejected the true atonement.
பாருங்கள், அவர்கள் உண்மையான பாவ நிவர்த்தியை புறக்கணித்தனர்.
And this years has been lengthened out through here has been the year of Pentecost. See?
இப்பொழுது ஆண்டுகள் நீட்டப்பட்டு அவை பெந்தேகோஸ்தே ஆண்டாக அமைந்தன. பாருங்கள்,
Now the sounding for the Jews comes next.
அடுத்ததாக வருவது யூதர்களுக்காக எக்காலம் முழங்குதல்.
This has been the calling out of the church.
இது சபையை வெளியே அழைத்தலாகும்.
Watch real close.
இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
Now which afterwards he took them to the land of promise, which he will do the same thing in which in symbol he takes the church to the land of promise.
அதன் பிறகு அவர் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு சென்றார். அவர் அதே காரியத்தை செய்வார். அதாவது இது சபையை அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு அடையாளமாய் உள்ளது.
Remember, every trumpet sounded under the sixth seal only then when it sounded.
ஒவ்வொரு எக்காலமும் ஆறாம் முத்திரையின் கீழ் முடங்கினது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவை முடங்கின.
Notice now exactly the continuity of the scripture, exactly the same.
வேத வாக்கியங்களின் தொடர்ச்சியை இப்பொழுது கவனியுங்கள். அவை ஒன்றாக உள்ளன.
Under the seventh trumpet is to Israel the same as the seventh seal was to the church.
இஸ்ரவேலருக்கு ஏழாம் எக்காலத்தின் கீழ் நடப்பதுதான் சபைக்கு ஏழாம் முத்திரையின் கீழ் நடப்பதாகும்.
We find under the seventh seal that when these souls that was under the altar there that received robes.
ஏழாம் முத்திரையின் கீழ் நாம் காண்கிறோம் பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் அங்கிகளை பெற்றுக் கொள்கின்றனர்.
They were given robes. Not that they earned them because they were in the dispensation when God was still dealing with grace with the Gentiles, not Jews.
அவர்களுக்கு அங்கிகள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் அதை சம்பாதித்தார்கள் என்றல்ல, ஏனெனில் தேவன் கிருபையின் மூலம் புறஜாதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் இருந்தனர், யூதர்களுடன் அல்ல.
Israel is saved as a nation.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக ரட்சிக்கப்படுகின்றனர்.
God deals with Israel as a nation.
தேவன் இஸ்ரவேலருடன் ஒரு தேசமாக ஈடுபடுகிறார்.
Gentiles is a people for his name, not a nation for his name. Israel.
புறஜாதிகள் அவருடைய நாமத்திற்கென்று உள்ள ஜனங்கள், அவருடைய நாமத்திற்கென்று உள்ள ஒரு தேசம் அல்ல இஸ்ரவேல்.
And when Hitler and them persecuted the Jews and did the things that they done under that.
இட்லரும் மற்றவர்களும் யூதர்களை துன்புறுத்தி அப்படிப்பட்ட செயல்களை புரிந்தபோது,
look, they Stalin, Hitler and all those dictators raised up.
கவனியுங்கள், அவர்கள் ஸ்டாலின், ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகள் எழும்பினர்.
If we had the time which to rehearse it to some newcomers, but we went through it.
நமக்கு நேரம் இருந்தால் புதிதாக வந்துள்ள சிலருக்கு அதை மறுபடியும் கூறலாம், ஆனால் அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
Under that same age that there has been in Germany and all the other nations, Jews have scattered throughout all the land.
அதே காலத்தில் ஜெர்மனியிலும் மற்ற நாடுகளிலும் யூதர்கள் எல்லா நாடுகளிலும் சிதறி இருந்தனர்.
But there has raised in the last 20 years a bitter persecution against the Jews.
ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக யூதர்களுக்கு விரோதமாக கொடூரமான துன்புறுத்தல் எழுந்தது.
I've been out there at the old places where they burnt their bodies and cremated and used their ashes to fertilize the ground. Jewish children and women and everything.
அவர்களுடைய சரீரங்களை சுட்டரித்து அவர்கள் சாம்பலை நிலத்துக்கு உரமாக உபயோகித்த அந்த இடங்களுக்கு நான் சென்றிருந்தேன். யூத பிள்ளைகள், பெண்கள் எல்லோருமே.
Then they tried to deny it, take them right out and show them where it was done.
ஆனால் அவர்கள் அதை மறுக்கின்றனர். அது நடந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்று காண்பியுங்கள்.
It's been a bitter persecution against Israel because it's been the time calling him now back to the atonement.
அது இஸ்ரவேலருக்கு விரோதமாக நடந்த கசப்பான துன்புறுத்தலாய் இருந்தது, ஏனெனில் அதுவே யூதனை பாவ நிவர்த்திக்கு அடைக்க வேண்டிய நேரமாக இருந்தது.
He is still under the atonement of a natural lamb.
அவன் ஒரு இயற்கையான ஆட்டுக்குட்டியின் பாவ நிவர்த்தியின் கீழ் இன்னமும் இருக்கிறான்.
The real lamb of God is the atonement and he's rejected it and the blood's been upon him ever since.
ஆனால் உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியே பாவ நிவர்த்தியாய் இருக்கிறார். யூதனோ அதை புறக்கணித்துள்ளான். அந்த இரத்தப்பழி அன்று முதல் அவன் மேல் உள்ளது.
Making ready the people.
கவனியுங்கள், ஜனங்களை ஆயத்தப்படுத்துதல்.
How perfect then the seventh trumpet and the seventh seal is. Perfectly together the persecution of the Jews.
அப்படியானால் ஏழாம் எக்காலமும் ஏழாம் முத்திரையும் எவ்வளவு பிழையின்றி பொருந்துவதை பாருங்கள். யூதர்களின் துன்புறுத்தல்.
Note, in Revelation the 9th chapter and the 13th verse, notice real close, under the 6th trumpet.
குறித்துக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் 13 வசனத்தில் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஆறாம் எக்காலத்தின் கீழ்.
Revelation 9:13, under the 6th trumpet. Note there was 200,000 horsemen that had been bound in the river of Euphrates was turned loose under the 6th trumpet.
வெளிப்படுத்தல் 9:13. ஆறாம் எக்காலத்தின் கீழ் ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த 20 கோடி குதிரை வீரர்கள் அவிழ்த்து விடப்பட்டனர் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள்.
Now there's not 200,000 horsemen in the world.
உலகத்திலே மொத்தம் 20 கோடி குதிரை வீரர்கள் இல்லை.
But there was 200,000 horsemen.
ஆனால் இங்கு 20 கோடி குதிரை வீரர்கள் உள்ளனர்.
Notice it. I want you to jot it down so you can read it.
இதை கவனியுங்கள், நீங்கள் இதை படிக்கும்படியாக குறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
They wasn't natural horses.
அவை இயற்கை குதிரைகள் அல்ல.
They breathed fire and they had breastplates of jasper and they had tails.
அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினி புறப்பட்டது. குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்கள் அக்கினி நிறமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தனர். அவைகள் வாள்களை உடையவர்களாய் இருந்தன.
And the end of the tail looked like a serpent, the snake's head on the end of it stinging. See?
குதிரைகளின் வால்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவிலாகவும் அதன் முனையில் பாம்பின் தலையுள்ளவிகளுமாய் இருந்தன. அவை கடிக்கும் பாருங்கள்.
It was spiritual horses. Spiritual devils, chargers. That have been bound in Euphrates all these years. Supernatural devils.
அவை ஆவிக்குரிய பிரகாரமான குதிரைகள், ஆவிக்குரிய பிசாசுகள், போர்க்குதிரைகள், இத்தனை ஆண்டுகளாக ஐப்ராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்ட இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகள்.
What was it?
அது என்னவா இருந்தது?
The old Roman Empire being revived. The persecution of the Jews.
பழைய ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு யூதர்களின் துன்புறுத்தல்.
They've been bound for nearly 2,000 years at the river Euphrates, can't cross to the promise.
அவை ஏறக்குறைய 2,000 ஆண்டு காலமாக ஐப்ராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்தன. அவைகளால் வாக்குத்தத்தத்துக்கு கடந்து செல்ல முடியவில்லை.
A religious sect that was trying to get to the other side.
அது மற்ற பக்கத்துக்கு செல்ல முயன்று கொண்டிருந்த மத சம்பந்தமான ஒரு கூட்டம்.
Euphrates now come to the Eden.
ஐப்ராத்து ஏதேன் வழியாக பாய்ந்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியும்.
But they were bound there. 200,000 devils of persecution.
ஆனால் அவை அங்கே கட்டப்பட்டிருந்தன. துன்புறுத்தும் 20 கோடி பிசாசுகள்.
And notice what happens on that sixth trumpet.
ஆறாம் எக்காலத்தின் கீழ் என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
They were turned loose on the Jews. The persecution of the Jews.
அவை யூதர்களின் மேல் அவிழ்த்து விடப்பட்டன. யூதர்களின் துன்புறுத்தல்.
Supernatural devils. Nearly 2,000 years then loosed by Stalin, Hitler upon the Jews.
2,000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகள் பிறகு ஸ்டாலின், ஹிட்லர் போன்றவர்களால் யூதர்களின் மேல் அவிழ்த்து
விடப்பட்டன.
நீங்கள் அது ரோம மார்க்கம் அல்ல எனலாம், ஆனால் அதே ஆவியாய் உள்ளது. பழைய அஞ்ஞான ரோம நாட்களில் அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி செய்த அதே காரியங்களை செய்தனர்.
What's the natural Israel and the spiritual church now as we separated here?
மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலரையும் ஆவிக்குரிய சபையும் இப்பொழுது நாம் இங்கே பிரிப்பதை கவனியுங்கள்.
Turn loose on the Jews.
யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்பட்டன.
You remember on the sixth seal how every one of those martyrs are calling according to the word of God, receive robes.
ஆறாம் முத்திரையின் கீழ் தேவ வசனத்தின் நிமித்தம் இரத்த சாட்சிகளாக மரித்த ஒவ்வொருவரும் சத்தமிட்டு அங்கிகள் பெற்றுக்கொண்டது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா?
Is given to them by the grace because they're blinded that they can't see the gospel that this people might be called out of the Gentiles for the bride.
அது கிருபையினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனெனில் புறஜாதிகளிலிருந்து மனவாட்டி அழைக்கும் பொருட்டு இவர்கள் சுவிசேஷத்தை காணக்கூடாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருந்தனர்.
They were given robes. The Bible says you are that trumpet.
அவர்களுக்கு அங்கிகள் கொடுக்கப்பட்டதோ அந்த எக்காலத்தின் கீழே என்று வேதம் கூறுகிறது.
Them Jews who absolutely is against Christ and everything, the reason they are is because the Bible said they're blinded.
அந்த யூதர்கள் கிறிஸ்துவுக்கு முற்றிலும் விரோதமாக இருந்தனர். அதற்கு காரணம் என்னவெனில் அவர்கள் குருடாக்கப்பட்டதாக வேதம் கூறியுள்ளது.
And they were blinded for your sake.
உங்கள் நிமித்தம் அவர்கள் குருடாக்கப்பட்டனர்.
And the just God knows that they would receive it. But they were made blind for your sake. The Bible said so.
அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று நீதியுள்ள தேவன் அறிவார். ஆனால் உங்கள் நிமித்தம் அவர்கள் குருடாக்கப்பட்டனர். வேதம் அவ்வாறு கூறியுள்ளது.
There is that Roman Empire bound there, but what? The ecclesiastical powers.
அந்த ரோம சாம்ராஜ்யம் அங்கு எதனால் கட்டப்பட்டிருந்தது? மத சம்பந்தமான வல்லமையினால்.
Which Rome, pagan Rome, became papal Rome. It was bound there in its traditions of Christian.
அஞ்ஞான ரோமாபுரி போப்பாண்டவரின் ரோமாபுரியாக மாறி அதன் கிறிஸ்தவ பாரம்பரியங்களினால் கட்டப்பட்டிருந்தது.
What part of Christian and superstitions it had of Rome, putting together all these worship of women and all these other kind of stuff and Christmas days and holidays and holy days and things.
அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு பாகத்துடன் ரோமாபுரியில் இருந்த மூட நம்பிக்கைகளை ஒன்றாக இணைத்து ஸ்திரிகளின் வழிபாடு மற்றும் அந்த விதமான மற்ற காரியங்கள், கிறிஸ்துமஸ் நாட்கள், விடுமுறை நாட்கள், பரிசுத்த நாட்கள் இன்னும் மற்ற காரியங்கள்.
It's been bound by that tradition that it cannot let loose because it's against Christian principles.
அது அவிழ்த்துவிட முடியாதபடி அந்த பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருந்தது. ஏனெனில் அது கிறிஸ்தவ கொள்கைகளுக்கு விரோதமாயிருந்தது. அதே தேவனற்ற அஞ்ஞான ஆவி.
And that spirit called into the nations of the world according to the prophecies of Ezekiel and the rest of them.
Ezekiel, இன்னும் மற்றவர் உரைத்த தீர்க்க தரிசனங்களின்படி அது உலகில் உள்ள தேசங்களை அந்த ஆவி பிடித்துக் கொண்டது.
And they were loosed upon the Jew who know nothing of the spirit.
அந்த ஆவியை குறித்து ஒன்றுமே அறியாத யூதர்களின் மேல் அவைகள் அவிழ்த்து விடப்பட்டன.
There's your mysteries that's hidden in that seal there.
அதுதான் அந்த முத்திரையின் கீழ் மறைந்துள்ள உங்களுடைய ரகசியங்களாய் உள்ளன. புரிகிறதா?
Notice that we went through it. Now show this trumpet here, this last trumpet, what takes place.
இதை கவனியுங்கள். நாம் அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த எக்காலத்தை இங்கே, இந்த கடைசி எக்காலத்தை என்ன சம்பவிக்கிறது உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
There they are. These trumpets are let loose on the Jews, don't you see?
அங்குதான் காரியமே உள்ளது. இந்த எக்காலங்கள் யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்படுகின்றன. உங்களால் காண முடியவில்லையா?
Not on the Gentile, when them seals is open, is sealed away. Time is ended. The church is called.
புறஜாதிகள் மேல் அல்ல, முத்திரைகள் திறக்கப்படும் போது புறஜாதி முத்திரிக்கப்படுகிறாள். காலம் முடிவு பெறுகிறது, சபை அழைக்கப்படுகிறது.
Remember the vision of the day?
அன்று நாள் நான் கண்ட தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா?
Remember the preview of it?
அதை குறித்த முன்காட்சி நினைவிருக்கிறதா?
I may remember Sunday before last. There it was exactly come by.
கடந்த ஞாயிறுக்கு முந்தின ஞாயிறு எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? அது அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
We've seen it exactly, seen that dirty, filthy thing come up called the church. Vulgarity is to the extreme.
அதை நாம் பார்த்தோம். சபை என்று அழைக்கப்படும் அந்த அழுக்கடைந்த அசுத்தமான கூட்டம் வருவதை கண்டேன். மிகவும் ஆபாசமானது.
And that little bride of every nation, each one of them dressed like their nation they come from, just perfectly walking before the Lord.
பிறகு ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் மணவாட்டி அவர்களுடைய தேசத்து உடைகளை அணிந்து கொண்டு பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு முன்பாக நடந்தனர்.
You know, there'll be a time sometime when they say, well, I thought the church is to go before the persecution.
நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு நேரம் வரும், ஒரு சமயம் அவர்கள் உபத்திரவ காலத்துக்கு முன்பு சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நினைத்தேனே.
I thought this is a rapture.
எடுத்துக் கொள்ளப்படுதல் ஒன்று இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று கூறுவார்கள்.
It's already passed and you knew it not.
அப்பொழுது அது ஏற்கனவே நடந்துவிட்டது, அதை நீங்கள் அறியவில்லை என்று கூறப்படும்.
That's what he said about John one time, you know.
அப்படித்தான் அவர் ஒருமுறை யோவான் ஸ்நானனை குறித்து கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
Said how why say the prophets that the scribes that Elias must first come.
அவர்கள் எலியா முந்தி வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் வேதபாரகர் சொல்கிறார்களே என்று கேட்டனர்.
He said he's already come and even the disciples didn't know it.
அதற்கு அவர் அவன் வந்தாயிற்று என்றார். சீஷர்களும் கூட அதை அறியவில்லை.
They'd done to him what they listed.
அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள்.
The rapture will be the same way.
எடுத்துக் கொள்ளப்படுதல் அதே விதமாகவே இருக்கும்.
நினையாத
மணி வேளையில் அவர் அப்படி செய்வதாக வாக்களித்துள்ளார்.
He didn't promise to show Elias like that, but he promised to take the bride like that.
எலியாவை அப்படி காண்பிப்பதாக அவர் வாக்களிக்கவில்லை, ஆனால் மணவாட்டியை அந்த விதமாக எடுத்துக் கொள்ளப் போவதாக அவர் வாக்களித்துள்ளார்.
In an hour that you think not, just a change in a moment of a twinkle of an eye, be caught away.
நீங்கள் நினையாத நாழிகையிலே ஒரு இமைப்பொழுதிலே எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும்.
Then you're left. Then that's the time.
அப்பொழுது நீங்கள் விடப்படுவீர்கள். அதுதான் அந்த நேரம்.
2000 years the spirit through the Roman people, the Roman church could not move.
2000 ஆண்டுகளாக இந்த ஆவி ரோம மக்களின் மூலம், ரோம சபையின் மூலம் கிரியை செய்ய முடியவில்லை.
But that same spirit coming up first down there into Mussolini in Rome. The dictator.
ஆனால் அதே ஆவி முதலில் ரோமாபுரியில் இருந்த சர்வாதிகாரி முசோலினியின் மேல் வந்தது.
You know the 5-7 things you showed me in 33 would come to pass. 5 of them's already passed.
உங்களுக்கு தெரியும், 5 நடக்கப்போகும் 7 சம்பவங்களை குறித்து அவர் 1933 எனக்கு காண்பித்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவைகளில் 5 ஏற்கனவே நிகழ்ந்து
விட்டன.
வேத பண்டிதர் லீவேயில் அதை குறித்து ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். பாருங்கள்.
5 things perfectly and just 2 more things to happen.
5 சம்பவங்கள் பரிபூர்ணமாக நிகழ்ந்து விட்டன, இன்னும் 2 சம்பவங்களே நிகழ வேண்டும்.
That happened just before the coming.
அவருடைய வருகைக்கு முன்பு இவை நிகழ வேண்டும் என்று அவர் கூறினார்.
Here we are right at the end now and look like that 6 things moving right up.
இதோ நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். 6 சம்பவம் நிகழ வேண்டிய நேரம் வந்து விட்டது போல் தோன்றுகிறது. பாருங்கள்.
Perfectly exactly even the wars and how they would happen at exactly on the dot, not one time did it miss.
பரிபூர்ணமாக அப்படியே யுத்தங்கள் போன்றவை கூட அவை எப்படி நடக்கும் என்று கூறப்பட்டதோ அது ஒரு அணுவும் பிசகாமல் அப்படியே நடந்தது. ஒரு முறை கூட அது தவறவில்லை.
Listen folks, we are taking inventory every hour.
சபையோரே கவனியுங்கள், நாம் ஒவ்வொரு மணி நேரமும் கணக்கெடுத்து பார்க்க வேண்டியதாய் உள்ளது. நாம் எங்குள்ளோம் என்று நமக்கு தெரியாது, மிக அருகாமையில்.
Now he loosed upon under that sixth seal these 200,000 spiritual demons.
அவை அவிழ்த்து விடப்படுகின்றன. ஆறாம் முத்திரையின் கீழ் இருந்த 20 கோடி பிசாசின் ஆவிகள்.
Started in Rome, Germany, Hitler.
ரோமாபுரி, ஜெர்மனியில் தொடங்கி ஹிட்லர்.
No joy in the Bible where they received, never they received power as kings but wasn't crowned.
கவனியுங்கள், அவர்கள் ராஜாக்களை போல் அதிகாரம் பெற்றிருந்தனர், ஆனால் முடிசூட்டப்படவில்லை என்று வேதம் கூறுகின்றது.
A dictator is not a crown king. Just receive power as a king.
சர்வாதிகாரி முடிசூட்டப்பட்ட ராஜாவல்ல, அவன் ராஜாவை போல் அதிகாரம் பெறுகிறான்.
Oh, the spirit of God is moving through me now, you know, just saying something.
Oh, ஒன்றை கூற தேவனுடைய ஆவி என்னில் இப்பொழுது அசைபாடுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா?
I don't know how to say it and what to say and maybe better not.
அதை எப்படி கூறுவதென்றோ அல்லது என்ன கூறுவதென்றோ எனக்கு தெரியவில்லை. அதை கூறாமல் விட்டுவிடுவது நல்லது.
Notice 200,000 demons turn loose upon those Jews.
கவனியுங்கள், 20 கோடி பிசாசுகள் யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்பட்டன.
When they burn them, they crucify them, they put bubbles in their veins, they kill them so they had no more gas to kill them with.
அவர்கள் அவர்களை சுட்டரித்தனர், அவர்களுடைய தொழுமரத்தில் தூக்கி கொலை செய்தனர், அவர்களுடைய இரத்த குழாய்களில் வாயுவை பாய்ச்சினர், அவர்களை கொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாத வரைக்கும் அவ்வாறு
செய்தனர்.
தோட்டாக்கள் தீரும் வரைக்கும் அவர்களை சுட்டு கொலை செய்தனர். அவர்களால் முடிந்த அனைத்தும்
செய்தனர்.
அவர்களுடைய உடல்களை சுட்டரித்தனர், அவர்களை வேலைகளில் தொங்கவிட்டனர், பிள்ளைகளையும் குற்றமற்றவர்களையும் கொன்றனர்.
They were done that way.
அவர்கள் யூதர்கள் என்னும் காரணத்தால் அவ்விதமாக கொலை செய்யப்பட்டனர்.
But God said he gave each one of them a robe, undeserving as it was, but his grace to blind them so that we could see.
ஆனால் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தபோதிலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கியை தருவதாக தேவன் வாக்களித்துள்ளார். நாம் காண வேண்டும் என்பதற்காக அவருடைய கிருபை அவர்களை குருடாக்கி போட்டது.
The seventh seal hasn't opened yet, you know. That's his coming.
அந்த ஏழாம் முத்திரை இன்னும் திறக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும், அது அவருடைய வருகையாய் உள்ளது.
So while they're still on there, but he shows us here in a preview of John. He's talking about.
அவர்கள் இன்னும் அதன் கீழ் இருக்கையில் அவர் யோவானுக்கு காண்பித்தது போல நமக்கு முன்னதாக அந்த காட்சியை காண்பித்தார். அவர் அவரையும் மேலே கொண்டு சென்றார்.
One time walking on the sea, he said, "What about this man leans on your bosom?"
ஒரு முறை கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது பேதுரு, உமது மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற இவன் காரியம் என்ன என்று கேட்டான்.
He said, "What is it to you if he stays till I come?"
அவர், நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன
என்றார்.
பாருங்கள், அதுவரை அவன் இருக்கவில்லை, ஆனால் அவர் அவனை மேலே கொண்டு சென்று இவர் வரும் வரைக்கும் நடக்கவிருக்கும் சம்பவங்களை அவனுக்கு காண்பித்தார். அவனுக்கு முழு திட்டத்தையும் காண்பித்தார்.
கவனியுங்கள்,
இயற்கை வல்லமை, இயற்கை தேசமாகிய இஸ்ரவேல் மீது அவிழ்த்து விடப்பட்டது என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம்.
And what did it?
அதை செய்தது எது?
It went and made war and how it murdered and persecuted.
அது சென்று யுத்தம் செய்து கொலை செய்து துன்புறுத்தியது.
Now in the ecclesiastical realm of it.
இப்பொழுது இந்த மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்தில் நான்
I hope God opens your eyes to this now.
தேவன் உங்கள் கண்களை திறப்பார் என்று நான் நம்புகிறேன்.
Because I realize this is not speaking to this church here, this tape goes worldwide.
காரணம் இது இந்த சபைக்கு பேசப்படுவது மாத்திரமல்ல என்பதை தெளிவாக அறிந்துள்ளேன். இந்த ஒலிநாடா உலகம் முழுவதும் செல்கிறது.
And I don't mean to hurt anybody's feelings, but just to tell the truth.
நான் யாருடைய மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை, ஆனால் சத்தியத்தை மாத்திரம் உங்களிடம் கூற விரும்புகிறேன்.
Now the ecclesiastical realm has been opened from the natural revival of the old pagan Rome went forth on those Jews, which has always been their enemy.
மத சம்பந்தமான ஆதிக்கம் பழைய அங்கியான ரோமாபுரியிலிருந்து புதுப்பிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒன்று. அது யூதர்களை துன்புறுத்தியது. அது எப்பொழுதுமே அவர்களுடைய சத்துரு. ரோமாபுரி பற்கள் கொண்ட சிங்கமாக ஜனங்களை மிதித்து அடித்து போடுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ரோமாபுரி எப்பொழுதுமே தேவனுடைய சத்துருவா இருந்து வருகிறது.
And it was turned loose in the same spirit by the dictators of the world because the religious system was still holding.
உலகிலிருந்து சர்வாதிகாரிகள் அதே ஆவியை கொண்டவர்களாய் யூதர்கள் மேல் பாய்ந்தனர். ஏனெனில் அந்த மார்க்க சம்பந்தமான முறை அப்போதும் இருந்தது.
Now it's been loosed.
இப்பொழுது அது அவிழ்த்து விடப்பட்டது.
What has it done in the cunningness, as he said, he come in like flatteries.
அது என்ன செய்தது? அவன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி இச்சகம் பேசுகிறவனாக வருவான் என்று அவர் கூறியுள்ளார்.
And what has he done?
அவர் என்ன செய்து விட்டான்?
He's bringing the Protestant ecumenical council of the world churches, the spirit of Antichrist upon both of them, bringing them to the slaughter just like they did the other. In the hour to call the bride.
அவன் புராட்டஸ்டன்ட்களை உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வந்து விட்டான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருவர் மேலும் அமர்ந்து மற்றவர்களுக்கு நேர்ந்தது போல் அவர்களை அடிக்கும்படிக்கு கொண்டு செல்கிறது. இது மனவாட்டியை அழைக்கும் நேரத்தில் நடக்கிறது. எப்படி? மார்க்க சம்பந்தமான சபையின் ஆவிக்குள் அவர்கள்
செல்கின்றனர்.
அது யார் மேல் அவிழ்த்து விடப்படுகிறது?
ஸ்தாபனங்களின்
மேல் அல்ல, மனவாட்டியின் மேல்.
But here you get it, the bride will not go through that time. The Bible says not.
ஆனால் இங்கே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனவாட்டி அந்த காலத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாள். வேதம் அப்படித்தான் கூறுகிறது.
The church will, but not the bride.
சபை பிரவேசிக்கும், ஆனால் மனவாட்டி பிரவேசிக்க மாட்டாள்.
Can't you see? Ministers, can't you see that, brethren?
உங்களால் அதை காண முடியவில்லையா? ஊழியக்காரர்களே, உங்களால் அதை காண முடியவில்லையா? சகோதரர்களே,
he said the church has to go through the persecution for the perfection of it.
சபை அதனுடைய பரிபூரணப்படுத்தலுக்காக உபத்திரவத்துக்குள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்.
The blood of Jesus Christ perfects the bride.
இயேசு கிறிஸ்துவின் இரத்த மனவாட்டியை பரிபூரணப்படுத்துகிறது.
A man who chooses a wife don't put her through a lot of punishment.
மனைவியை தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதன் அவளுக்கு நிறைய தண்டனையை கொடுப்பதில்லை.
He's already found grace with her. She's found grace with him.
அவள் ஏற்கனவே அவரிடம் கிருபையை கூட பெற்றிருக்கிறாள். அவள் அவரிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாள்.
He engages to her.
அவன் அவளை நிச்சயிக்கிறான்.
And if there's anything he'll keep her from ever place to turn her hand.
ஏதாகிலும் நடந்தால் அவள் தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் அவளை விலக்கி விடுகிறான்.
His grace is so great upon him.
அவனுடைய கிருபை அவள் மேல் அவ்வளவு அதிகமாக பெருகியுள்ளது. அவ்வாறே தேவனுடைய கிருபையும் மனவாட்டியின் மேல் அவ்வளவு அதிகமாக பெருகியிருக்கும்.
We unworthy creatures, deserving of hell, but his grace holds us to it.
நாம் அபாத்திரமான சிருஷ்டிகள், நமக்கு நரகம் மாத்திரமே தகுதியாயுள்ளது. ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பாருங்கள், எவ்வளவு பேர் இழக்கப்பட்ட நிலையிலும் குருடாகவும் உள்ளனர்.
How many sinners was in the world the hour I got saved?
நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எத்தனை பாவிகள் உலகில் இருந்தனர்?
God saved me for a purpose, and I'm determined by his will to do that purpose.
தேவன் என்னை ஒரு நோக்கத்துக்காக ரட்சித்தார். அவருடைய சித்தத்தினால் அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற தீர்மானித்துள்ளேன்.
I don't care what anything else goes, I'm going to do it.
மற்றது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அதை செய்ய வேண்டும்.
And in the hour when I see all the churches, their great glamour, rich and have need of nothing, they say,
இந்த நேரத்தில் நான் சபைகளையும் அவைகளின் பகட்டையும் அவை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்து அவைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொள்வதையும், ஆனால் அவை நிர்பாக்கியம் உள்ளவர்களாகவும் பரிதபிக்கப்படத்தக்கவைகளாகவும் குருடாகவும் இருப்பதையும், அவை உங்கள் தோள்களின் மேல் தட்டி கொடுத்து நீங்கள் அவைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று கூறுவதையும் காண்கிறோம். நான் ஒரு நோக்கத்துக்காக பிறந்தேன், அதாவது அந்த காரியத்தை கடிந்து கொண்டு வெளியே அழைக்க வேண்டும். இதையே நான் செய்கிறேன்.
Remember when Jesus came on the earth, there wasn't 1/100 of the people on the earth ever knew he was here.
ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு உலகில் வந்தபோது ஜனங்களில் நூறில் ஒரு பாகம் கூட அவர் இங்கிருந்ததை அறியவில்லை.
He came to get that elected group.
அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பெற்றுக் கொள்ள வந்தார்.
He said, no man can come to me except my father has drawn him.
அவர், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
And all the Father hath, past tense, given me, they'll come.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் இறந்த காலம் என்னிடத்தில் வரும் என்றார்.
They'll know it. They'll hear it.
அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள், அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள்.
Notice the loosing of this ecclesiastical spirit.
கவனியுங்கள், மார்க்க சம்பந்தமான ஆவி அவிழ்த்து விடப்படுதல்.
Now 20 years later at that war we see the loosing of the ecclesiastical spirit.
யுத்தத்துக்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து மார்க்க சம்பந்தமான ஆவி அவிழ்த்து விடப்படுகின்றது.
What on earth? The seventh seal, the seventh trumpet to the Jew.
எதன் கீழ்? ஏழாம் முத்திரை, யூதனுக்கு ஏழாம் காலம்.
Look at the moon darkening out. What on earth?
சந்திரன் அந்தகாரப்படுவதை கவனியுங்கள், எதன் கீழ்?
See, drive out the Son of Man being drove from the church.
அது வரையப்பட்டுள்ளதை பார்த்தீர்களா? மனுஷகுமாரன் சபையை விட்டு துரத்தப்படுகிறார்.
What is it? Joining in with the ecclesiastical bunch, the ecumenical move, and with the World Council of Churches has drove every man.
அது என்ன? மார்க்க சம்பந்தமான குழுவுடன் சேர்ந்து கொள்ளுதல், உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துடன் சேர்ந்து கொள்ளுதல், அந்த ஐக்கியத்தின் அசைவு அது ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துக் கொள்கிறது.
What does that thing stand for?
அது எந்த நோக்கத்திற்காக நிற்கிறது?
Why you have to surrender all your evangelical teachings and things?
காரணம் என்னவெனில், நீங்கள் உங்கள் சுவிசேஷ போதகங்கள் ஆகிய அனைத்தையும் கைவிட வேண்டும்.
How can two walk together unless they be agreed?
இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமா?
They can't. Jesus said they can't.
அவர்களால் முடியாது, அவர்களால் முடியாது என்பதாக இயேசு கூறியுள்ளார்.
How can a church of Methodists and Baptists walk together?
மெத்தோடிஸ்ட் சபையும் பாப்டிஸ்ட் சபையும் எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்?
How can the church of Christ walk with the Presbyterians?
கிறிஸ்துவின் சபை எவ்வாறு பிரஸ்பிடேரியனுடன் நடந்து போக முடியும்?
How can the Catholic walk with the Protestant? Amen.
கத்தோலிக்கர் எப்படி புராட்டஸ்டன்ட்களுடன் நடந்து போக முடியும்?
How can Protestant walk with Protestant?
எப்படி புராட்டஸ்டன்ட்கள் எப்படி புராட்டஸ்டன்ட்களோடு நடந்து போக முடியும்?
But the bride can walk with the word which is Christ. It must be an agreement.
ஆனால் மனவாட்டி வார்த்தையுடன் நடந்து செல்ல முடியும். வார்த்தை கிறிஸ்து, அது இசைந்திருக்க வேண்டும்.
Not the ecclesiastical system but the word.
அது மார்க்க சம்பந்தமான முறைமை அல்ல, அது வார்த்தை.
You have to agree with the word to walk with the word.
நீங்கள் வார்த்தையுடன் இசைந்திருந்தால் வார்த்தையுடன் நடந்து போக முடியும்.
Jesus said so. That makes it right.
இயேசு அவ்வாறு கூறியுள்ளார், எனவே அதுவே சரியாயுள்ளது.
Notice, there she is. Now,
கவனியுங்கள், அதோ அவள் இப்பொழுது அங்கிருக்கிறாள்.
She's loose to call all these little loose ends. Oh, well, don't make any difference anyhow.
இந்த தளர்ந்த முனைகளை எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர அவள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறாள். ஓ, அதனால் வித்தியாசம் ஒன்றும் இல்லை.
That's what Satan said to Eve. Don't make any difference.
அப்படித்தான் சாத்தான் ஏவாளிடம் அதனால் வித்தியாசம் ஒன்றும் இல்லை.
It's all right. Surely God's a good God. He loves us all. He doesn't.
அது பரவாயில்லை, நிச்சயமாக தேவன் நல்ல தேவன், அவர் நம் எல்லோரையும் நேசிக்கிறார் என்று கூறினான். அவர் அப்படி செய்வதில்லை.
You hear so much about being a good God.
தேவன் நல்ல தேவன் என்பதை குறித்து நீங்கள் அதிகம் கேட்டிருக்கிறீர்கள்.
He is a good God. But being good, he has to be just.
அவர் நல்ல தேவன் தான், ஆனால் அவர் நல்லவராய் இருப்பதால் நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும்.
There is no goodness without justice.
நீதி இல்லாமல் நன்மை எதுவும் இல்லை.
There is no justice without no law without punishment, penalty.
தண்டனை அளிக்கும் பிரமாணம் இல்லாமல், அபராதம் இல்லாமல் நீதி இருக்க முடியாது.
So we're in that hour that we're living.
எனவே நாம் அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Notice quickly now these supernatural demons.
இப்பொழுது இந்த இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகளை வேகமாய் பார்ப்போம்.
Then under the auspices of a united nation, united groups together, eastern and western.
ஐக்கிய நாடுகளின் ஆதரவில் கிழக்கு மேற்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்துள்ளன.
It's like the right and left foot of the image that Daniel saw. How they wouldn't agree and mix with one another.
தானியேல் கண்ட சொரூபத்தின் வலது இடது பாதங்களைப் போல அவை எவ்வாறு இணங்காமல் ஒன்றோடு ஒன்று கலவாமல் இருந்தன.
And the word Eisenhower during that time, Eisenhower means iron. Khrushchev means clay.
ஹைசன்ஹவர் என்னும் சொல்லுக்கு இரும்பு என்ற அர்த்தம், குருஷேவ் என்றால் களிமண் என்ற அர்த்தம்.
And he pulled off his shoe and beat it on the desk when the League of Nations or at the UN.
அவர் தன்னுடைய காலணியை கழற்றி மேசையின் மேல் அடித்தார். ஐக்கிய நாடுகளின் சங்கம் இல்லை, ஐநா.
Khrushchev did. Dusting off it.
குருஷேவ் ஐக்கிய நாடுகளின் சபையில் அப்படி செய்தார்.
Oh man. The hour that we're living. The church in this condition.
Oh, என்னே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சபையும் அதன் நிலையும்.
But thank God the little bride has made herself ready.
ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மனவாட்டி தன்னை ஆயத்தமணினாள்.
Oh, hallelujah. It ain't long. Just hold on.
இன்னும் நீண்ட காலம் இல்லை, சற்று பொறுத்திருங்கள்.
I don't know how long, don't know when. Nobody knows that. But we know it's close now.
அதற்கு நீண்ட காலமாகாது. அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அது அருகாமையில் உள்ளது என்று நாம் அறிவோம்.
Watch the ecclesiastes, watch that natural, what it did to them Jews.
மத சம்பந்தமானதை கவனியுங்கள். இயற்கையில் நடந்தவைகள் அது யூதர்களுக்கு என்ன செய்தது என்று கவனியுங்கள்.
That was a people that held to the laws of God.
அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு வந்த ஜனமாயிருந்தனர்.
No matter how many churches raised up, what else, they was blinded to Christ and held to that law.
எத்தனை சபை எழுமின போதிலும் கிறிஸ்துவை காணக்கூடாதவாறு அவர்கள் குருடாக்கப்பட்டு பிரமாணங்களை கை கொண்டு வந்தனர்.
God gave them robes, every one of them, because they went on in martyrdom, see.
தேவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கீகரித்தார். ஏனெனில் அவர்கள் ரத்த சாட்சிகளாக மரித்தனர். பாருங்கள்,
they were blinded for our sake.
அவர்கள் நமது நிமித்தம் குருடாக்கப்பட்டனர்.
Here now the church that knows nothing but the Bible.
இப்பொழுது இங்கு வேதத்தை தவிர வேற ஒன்றையுமே அறியாத சபை உள்ளது.
Regardless of ecclesiastical system, denomination, they know nothing about it. It's all foreign to them.
மார்க்க சம்பந்தமான முறைகள், ஸ்தாபனங்கள் ஆகியவைகளை குறித்து அவர்கள் ஒன்றுமே அறியார்கள். இவை அனைத்தும் அவர்களுக்கு அந்நிய காரியமாக உள்ளது.
They know him and him alone.
அவர்கள் அவரை மாத்திரமே அறிந்துள்ளனர்.
People there are somewhat like Peter and them was up on the Mount Transfiguration.
இன்று ஜனங்கள் மரூப மலையின் மேல் இருந்த பேதுருவையும் மற்றவர்களையும் போல் உள்ளனர்.
They got all enthused when they seen the supernatural did, and one said, we'll make one church of the prophets and one to Moses.
இயற்கைக்கு மேம்பட்ட சம்பவத்தை அவர்கள் மரூப மலையின் மேல் கண்டபோது அவர்கள் உற்சாகமடைந்து, ஒருவன் நாம் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சபையும் மோசேக்கு ஒரு சபையும் கட்டுவோம் என்றான்.
That's why the people of Pentecostals did.
அந்த விதமாகத்தான் ஜனங்கள் பெந்தேகோஸ்தையினர் செய்தனர்.
They said, we'll make one assembly of God and one church of God and one oneness and one two-ness and so forth like that.
அவர்கள் நாம் Assemblies of God என்னும் ஒரு சபையையும், ஒருவர் Church of God என்னும் சபையும் நிறுவுவோம், ஒருவர் ஒருத்துவம் ஒருவர் இருத்துவம் போன்றவர்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றனர்.
But while he was yet speaking, Jehovah cried out, this is my beloved son, who is the word? Hear ye him.
ஆனால் அவன் பேசிக் கொண்டிருக்கையில், யெகோவா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரே வார்த்தை, இவருக்கு செவி கொடுங்கள் என்றார்.
He is the word.
புரிகிறதா? அவர் வார்த்தையாயிருக்கிறார்.
The hour that we're living, the ecclesiasticals of spirits uniting together now and bring them all to this big one slaughter to blow out.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் மார்க்க சம்பந்தமான ஆவிகள் அவைகள் ஒன்று சேர்ந்து கொல்லப்படுவதற்காக அவைகளை கொண்டு செல்கின்றன.
It's already in writing here in this nation now. These churches has to be closed unless you're with the organization.
இப்பொழுது இந்த தேசத்தில் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஸ்தாபனத்துடன் சேராமற் போனால் இந்த சபைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும்.
It's a union, it's a boycott. It's like a mark of the beast.
அது ஒரு ஐக்கியம். அது மிருகத்தின் முத்திரை போல அது உங்களை தள்ளி வைத்துவிடும்.
And now you see what the beast is, don't you? It's a power.
மிருகம் என்றால் என்னவென்று இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? அது ஒரு வல்லமை.
And a power, ecclesiastical power, Jesus said, be so close like the real thing, you'd deceive the very elected, if it was possible.
ஒரு வல்லமை, மார்க்க சம்பந்தமான வல்லமை, இயேசு, அது உண்மையானதைப் போல இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் என்று கூறியுள்ளார்.
But he promised to have something here for us in that day that we wouldn't be deceived. And that's the word in Christ to make it manifest to us.
ஆனால் நாம் வஞ்சிக்கப்படாத படிக்கு அந்த நாளில் நமக்கு ஒன்றை தருவதாக அவர் வாக்களித்துள்ளார். அதுதான் வார்த்தையையும், அதை நமக்கு வெளிப்படுத்தி தர கிறிஸ்துவுமே.
They are supernatural devils, unseen to the eye, but you can see what they're doing.
அவை கண்கள் காணக்கூடாத இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகள். ஆனால் அவை என்ன செய்கின்றன என்பதை உங்களால் காண முடியும். பாருங்கள்,
notice while that group is riding, making themselves ready to stomp out everything that won't agree with them.
கவனியுங்கள், அந்த கூட்டம் குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டு தங்களுடன் இணங்காதவர்களை மிதித்து போட ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில்,
there's another group being made ready after a while. Revelations 19.
வேறொரு கூட்டம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கழித்து வெளிப்படுத்தல் 19.
The next time the church is heard, she comes also not upon exactly horses.
அங்குதான் அடுத்த முறையாக சபை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அவள் மற்ற குதிரைகளை போன்ற குதிரைகள் மேல் வரவில்லை.
But the Bible said he was on a white horse and the host of heaven was following him upon white horses. Amen. That right?
ஆனால் வேதம், அவர் வெள்ளை குதிரையின் மேல் வந்தார், பரலோகத்தின் சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று உரைத்துள்ளது. சரியா?
Well, this group down here has got 2,000 bound at the river Euphrates and it's been bound for 2,000 years.
இந்த கூட்டம் 2,000 ஆண்டுகளாக
ஐபிராத்து நதி அண்டையில் 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த போது சபையும் ஏறக்குறைய 2000 ஆண்டு காலமாக
also that church has bound the Holy Ghost for nearly 2000 years under martyrdom back there and under church ages
சபை காலங்களில் இரத்த சாட்சிகளை கொண்டு பரிசுத்த ஆவியை கட்டி வைத்திருந்தது.
It's been bound not at the river Euphrates but at the door of creeds and dogmas that the Holy Spirit can't work in the church because of man-made systems.
ஆனால் இது ஐபிராத்து நதி அண்டை கட்டி வைக்கப்படவில்லை. ஆனால் கோட்பாடுகள் கொள்கைகள் ஆகிய வாசல்களில் கட்டி வைக்கப்பட்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைமைகளின் காரணமாக பரிசுத்த ஆவி சபையில் கிரியை செய்ய முடியாமற் போயிற்று.
But she's going to be liberated. She's coming back. What the Bible said.
ஆனால் அவள் விடுதலையாக போகிறாள். அவள் மறுபடியும் வரப்போகிறாள். அப்படித்தான் வேதம் கூறியுள்ளது.
And those two meet one another on the battlegrounds. Lucifer and Michael again. Like in the beginning.
இவ்விருவரும் போர்க்களத்தில் சந்திக்கப் போகின்றனர். அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியாகிய லூசிபரும் மிகாவேலும் துவக்கத்தில் நடந்தது போலவே அவை 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தன. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள்.
Not exactly 2000 because the Romans kept on going to Titus in 80-96 and on down like that kill the Jews, the Romans.
சரியாக 2000 ஆண்டுகள் அல்ல, ஏனெனில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். தீத்து கிபி 96 ஆண்டு வரைக்கும் அவர்கள் யூதர்களை கொன்றனர். ரோமர்கள்.
Who was to kill the Jews?
யூதர்களை கொன்றது யார்?
Who was Titus? A Roman general.
தீத்து யார்? அவன் ரோம தளபதி.
The blood rolled out the gates down there up to the slaughtering women, children and everything.
ரத்தம் வாசல் வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடினது. ஓ! பெண்கள் குழந்தைகள் அனைவருமே கொல்லப்பட்டனர்.
Didn't Ezekiel 9 say to do that?
அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று எசேக்கியேல் 9 கூறவில்லையா?
Go through the midst of the city and set a mark upon the people who sigh and cry the Holy Spirit.
நீ நகரமெங்கும் உருவப் போய் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு பரிசுத்த ஆவி.
And the rest of them, the slaughtering men come forth that have been bound, hold them until they went forth and slaughtered everything that was in there.
பின்பு கட்டப்பட்டிருந்த சங்கரிக்கும் மனிதர்கள் வந்து அவர்கள் புறப்படும் நேரம் வரைக்கும் அவர்களை பிடித்து வைத்திருந்து அங்கிருந்து அனைவரையும் வெட்டி போட்டார்கள்.
Little women, children, babies and everything else, they were all slaughtered exactly.
வாலிப ஸ்திரிகள், பெண்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரும் அவர்கள் யாவருமே கொல்லப்பட்டனர். சரியாக.
Here it is again, repeating itself.
இதோ இது மீண்டும், அது மறுபடியும் நடக்கிறது.
And here is that ecclesiastical system coming right back, smothering out, tramping out everything is called God.
மார்க்க சம்பந்தமான முறைமை புறப்பட்டு வந்து தேவனிடப்படும் அனைத்தையும் மிதித்து அடித்து போடுகிறது.
Well, they got their systems and organizations and denominations, but they don't have nothing to do with the Bible.
ஓ, அவர்கள் தங்கள் முறைகளையும் நிறுவனங்களையும் ஸ்தாபனங்களையும் கொண்டுள்ளனர். ஆனால் அதற்கும் வேதத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை.
They'll tell you quick they don't even believe in it.
அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை என்று உங்களிடம் உடனே கூறிவிடுவார்கள்.
That's to say what the church says, it's what God says. That is the word.
ஆமையா, அவர்கள் சபை கூறுவதையே கூற வேண்டும் என்கின்றனர். இதுவே தேவன் கூறுவதாய் உள்ளதே, அதுவே வார்த்தை.
The pride is with the words, they're one.
மனவாட்டி வார்த்தையுடன் இருக்கிறாள், அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள்.
How can they be one?
அவர்கள் எப்படி ஒன்றாய் இருக்க முடியும்?
When that word that's wrote in there becomes in you and me and the word becomes one. Amen.
இங்கு எழுதப்பட்டுள்ள வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நீங்களும் வார்த்தையும் ஒன்றாகி விடுகிறீர்கள்.
That's exactly what he promised.
அதைத்தான் அவர் வாக்களித்துள்ளார்.
Then it God don't need an interpreter.
இவ்வாறு அதன் பின்னர் இது வியாக்கியானிக்கிறது. தேவனுக்கு ஒரு வியாக்கியானி அவசியமில்லை.
They said, well, we interpret it like this.
அவர்கள் பாருங்கள், நாங்கள் இதை இவ்வாறு அர்த்தப்படுத்துகிறோம் என்கின்றனர்.
You got no right to interpret nothing. God does his own interpretation.
உங்கள் சொந்த வழியில் வியாக்கியானம் செய்து அர்த்தப்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லை. தேவன் தமது சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார்.
God said, let there be light, and there was light.
வெளிச்சம் உண்டாக்கப்படுவது என்று தேவன் கூறின போது வெளிச்சம் உண்டானது.
Who interprets that?
அதை வியாக்கியானிக்கிறது யார்?
He said, a virgin shall conceive, and she did.
ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்று அவர் கூறினார். அவ்வாறே அவள்
கர்ப்பவதியானாள்.
அதற்கு வியாக்கியானி யாரும் அவசியமில்லை. அது ஏற்கனவே வியாக்கியானம் செய்யப்பட்டு விட்டது.
God said these things that happen in this day and it is.
இந்த நாளில் இவையாவும் நிகழும் என்று தேவன் கூறினார். அவை அப்படியே நிகழ்கின்றன.
I don't need no interpreter. It's interpret itself. Oh my.
அதற்கு வியாக்கியானம் அவசியமில்லை. அது தானாகவே வியாக்கியானம் செய்து கொள்கிறது. ஓ என்னே.
Revelations 9:1 under the fifth trumpet their king.
வெளிப்படுத்தல் 9:1 ஐந்தாம் எக்காலத்தின் கீழ் அவர்களுடைய ராஜா.
Notice, Revelations 9:1 now. The king of this great group of 200,000 horses.
கவனியுங்கள், இப்பொழுது வெளிப்படுத்தல் 9:1. 20 கோடி குதிரைகளை கொண்ட மகத்தான கூட்டத்தின் ராஜா.
They had a king over them. And if we notice, it was a fallen star.
அவர்களுக்கு ஒரு ராஜா இருந்தான். நீங்கள் கவனிப்பீர்களானால், அவன் வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரம்.
Why art thou fallen from heaven, O Lucifer?
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிபரே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே.
Oh, how Dr. Smith got that so screwed up there, but it's all right. It wasn't for his hour, see. All right.
Oh, வேத பண்டிதர் ஸ்மித் அதை குறித்து எப்படி குழப்பமுற்றார் என்று தெரியவில்லை. ஆனால் பரவாயில்லை, பாருங்கள், அது அவருடைய காலத்தில் வெளிப்பட வேண்டியது அல்ல. பாருங்கள், சரி.
Was a bottomless pit. Their king was a king of the bottomless pit.
பாதாள குழி. அவர்களுடைய ராஜா பாதாள குழியின் ராஜா.
Revelation 17:8. I wrote something down here. I'm just going to read it.
வெளிப்படுத்தல் 17:8. நான் ஏதோ ஒன்று இங்கு எழுதி வைத்துள்ளேன். அதை நான் படிக்க போகிறேன்.
You see here, Revelation 17:8. I want to see what it says here. Call it on. Or just how to hit this next 17:8.
இங்கு வெளிப்படுத்தல் 17:8 என்று எழுதி வைத்துள்ளதை காண்கிறேன். அது என்ன கூறுகிறது என்று நான் பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் இந்த அடுத்த 17:8 எப்படி இணைப்பது என்று எனக்கு தெரியவில்லை.
And the beast that thou sawest was and is not and shall ascend out of the bottomless pit and shall go into perdition.
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது.
And they that dwell upon the earth shall wonder whose names are not written in the book of life of the life from the foundation of the world when they beheld the beast which was which is not and which yet is.
உலக தோற்றமுதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்.
See, was one pole dies another one ascends beast which was which is not which is which is not which is.
பாருங்கள், இருந்ததும் ஒரு போப்பாண்டவர் மறித்து வேறொருவர் சிங்காசனம் ஏறுகிறார். இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதும் இராமற் போனதும் இனி இருப்பதுமான மிருகம்.
Don't change its order. Pope same time. Everything has to go in the same system.
அதன் ஒழுங்கு மாறுவதில்லை. போப்பாண்டவர் அதே காரியம்தான். எல்லாமே அதே முறையில் செல்ல வேண்டும்.
And it shall come or to the bottomless pits.
அது எங்கிருந்து வரும்? பாதாளத்திலிருந்து.
And the Bible said here that the leader of these fellows was from the bottomless pits, and that was their king, and he sits with the triple crown. And joining the Protestants with him.
இவைகளின் தலைவன் பாதாளத்தை சேர்ந்தவர் என்று வேதம் எங்கு கூறியுள்ளது. அவன் அவைகளின் ராஜா. அவன் மூன்று கிரீடங்களோடு அமர்ந்து புராட்டஸ்டன்ட்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறான்.
Heard a Lutheran priest say the other day, said, a Lutheran preacher said, well, people ask me why I wear a collar. How can they tell me from the...
ஒரு லுத்தரன் குருவானவர் இல்லை, ஒரு லுத்தரன் போதகர் அன்றொருநாளிடம், நான் ஏன் ஒரு கடுத்துப்பட்டை அணிகிறேன் என்று ஜனங்கள் கேட்கின்றனர், அவர்கள் எப்படி கூற முடியும்?
Was you there? Yeah, wasn't that ridiculous? I almost felt like vomiting. Walked off the platform.
நீர் அங்கிருந்தீரா? ஆம். அது கேலித்தனமாய் உள்ளதல்லவா? எனக்கு வாந்தி பண்ண வேண்டும் போல் ஆகிவிட்டது. நான் மேடை விட்டு நடந்து சென்றேன்.
It shouldn't be any difference.
அவர்கள் ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்றனர்.
If Luther, you aren't Luther, hear that, he'd turn over in his grave. Say, you hypocrites, you don't belong in my ranks.
Luther, Martin Luther, இதை கேட்டிருந்தால், அவர் கல்லறையில் புரண்டு, நீங்கள் மாய்மாலக்காரர்கள், நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறுவார். பாருங்கள்.
But she wore Scott.
ஆனால் அது இப்பொழுது எங்கு வந்துள்ளது என்று தெரியுமா?
There's no difference. There is a difference.
ஒரு வேற்றுமையும் இல்லை, வேற்றுமை உண்டு.
Even difference in individual. God said, separate me and Paul and Barnabas. That's right. The word.
தனிப்பட்ட நபர்களிடையேயும் வேற்றுமை உண்டு. தேவன் பர்னபாவையும் பவுலையும் எனக்காக பிரித்து விடுங்கள் என்றார். அது உண்மை, ஊழியத்திற்காக. பிரித்தல். தேவன் பிரிப்பவர், ஒன்று கலப்பவர் அல்ல. ஒரு பிரித்தல்.
The church wants a good mixture today. They can let them wear bathing suits and shorts and everything else and get out and carry on like that.
இன்று சபையானது நீச்சல் உடைகள், குட்டைக்கால் சட்டைகள் போன்றவைகளை அணிந்து வெளியே செல்வதற்கு அனுமதிக்கும் சமுதாயத்துடன் ஒத்துப்போகும் ஒருவரையே விரும்புகிறது.
But God said, separate.
ஆனால் தேவனோ எனக்காக பிரித்து விடுங்கள் என்கிறார்.
Separate yourself from the world.
உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்துக் கொள்ளுங்கள்.
Revelations, we find out here that their king was from the bottomless pits.
வெளிப்படுத்தல், அவர்களுடைய ராஜா பாதாளத்திலிருந்து வந்தவன் என்றும்,
and the same one that went into perdition, in and out went.
அவன் நாசமடைவான் என்றும் நாம் காண்கிறோம். உள்ளே சென்று வெளியே வந்து, உள்ளே சென்று வெளியே வந்து.
Notice in Leviticus the 23rd chapter how perfect is the interpretation with the order with the word what we're trying to give now.
கவனியுங்கள், நாம் கூற முயன்று கொண்டிருப்பதுடன் லேவியர் ஆகமம் 23 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தையுடைய வரிசை கிரமம் எவ்வளவு பரிபூர்ணமாக பொருந்துகிறது. இந்த ஒழுங்கை இப்பொழுது காண்கிறோம். இப்பொழுது நாம் கவனிக்கிறோம். நாம் வேதாகமத்தை சற்று திருப்பி அதை சற்று நேரம் படிப்போம்.
Leviticus 23. Now notice this here. Leviticus, the 23rd chapter. Now,
பிரசங்கியில் அல்ல, லேவியராகமத்தில். லேவியராகமம் 23. இதை இப்பொழுது இங்கு கவனியுங்கள். இப்பொழுது லேவியராகமம் 23 அதிகாரம்.
And we want not to miss this at all now. So we can get it just exactly the way the Lord got it written here for us.
இதை நாம் புரிந்து கொள்ளாமல் தவற விட்டுவிட விரும்பவில்லை. கர்த்தரதை நமக்காக எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அவ்வாறே அதை புரிந்து கொள்ள நாம் விரும்புகிறோம்.
I certainly can't find Leviticus and Exodus, can I?
லேவியராகமத்தை நான் யாத்ராகமத்தில் நிச்சயமாக காண முடியாது. காண முடியுமா?
All right, Leviticus now.
சரி, இப்பொழுது லேவியராகமம்.
And the Lord, 23rd, the Lord spake unto Moses, saying,
பின்னும் கர்த்தர், 23 வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
speak to the children of Israel, saying, in the seventh month, the first day of the month, shall ye have a Sabbath, a memorial, a blowing of trumpets, and a holy convocation. See?
நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7வது மாதம் 1வது தேதி எக்காள சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. பாருங்கள்.
You shall do the several work therein, but ye shall not offer offerings made by fire unto the Lord.
அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார்.
And ye shall offer an offering made by fire unto the Lord.
கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார்.
Now what? Now notice.
இப்பொழுது கவனியுங்கள்.
And the Lord spake Moses saying, also in the 10th day of the 7th month there shall be a day of an atonement.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7வது மாதம் 10வது தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும்.
The atonement followed the
பாருங்கள், பாவ நிவர்த்தி பின்தொடர்கிறது.
Watch now. The atonement followed the trumpet sound.
இப்பொழுது கவனியுங்கள், எக்கால சத்தத்துக்கு பின்பு பாவ நிவர்த்தி பின்தொடர்ந்தது.
How beautiful. See, the atonement day followed the trumpet.
பாருங்கள், எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. பாருங்கள், பாவ நிவர்த்தி நாள் எக்கால சத்தத்துக்கு பின்பு வந்தது.
Now the 50 days of the trumpets for us symbolized when the trumpets sounded at Pentecost, which was 50 days.
இப்பொழுது 50வது நாட்களின் எக்காலங்கள் பெந்தேகோஸ்தே என்று நமக்கு எக்காலம் ஊதப்பட்டதற்கு அடையாளமாய் உள்ளது. அது 50 நாட்கள்.
Now after this the Jews rejected that.
இப்பொழுது இதற்கு பின் யூதர்கள் அதை புறக்கணித்தனர்.
Now the trumpets is to call them back to that atonement. See? The atonement they rejected.
இப்பொழுது அவர்களை பாவ நிவர்த்திக்கு மறுபடியும் அழைக்க எக்காலம் முழங்குகிறது. பாருங்கள்.
And they rejected so our eyes could be open, theirs was closed.
அவர்கள் புறக்கணித்த அந்த பாவ நிவர்த்திக்கு நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் புறக்கணித்தனர். அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டன.
And during this time these seals opened up and the trumpets blown.
இந்த காலத்தில் முத்திரைகள் திறக்கப்பட்டு எக்காலங்கள் முழங்கின.
And now in the blowing of the trumpets just before the Messiah comes, because they've got to be in Palestine.
இப்பொழுது மேசியா வருவதற்கு முன்பு எக்காலங்கள் முழங்குகின்றன. ஏனெனில் அவர்கள் பாலஸ்தீனாவில் இருக்க
வேண்டும்.
அவர்களை எகிப்திலிருந்து வெளியே துரத்த தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டியதாயிற்று என்பதை நீங்கள் ஞாபகம்
கொள்ளுங்கள்.
அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அனுப்புவதற்காக தேவன் ஸ்டாலின், முசோலினி ஆகியோரின் இருதயங்களை கடினப்படுத்தினார். அங்குதான் 144,000 பேர் இருக்க வேண்டும்.
And now for the first time for thousands of years, 2500 years, that Israel is a nation with its own flag, own army, and considered in the UN.
இப்பொழுது முதன்முறையாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, 2500 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஒரு நாடாக தன் சொந்த கொடியையும் சொந்த ராணுவத்தையும் கொண்டுள்ளது. அது ஐக்கிய நாடுகளின் சபையில் சேர்க்கப்பட்டுள்ளது.
First time it's been. The oldest flag that ever flew on earth at this time flies again.
முதன் முறையாக அப்படி உள்ளது. பூமியில் பறந்த மிக பழமையான கொடி இப்பொழுது மீண்டும் பறக்கிறது. தாவீதின் ஆறு முறை நட்சத்திரம். அவர் அந்த கொடியை கடைசி நாட்களில் அவள் திரும்பி வந்த பிறகு உயர்த்துவதாக வாக்களித்துள்ளார். நாம் முடிவில் இருக்கிறோம், அதில் சந்தேகம் இல்லை, நாம் இங்கு அடைந்துள்ளோம். இப்பொழுது கவனியுங்கள், வேகமாக பார்ப்போம். வெளிப்படுத்தல் 9 ஏழாம் எக்காலத்தின் கீழ் அவர்களுடைய ராஜா பாதாளத்தில் இருந்து
வந்தவன்.
லேவியராகமும் அதன் அர்த்தம் வார்த்தையுடன் எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ளது.
Because see, immediately following the Pentecostal Jubilee followed the Day of an Atonement, the order of the feast time.
ஏனெனில் பாருங்கள், பெந்தேகோஸ்தே யூபிலியை தொடர்ந்து உடனடியாக பாவரிமத் திருநாள் வருகிறது, பண்டிகையின் வரிசை கிரமம்.
Between the Pentecostal feast to the atonement, the sound of the trumpets for the atonement was the Pentecostal feast, the long period of time.
பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் பாவநிவர்த்தின் ஆளுக்கும் இடையே பாவநிவர்த்திக்காக எக்காலம் ஊதப்பட்டது பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது நீண்ட காலம் இருந்தது.
Look, there was a long period of time between the Pentecostal feast to the calling of the sounding of the trumpets.
கவனியுங்கள், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் பாவநிவர்த்திக்காக அழைப்பதற்கு எக்காலங்கள் ஊதப்பட்டதற்கும் இடையே நீண்ட காலம் இருந்தது.
The trumpets to be sound, a long period of time.
எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு நீண்ட காலம் இருந்தது.
Frankly, it was 50 days from the feast of Pentecost to the feast of the atonement was 50 days.
வெளிப்படையாக கூறினால், பெந்தேகோஸ்தே பண்டிகையிலிருந்து பாவநிவர்த்தி பண்டிகை வரைக்கும் 50 அது 50 இருந்தது.
Now 50 days is exactly 7 Sabbaths.
50 சரியாக 7 ஓய்வு நாட்கள்.
And 7 Sabbaths is the 7 church years, church ages.
7 ஓய்வு நாட்கள் 7 சபை காலங்களாம், சபை காலங்கள். இது புரிகிறதா?
See, now the Jews has been blinded waiting all this time while the Pentecostal first fruits has been poured out upon the church.
பார்த்தீர்களா? பாருங்கள், இப்பொழுது யூதர்கள் குருடாக்கப்பட்டு பெந்தேகோஸ்தே முதற்பலன்கள் சபையின் மேல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருந்த இவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருந்தனர்.
We come down through the martyr ages and down through the reformer ages and now in the calling out age.
நாம் இரத்த சாட்சிகளின் காலம், சீர்திருத்தக்காரன் காலம் வழியாக கடந்து வந்து இப்பொழுது வெளியே அழைக்கப்படும் காலத்தை அடைந்துள்ளோம்.
3 sections, same spirit, like Father, Son, Holy Ghost, same one.
3 பாகங்கள், அதே ஆவி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி போல் ஒருவரே.
But 7 church ages being 7 Sabbaths.
பாருங்கள், ஆனால் 7 சபை காலங்கள், 7 ஓய்வு நாட்கள்.
Exactly 7 Sabbaths from the Pentecostal Jubilee trumpet, a Pentecostal Jubilee feast.
கதிர்கட்டை அசைவாட்டும் நாள் துவங்கி சரியாக 7 ஓய்வு நாட்கள் வரைக்கும் பெந்தேகோஸ்தே பண்டிகை.
Until the waving of the sheaf and the Pentecostal Jubilee.
கதிர்கட்டை அசைவாட்டுதல், பின்பு பெந்தேகோஸ்தே யூபிலீ.
And then from the Jubilee to the Atonement is 7 Sabbaths, 50 days.
அதன் பிறகு யூபிலியிலிருந்து பாவநிவர்த்தி நாள் வரைக்கும் 7 ஓய்வு நாட்கள், 50 நாட்கள்.
And at the end of the 50 days is the Atonement is made.
50 நாட்களின் முடிவில் பாவநிவர்த்தி செய்யப்படுகிறது.
You get it?
உங்களுக்கு இது புரிகிறதா?
Now and this has been a type that the church.
இப்பொழுது இது ஒரு மாதிரியாக இருந்து வருகிறது, அதாவது சபை.
When he revealed himself as Son of God has been revealing to the church in the baptism of the Holy Ghost down through the ages and the Pentecostal age.
இது சபையில் அவர் தம்மை தேவனுடைய குமாரனாக பெந்தேகோஸ்தே காலத்திலும் வழிவழியாக வந்த காலங்களிலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் தம்மை சபைக்கு வெளிப்படுத்தி வந்ததற்கு உதாரணமாய் உள்ளது. பாருங்கள்,
just keep getting more and more justification under Luther, sanctification under Wesley, baptism of the Holy Ghost.
சிறிது சிறிதாக அதிகமாய் கொண்டே வந்தது. லூத்தரின் கீழ் நீதிமானாக்கப்படுதல், வெஸ்லியின் கீழ் பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம்.
Now here's the calling out time.
இப்பொழுது வெளியே அழைக்கும் நேரம்.
At the 6th seal, when it opened, the persecution struck the Jews in a literal standpoint.
ஆறாம் முத்திரை திறக்கப்படும் போது யூதர்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் தொடங்குகிறது.
And here comes the persecution to the church in the ecclesiastical standpoint because the bride is already called.
அதே சமயத்தில் சபைக்கு மார்க்க சம்பந்தமான உபத்திரவம் வருகிறது. ஏனெனில் மனவாட்டி ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டாள்.
The Sabbaths are over.
ஓய்வு நாட்கள் முடிவு பெற்று
And ready for the Jews to be called where to? The Feast of Atonement.
யூதர்கள் அழைக்கப்பட ஆயத்தமாய் உள்ளனர். எங்கே? பாவநிவர்த்தி பண்டிகைக்கு.
Oh, church, don't you see that?
ஓ சபையே, நீ அதை காணவில்லையா?
Called to the Feast of the Atonement.
பாவநிவர்த்தி பண்டிகைக்கு அழைக்கப்பட்டு.
What? To recognize the atonement.
என்னத்துக்கு? பாவநிவர்த்தியை அடையாளம் கண்டுகொள்ள.
Not no more chickens and geese and what they've been doing.
அவர்கள் இதுவரை செய்து வந்த கோழி குஞ்சுகள் வாத்துகள் போன்றவை இனி ஒருபோதும் இராது.
The Lamb of God, slain from the foundation of the world.
உலக தொற்று முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியை.
Israel's going to know that.
இஸ்ரவேல் அதை அறிந்து கொள்ளப் போகிறது.
Notice, here's a great thing. Look.
கவனியுங்கள், இங்கு ஒரு பெரிய காரியம் உள்ளது, பாருங்கள்.
Oh my, the Holy Spirit has been bound by the denominations all these 2,000 years.
ஓ என்னே, பரிசுத்தாவி ஸ்தாபனங்களால் 2,000 ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருந்தது.
We find out that has
அப்படி கட்டப்பட்டிருந்தது என்று நாம் காண்கிறோம்.
The Sabbath, seven Sabbaths, they couldn't get all the way out.
இப்பொழுது ஓய்வு நாட்களை கவனியுங்கள். 7 ஓய்வு நாட்கள், அத்தனை காலங்களாக அவர்களால் வெளிவர முடியவில்லை.
The Bible said there will be a day that will be neither night or day.
வேதம் ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல என்று கூறியுள்ளது.
And all scripture Jesus said must be fulfilled.
Yes, எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டும் என்று கூறினார்.
Is that right? Say amen.
அது சரியா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள்.
The prophet said there will be a day that can't be called day or night, but in the evening time it shall be light.
தீர்க்கதரிசியோ ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினான்.
What was it?
அது என்ன?
The same sun that shines in the east is the same sun that shines in the west.
கிழக்கில் பிரகாசித்த அதே சூரியன் மேற்கில் பிரகாசிக்கிறது.
Every time that sun comes up and goes across and sets means your life.
ஒவ்வொரு முறையும் சூரியன் எழும்பி கடந்து சென்று மறையும் போது அது உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்துகிறதாய் உள்ளது.
Little baby born weak of a morning.
சிறு குழந்தை பலவீனமாக காலையில் பிறக்கிறது.
But 8 o'clock he goes to school.
சுமார் 8 மணிக்கு அது பள்ளிக்கூடம் செல்கிறது.
11:30 it's out of school. It's the heat of the day.
11:30 மணிக்கு அது பள்ளிக்கூட படிப்பை முடித்து வெளியேறுகிறது. அப்போது பகலின் உஷ்ணம்.
Then it begins to set to 50 years old, 60, 70, 80, 90 she sets over here and dies.
50 வயதில் அது அஸ்தமிக்க தொடங்குகிறது. 60, 70, 80, 90 வயதில் அது அஸ்தமித்து மரிக்கிறது.
Only to come back the next day and say there is a life, death, burial, resurrection.
அடுத்த நாள் அது மீண்டும் உதயமாகி ஜீவன் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை காண்பிக்கிறது.
Civilization has went with the sun.
கவனியுங்கள், நாகரிகம் சூரியனுடன் சென்றது.
The oldest civilization we have is China. Anyone knows that?
நாம் பெற்றுள்ள மிக பழமையான நாகரிகம் சீனாவே, அதை எவரும் அறிவர்.
Where did the Holy Ghost fall? On the eastern country, on eastern people.
பரிசுத்தாவி எங்கே விழுந்தது? கிழக்கத்திய மக்களின் மேல்.
And the gospel has traveled with the sun.
சுவிசேஷம் சூரியனுடன் பிரயாணம் செய்துள்ளது.
It come from where?
அது எங்கிருந்து வந்தது?
From over in the east into Germany.
கிழக்கிலிருந்து ஜெர்மனிக்கு.
From Germany to England across the channel 3 times.
ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்துக்கு கால்வாயை 3 முறை கடந்தது.
A Mediterranean into Germany from from the Mediterranean from the east into Germany through the Mediterranean.
மத்திய தரைக்கடலிலிருந்து ஜெர்மனிக்குள், ஜெர்மனியிலிருந்து கிழக்கிலிருந்து மத்திய தரை வழியாக.
From Germany across the English Channel into England.
ஜெர்மனிக்குள், ஜெர்மனியிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து இங்கிலாந்துக்குள்.
From English Channel across the Pacific over into or the Atlantic over into the United States.
ஆங்கில கால்வாயிலிருந்து பசிபிக் இல்லை, அட்லாண்டிக் கடல் வழியாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குள்.
And now she's at the West Coast.
இப்பொழுது அது மேற்கு கடற்கரையில் உள்ளது.
She's crossed the nation as she's civilized and went across and went on.
நாகரிகமோ நாடுகளை கடந்து கொண்டே வந்தது.
Civilization travel, the gospel's travel with it.
நாகரிகம் பிரயாணம் செய்தது, சுவிசேஷம் அதனுடன் பிரயாணம் செய்தது.
All the riffraffs on the west coast.
இப்பொழுது எல்லா அவிசுவாசிகளுமே மேற்கு கரையில் உள்ளனர்.
Wherever they have picked up like the tidal wave coming in.
அலைகள் உயர எழும்புவது போல் அதை கூட்டியுள்ளது.
But the prophet said the sun will not shine through this day. It'll be a day of gloom.
ஆனால் தீர்க்கதரிசியோ சூரியன் இந்த நாளில் பிரகாசிக்காது என்றும் அது மந்தாரமான ஒரு நாளாக இருக்கும் என்றும் கூறியுள்ளான்.
They've had enough light like a real rainy day. They could join churches and believe the Lord and things like that.
அவர்களுக்கு ஒரு மழை நாளில் உள்ளது போல போதிய வெளிச்சம் உண்டாயிருந்தது. அவர்களால் சபைகளை சேர்த்துக் கொண்டு கர்த்தரை விசுவாசிப்பது போன்றவைகளை செய்ய முடிந்தது.
But he said in the evening time, ஆனால்
அவன் சாயங்கால நேரத்தில் மேகங்கள் விலகிச் செல்லும், ஸ்தாபனங்கள் மங்கி போகும்
என்றான்.
அதே சுவிசேஷம் அவர் லூக்கா 17:33 வாக்களித்துள்ளபடி மாம்சமான அதே வார்த்தை.
The same gospel with the same thing would take place in the evening time, just when the shadows are growing low.
அதே சுவிசேஷம் அதே காரியம் சாயங்கால நேரத்தில் நிழல்கள் தாழ்ந்து வரும்போது நிகழும்.
The same gospel, the same Christ that lived in flesh back counter at the beginning on the eastern people shall live again in the western people at the end time.
அதே சுவிசேஷம் கிழக்கத்திய மக்களிடையே முன்பு மாம்சத்தில் வாழ்ந்த அதே கிறிஸ்து முடிவு காலத்தில் மறுபடியும் மேற்கத்திய மக்களிடையே வாழ்வார்.
It shall be light in the evening time.
சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
All scriptures is given by inspiration and cannot be broken.
வேத வாக்கியங்கள் அனைத்துமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருப்பதால் அவை தவறி போக முடியாது.
The big 50 days is passed over.
பெரிய 50 நாட்கள் கடந்து சென்று விட்டன.
The Pentecostal feast has passed over 7 Sabbaths until the trumpets, a type of the 7th church age.
பெந்தேகோஸ்தே பண்டிகை கடந்து சென்று விட்டது. 7 ஓய்வு நாட்கள், பிறகு எக்காலங்கள், 7 சபையின் காலத்துக்கு முன்னடையாளம்.
Remember, under the 6th trumpet, the Jew...
ஞாபகம் கொள்ளுங்கள், 6 எக்காலத்தின் கீழ் யூதன்.
Are you listening?
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா?
Under the 6th trumpet, the Pentecostals reject the Bible.
6 எக்காலத்தின் கீழ் பெந்தேகோஸ்தையினர் வேதத்தை புறக்கணிக்கின்றனர்.
The Luke were not only Pentecostals, all the rest.
வேதவது பாரவர்கள் பெந்தேகோஸ்தையினர் மட்டுமல்ல மற்றவர்களும் கூட.
The church world rejects Christ and he's put on the outside.
சபை உலகம் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றது, அவர் வெளியே தள்ளப்படுகிறார்.
And in the same trumpet and the same seal rather when it was open to show Jesus on the outside of the church trying to get back in.
அதே காலத்தில் சரியாக கூறினால் அதே முத்திரையில் அது திறக்கப்பட்ட போது இயேசு சபையின் வெளியே நின்று கொண்டு உள்ளே வர முயன்று கொண்டிருந்ததை காண்பித்தது.
At the same time the trumpet sound for the Jews and the Jews recognize the atonement.
அதே சமயத்தில் யூதர்களுக்கு எக்காலம் முழங்கி அவர்கள் பாவ நிவர்த்தியை அடையாளம்
கண்டுகொள்கின்றனர்.
மகிமை, அல்லேலூயா, ஓஹோ என்னே.
The Holy Spirit's been bound by these denominational rivers for almost 2000 years. But is to be loosed in the evening time by the evening time message.
பரிசுத்த ஆவி இந்த ஸ்தாபன நதிகள் என்று ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் சாயங்கால நேரத்தில் சாயங்கால செய்தியின் மூலம் அது கட்டமிழ்க்கப்பட வேண்டும்.
The Holy Spirit back in the church again.
பரிசுத்த ஆவி மீண்டும் சபைக்கு வந்து
Christ himself revealed in human flesh in the evening time.
கிறிஸ்துவே மாம்ச சரீரத்தில் சாயங்கால நேரத்தில் வெளிப்படுகிறார்.
He said he promised it.
அவர் அப்படி கூறியுள்ளார், அவர் அதை வாக்களித்தார்.
There were 3 stages of it, as I said.
அதில் 3 கட்டங்கள் இருந்தன என்று நான் கூறினேன்.
The martyrs, age of the martyr part, and then the stage of the reformers, and now the calling out time.
இரத்த சாட்சிகளின் காலம், அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தனர். பின்பு சீர்திருத்தக்காரரின் கட்டம், இப்பொழுது வெளியே அழைக்கப்படும் நேரம்.
When finished at Laodicea age, according to Revelation 10, the mystery of all the Bible would be known to the bride.
அது லவோதிக்கேய காலத்தில் முடிவு பெறும்போது வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தின்படி வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் மனவாட்டிக்கு தெரியப்படுத்தப்படும்.
Is that right?
அது சரியா?
Revelation 10, listen close now.
வெளிப்படுத்தல் 10, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
Bride called out by the word.
மனவாட்டி வார்த்தையினால் வெளியே அழைக்கப்படுதல்.
Christ himself calling out the bride.
கிறிஸ்துவே மனவாட்டியை வெளியே வரும்படி அழைத்து
Making plain Hebrews 13:8 that he's the same yesterday and forever, does the same, is the same.
எபிரேயர் 13:8 அதாவது அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று தெளிவாக்குகிறது. அவர் அதே கிரியைகளை செய்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார்.
He that believeth on me, the works that I do shall he do also. See?
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பாருங்கள்.
Luke 17:30 and also Malachi 4, Hebrews 4, all these scriptures is promised.
லூக்கா 22 இல்லை, லூக்கா 17:30, மல்கியா 4, எபிரேயர் 4:12 ஆகிய வாக்களிக்கப்பட்ட எல்லா வேத வாக்கியங்களையுமே வெளிப்படையாக்குகிறார்.
This is to be between the 6th and the 7th seal and the 6th and the 7th trumpet.
இது 6ஆம் 7ஆம் முத்திரைகளின் நடுவிலும் 6ஆம் 7ஆம் எக்காலத்தின் நடுவிலும் நடக்கும்.
Pentecost
feast finishes at the period of the seventh trumpet, for the next is the coming of the seventh seal.
பெந்தேகோஸ்தே பண்டிகை ஏழாம் எக்காளத்தின் காலத்தின் போது முடிவடைகிறது.
For the next is the mystery of the coming of Christ, and also the trumpet is sound for the Jews.
ஏனென்றால் அடுத்த ஏழாம் முத்திரையே வருகையை குறிக்கிறது. ஏனென்றால் அடுத்தது கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த ரகசியம். எக்காலமும் யூதர்களுக்காக முழங்குகிறது.
Their sixth trumpet is sound, and when it does, it makes known to them the revealed Son of God.
ஆறாம் எக்காலம் முழங்கும் போது அது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரனை அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றது.
One half hour space.
அரை மணி நேரம் இடைவெளி.
Remember, all trumpets sound on this sixth seal.
எல்லா எக்காலங்களுமே ஆறாம் முத்திரையின் கீழ் முழங்குகின்றன என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
The sixth seal finishes a mystery under the sixth seal just before the seventh open.
ஆறாம் முத்திரை தேவ ரகசியங்களை நிறைவேற்றுகிறது. ஆறாம் முத்திரையின் கீழ் ஏழாவது திறப்பதற்கு சற்று முன்பு.
Notice, here's Leviticus 23 and 26.
கவனியுங்கள், லேவியராகமம் 23 அதிகாரம் 26 வசனம்.
How in order is the scripture?
வேதவாக்கியம் எவ்வளவு கிரமமாக அமைந்துள்ளது.
After the long period of Pentecost, which Israel did reject back there.
பெந்தேகோஸ்தேயின் நீண்ட காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் அதை புறக்கணித்தனர்.
And he called the Gentile church out through this Pentecostal feast.
அவர் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் மூலமாக புறஜாதி சபையை அழைத்தார்.
How many understand what Pentecostal feast is?
பெந்தேகோஸ்தே பண்டிகை என்னவென்று எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்?
It's the fruit of the first fruit of the harvest, the first fruit of the resurrection, the Pentecostal feast.
அது அறுவடையின் முதற்பலன், உயிர்த்தெழுதலின் முதற்பலன், பெந்தேகோஸ்தே பண்டிகை.
Don't miss this, people. And you on tape, listen close.
ஜனங்களே, இதை காண தவற வேண்டாம். இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, கூர்ந்து கவனியுங்கள்.
This has been the time of Pentecostal feast.
இது பெந்தேகோஸ்தே பண்டிகையின் காலமாக இருந்து வந்துள்ளது.
The Jews were laid silent. They rejected it.
யூதர்கள் அமைதியாக இருந்தனர். அவர்கள் அதை புறக்கணித்தனர்.
Now they've got to be called back to the atonement.
இப்பொழுது அவர்கள் பாவ நிவிர்த்திக்காக அழைக்கப்பட வேண்டியதாய் உள்ளது.
We know who the atonement was. They didn't.
அந்த பாவ நிவிர்த்தி யார் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் அறியவில்லை.
And the trumpet sound after the Pentecostal jubilee calls the Jews together.
பெந்தேகோஸ்தே யூபிலிக்கு பின்பு முடங்கும் எக்காலம் யூதர்களை ஒன்று சேர அழைக்கிறது.
Can't you see how the trumpet of persecution under Hitler and him blasted?
ஹிட்லர் இன்னும் மற்றவர்களுக்கு உபத்திரவம் என்னும் எக்காலம் முழங்கி அவர்களை கொன்றதை உங்களால் காண முடியவில்லையா?
And the Jews was forced to come together to fulfill the scriptures.
வேத வாக்கியங்கள் நிறைவேற யூதர்கள் ஒன்று சேரும்படி பலவந்தம் பண்ணப்பட்டனர்.
Now you got it? All of us got to say amen. Good. All right.
இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? புரிந்தவர்கள் யாவரும் ஆமேன் என்று சொல்லுங்கள். நல்லது, சரி.
Notice, here in Leviticus 26, now the order of the scriptures.
லேவியராகமம் 26 அதிகாரத்தில் வேத வாக்கியங்களின் வரிசை கிரமத்தை இங்கே கவனியுங்கள்.
After the long period of Pentecost, which ends in the calling out of the bride.
பெந்தேகோஸ்தேயின் நீண்ட காலத்துக்கு பிறகு அது மணவாட்டியை வெளியே அழைப்பதில் முடிவடைகிறது.
The bride is called out by a servant.
மணவாட்டி ஒரு ஊழியக்காரனால் வெளியே அழைக்கப்படுகிறாள்.
The rejected next to be known to Israel the feast of the atonement.
புறக்கணிக்கப்பட்டவர் அடுத்தபடியாக பாவ நிவர்த்தி பண்டிகையை இஸ்ரவேலருக்கு தெரியப்படுத்த வேண்டும்.
Notice here is the same as in Leviticus the 16th chapter now when he ordered the feast of Pentecost or the feast of atonement.
கவனியுங்கள், இது லேவியராகமம் 16 அதிகாரத்தில் அவர் கட்டளையிட்ட பெந்தேகோஸ்தே பண்டிகையில் இல்லை, பாவ நிவாரண பண்டிகைக்கு ஒத்ததாக அமைந்துள்ளது.
But in this place they are called.
ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் அழைக்கப்படுகின்றனர்.
Oh how perfect.
ஓ எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ளது.
Don't miss it, ministers.
போதகர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? ஊழியக்காரர்களே, இதை காண தவற வேண்டாம்.
In this feast of Pentecost, which is represented in Leviticus 23, 26, or 23 and 24, is a feast of mourning. Not a killing of a feast.
லேவியராகமம் 23-26 இல்லை, 23 மற்றும் 24 குறிக்கப்பட்டுள்ள எக்காலங்களின் பண்டிகை துக்கப்படும் பண்டிகை, கொல்லப்படும் பண்டிகை அல்ல.
The feast was killed, the atonement was killed rather. The atonement was killed, Leviticus 16, it's exactly a parallel to it.
பண்டிகை கொல்லப்பட்டது, சரியா கூறினால் பாவ நிவாரண பலி கொல்லப்பட்டது. லேவியராகமம் 16 அதிகாரம் அது இதற்கிணையாக அமைந்துள்ளது.
Only in this place is called Israel to mourn for their sins.
ஆனால் இந்த இடத்தில்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக துக்கப்பட அழைக்கப்படுகின்றனர்.
How perfect it is today.
இன்று எவ்வளவு பிழையின்றி அமைந்துள்ளது.
It's not the re-killing of
அது மறுபடியும் கொல்லப்படுவதல்ல.
Which Moses symbolized was striking the rock the second time. It didn't work.
மோசே கன்மலையை இரண்டாம் முறை அடித்தது போல அல்ல. அது கிரியை செய்யவில்லை.
Not a killing of a feast, but a mourning of rejecting the atonement.
அது ஒரு மிருகத்தை கொல்லுவதல்ல. ஆனால் பாவடி மரணத்தை புறக்கணித்ததற்காக துக்கித்தல்.
Oh my, this will be the trumpet the feast be rejected, then their Messiah made known.
ஓ என்ன இந்த எக்காலம் புறக்கணித்தவர்களுக்கு பண்டிகை. அதன் பின்பு அவருடைய மேசியா அறியப்படுவார்.
Notice, they'll know their Messiah when they see him.
கவனியுங்கள், அவர்கள் மேசியாவை காணும் போது அவரை அறிந்து கொள்வார்கள்.
He's coming in power this time, the one they look for.
அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர் இம்முறை வல்லமையோடு வருவார்.
He's coming in power for the Gentile bride, and the Jews are going to recognize him.
புறஜாதி மணவாட்டிக்காக அவர் வல்லமையோடு வருவார். யூதர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள போகிறார்கள்.
And then the Bible says, we just got through preaching on it here about 6 months ago or more.
வேதம் கூறுகிறது, இதை குறித்து நாம் 6 மாதங்களுக்கு முன்பு இல்லை, அதற்கு முன்பே பார்த்தோம்.
The Bible says when they say, where did you get those wounds?
அவர்கள் உம் கைகளில் இருக்கிற வடுக்கள் எது என்று கேட்பார்கள் என்று வேதம் கூறுகிறது.
How many remembers this message? Raise your hand, sure you.
எத்தனை பேருக்கு அந்த செய்தி ஞாபகம் உள்ளது? உங்கள் கைகளை உயர்த்துங்கள், நிச்சயமாக நீங்கள் பாருங்கள்.
Where did you get those wounds?
உம் கைகளில் இருக்கிற வடுக்கள் ஏது?
He said in the house of my friends.
அவர் என் சிநேகிதரின் வீட்டில் காயம் பட்டதனால் உண்டானவைகள் என்றார்.
Remember me preaching on the time when Jacob sent the children of Israel down there to get the stuff and the food and stuff.
அந்த சமயத்தில் நான் பிரசங்கித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாக்கோபு தானியம் வாங்கி வர தன் பிள்ளைகளை எகிப்துக்கு
அனுப்பினான்.
அவர்களை அறியாதவன் போல் யோசேப்பு எப்படியாக நடித்தான்? இவை அனைத்தும் அங்கு சம்பவித்த பின்னர் எப்படி யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அவர்கள் பயந்து போய் அழத்
தொடங்கினார்கள்.
யாக்கோபின் இக்கட்டு காலத்தை போன்று அதே விதமாயிருந்தது.
And here we find the Jews under persecution, don't know where they stand now. But they're coming back.
இங்கு யூதர்கள் உபத்திரவத்திற்குள் இருப்பதை காண்கிறோம். அவர்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் திரும்பி
வருகின்றனர்.
அந்த பாவ நிவர்த்தி பிரத்யட்சமாகும் போது வேதம் அவர்கள் அதை கண்டு
they said they'd separate one home from another and weep for days. Like a family that's lost their only son.
ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியே பிரிந்து அநேக நாட்கள் புலம்புவார்கள் என்று கூறியுள்ளது. தன் ஒரே பேரானவரை இழந்து புலம்புகிறது போல.
Where did you get those wounds?
உம் கைகளில் இருக்கிற வடுக்கள் ஏது?
He said, in the house of my friends.
அவர் என் சிநேகிதரின் வீட்டில் காயம் பட்டதனால் உண்டானவைகள் என்றார். பார்த்தீர்களா?
Remember, the bride's already in heaven. Joseph's wife was in the palace.
ஞாபகம் கொள்ளுங்கள், அப்பொழுது மனவாட்டி ஏற்கனவே பரலோகத்தில் இருப்பாள். யோசேப்பின் மனைவி மாளிகையில் இருந்தாள்.
Joseph dismissed everything from around him and he made himself known to his brothers.
யோசேப்பு தன்னை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தினான்.
You see, his wife and children are in the palace and he returns back to make himself known to the Jews.
நீங்கள் பாருங்கள், அவருடைய மனைவி பிள்ளைகள் அப்பொழுது மாளிகையில் இருந்தனர். அவர் தம்மை யூதருக்கு வெளிப்படுத்த திரும்பி வரும்போது அப்படியே இருக்கும். அதுதான் பாவ நிவாரணம், அதுதான் உங்களுடைய கால முடக்கம். அங்குதான் அவர்கள் ஓ என்பார்கள். அது என்ன? அதுதான் பாவ
நிவாரணம்.
அந்த வடுக்கள் எங்கு கிடைத்தன? அங்குதான் காரியமே உள்ளது.
என்
சிநேகிதரின் வீட்டில்
யோசேப்பின்
சகோதரர் என்ன கூறினர் என்பது ஞாபகம் உள்ளதா?
Well, they said, now we'll be killed, sure enough.
காரணம் அவர்கள் நாம் நிச்சயம் கொல்லப்படுவோம்,
we did that, we did the evil act,
நாம் அதை செய்தோம், நாம் பொல்லாப்பு செய்தோம் என்றனர்.
He said, no, God did this to save life.
யோசேப்பு இல்லை, ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் இதை செய்தார் என்றான்.
You remember the story in Genesis?
ஆதியாகமத்தில் உள்ள அந்த வரலாறு உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? பாருங்கள் பாருங்கள்.
So did he do it this way, save the life of the Gentile. Abraham.
புறஜாதிகளுக்கு மனவாட்டிக்கு ஜீவரட்சணை செய்ய தேவன் இந்த முறையை கையாண்டார். அவர் என் சிநேகிதரின் வீட்டில் இவைகளை பெற்றுக் கொண்டேன், பாருங்கள், ஆனால் பயப்பட வேண்டாம் என்றார். அவர்கள் ஓ என்ன, அவரை காண நாம் உண்மையில் தவறிவிட்டோமா? அதுதான் பாவ நிவாரணமா? அதை நாம் இழந்து விட்டோமா? ஓ தேவனே
என்றனர்.
அவர்கள் தனித்தனியே பிரிந்து சென்று அநேக நாட்கள் துக்கித்தனர்.
What is it? The atonement, sadness.
அது என்ன? பாவ நிவாரணம், துக்கம்.
This time, the coming of the making known atonement is not the regular atonement being killed like in Leviticus 16.
இம்முறை அவர் வந்து பாவ நிவாரணத்தை வெளிப்படுத்துவது லேவியராகமம் 16 கூறப்பட்டுள்ளது போன்று பாவ நிவாரண பலி செலுத்தப்படுவதில்லை.
But Leviticus 23 is a mourning time of their sins.
ஆனால் லேவியராகமம் 23 போன்று அவர்களுடைய பாவங்களுக்கான ஒரு துக்க நேரமாய் உள்ளது.
And their sins was they rejected it.
அவர்கள் முன்பு அதை புறக்கணித்ததே அவர்களுடைய பாவமாயிருந்தது.
Oh, don't you see where we're at?
ஓ, நாம் எங்குள்ளோம் என்பதை உங்களால் காண முடிகிறதா?
Don't you see why the troubles means nothing to us?
அந்த எக்காலங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உங்களால் காண முடிகிறதா?
They all standing under our sixth seal.
Amen.
அவை யாவும் ஆறாம் முத்திரையின் கீழ் முழங்கின.
You see now why the Holy Spirit wouldn't let me speak it?
அதை குறித்து நான் பேச பரிசுத்த ஆவி என்னை அனுமதிக்காததன் காரணம் உங்களுக்கு புரிகிறதா?
And the Heavenly Father knows that this Bible before me, that's the truth.
இந்த வேதமும் எனக்கு முன்பாக இருக்க அது உண்மை என்று பரலோக பிதா அறிவார்.
Didn't know it till yesterday, day before yesterday. In my room there where he revealed it, come to me and spoke to me.
நேற்று முந்தின நாள் அவர் அறைக்கு வந்து என்னுடன் பேசி எனக்கு வெளிப்படுத்தி தரும் வரைக்கும் நான் அதை அறிந்திருக்கவில்லை.
I come back, I said, wife, I got it now. He just met me in there and told me, here it is, honey.
நான் அறைக்கு வெளியே வந்து என் மனைவியிடம், இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன், அவர் இப்பொழுதுதான் என்னை அறையில் சந்தித்து எனக்கு அறிவித்தார், இதோ தேரே என்றேன். பார்த்தீர்களா?
Perfectly just in harmony.
பாருங்கள், அதுதான், பாருங்கள், அது பிழையின்றி இணைகின்றது.
Oh, people without him, get in quick. It might be the last opportunity you ever be able to have.
Oh, அவர் இல்லாமல் உள்ள ஜனங்களே, வேகமாக உள்ளே வாருங்கள். ஒரு கால் இதுவே உங்கள் கடைசி தருணமாக இருக்கலாம்.
You don't know what time he might come.
அவர் எந்த நேரத்தில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது.
The feast of the trumpets.
எக்காலங்களின் பண்டிகை.
The Bible says they'd separate themselves one for another and pray and wipe because like a person with their only child being lost. Look.
வேதம் அவர்கள் தனித்தனியே பிரிந்து சென்று ஜெபித்து புலம்புவார்கள். ஏனென்றால் தங்கள் ஒரே பேரானவனை இழந்து விட்டது போல் என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள்.
I want to say one more thing closely now. Don't miss this. How striking.
இன்னும் ஒரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். இதை காண தவற வேண்டாம். எப்படிப்பட்ட உரைத்தல்!
From the seventh angel's messenger of the seventh seal message and Revelations 10 was the seventh seal to the seven trumpets. Between those two times,
வெளிப்படுத்தல் பத்தில் உள்ள ஏழாம் தூதனின் செய்தியிலிருந்து ஏழாம் முத்திரையின் தூதன், ஏழாம் முத்திரை, ஏழு எக்காலங்கள் வரைக்கும், இந்த இரண்டு காலங்களுக்கும் இடையே.
Oh God, how can we say this to make the people see it?
ஓ தேவரே, ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இதை நான் எப்படி கூற வேண்டும்?
It's between that sixth trumpet and the sixth seal sounds at the same time.
அது ஆறாம் எக்காலத்துக்கு இடையே. அந்த ஆறாம் எக்காலம், ஆறாம் எக்காலமும் ஆறாம் முத்திரையும் ஒரே நேரத்தில்
முழங்குகின்றன.
ஆறாம் எக்காலத்துக்கும் ஏழாம் எக்காலத்துக்கும் இடையே புறஜாதிகளுக்கு ஒரு தீர்க்க தரிசி தோன்றி ஜனங்களை மூல பெந்தேகோஸ்து உபதேசத்துக்கு அழைக்க வேண்டும்.
And the two witnesses of Revelation 11 appear to the Jews to send them to Jesus while the church has been taken up.
வெளிப்படுத்தல் 11 கூறப்பட்டுள்ள இரண்டு சாட்சிகள் யூதர்களிடம் தோன்றி அவர்களை இயேசுவிடம் அனுப்பும் போது சபை எடுக்கப்பட்டிருக்கும். எல்லோருமே தீர்க்கதரிசிகள். ஆமேன்.
The word of the Lord cannot be broken.
கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறிப்போக முடியாது.
It won't be a denomination.
அது ஒரு ஸ்தாபனமாக இருக்காது.
Do you see it?
அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா?
Read your book here and see if that between the sixth and seventh trumpet isn't injected in there like the Jews being called out between the sixth and seventh plague.
உங்கள் வேதாகமத்தை நீங்கள் வாசித்து ஆறாம் ஏழாம் எக்காலத்துக்கிடையே யூதர்கள் அழைக்கப்படுகின்றனரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆறாம் ஏழாம் வாதைகளுக்கிடையே.
We come over that 144,000. You remember that? Which was between that.
அதற்கிடையே நாம் 144,000 பேர்களை காண்கிறோம். உங்களுக்கு அது ஞாபகம் உள்ளதா?
Do you remember between the sixth, the fifth seal and the sixth seal, between the sixth seal and the seventh seal, there was a calling out of the 144,000. You remember that?
உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? ஐந்தாம் ஆறாம் முத்திரைகளுக்கிடையே, ஆறாம் முத்திரை ஆறாம் ஏழாம் முத்திரைகளுக்கிடையே 144,000 பேர் அழைக்கப்படுகின்றனர். அது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அங்குதான் எக்காலங்கள் வருகின்றன. அங்குதான் பாருங்கள், துன்புறுத்தலுக்குரிய குதிரைகள் அவிழ்த்து விடப்பட்டன.
Then between that, then there was to be the seventh angel's message that had been preaching and condemning the Pentecostals.
அதற்கிடையில் பெந்தேகோஸ்தேயினரை கடிந்து கொள்ளும் ஏழாம் தூதனின் செய்தி ஒன்று இருக்க வேண்டும்.
Jesus had been put out, would have no cooperation with nobody. Be put on the outside, rejected.
இயேசு வெளியில் தள்ளப்பட்டிருப்பார். யாருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு இருக்காது. அவர் வெளியில் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படுவார்.
The Bible said so.
வேதம் அவ்வாறு உரைத்துள்ளது.
For Christ made manifest among us. Amen. Jesus among us all. Amen. Made manifest in the purity of his word, making it known.
கிறிஸ்து நமது மத்தியில் வெளிப்பட்டு, இயேசு நமது அனைவரின் மத்தியிலும் வார்த்தையின் தூய்மையிலும் வெளிப்பட்டு அதை அறியும்படி செய்தல்.
And that, this is not just make up, friends. This is thus saith the Lord. Amen. The scripture.
இது ஒரு ஜோடிப்பல்ல நண்பர்களே, இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வேதவாக்கியம்.
At the same time, now as soon as this church, the bride is drawn together, she's taken up in that mystery of the seventh seal, or the seventh seal, the mystery going.
அதே சமயத்தில் இப்பொழுது இந்த சபை மனவாட்டி ஒன்றாக சேர்க்கப்பட்டவுடன் அவள் எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். அந்த ஏழாம் முத்திரையின் ரகசியம், அல்லது ஏழாம் முத்திரை ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுதல்.
And the Jews is called by the mystery of the seventh trumpet, which is two prophets, Elijah and Moses. And they come back.
யூதர்கள் ஏழாம் எக்காலத்தின் ரகசியத்தினால் அழைக்கப்படுகின்றனர். அது இரண்டு தீர்க்கதரிசிகள் எலியாவும் மோசேயும். அவர்கள் திரும்பி வருகின்றனர்.
And there's where the Pentecostals is all mixed up. They're looking for something to happen. The church is done gone, and that's to the Jews.
அங்குதான் பெந்தேகோஸ்தேயினர் குழப்பமடைந்துள்ளனர். அவர்கள் ஏதோ ஒன்று நிகழ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். சபை ஏற்கனவே சென்றிருக்கும், அது யூதர்களுக்கே.
I feel in somebody's mind saying it couldn't be Moses. Yes, it is.
இப்பொழுது அது மோசேயாக இருக்க முடியாது என்று யாரோ ஒருவருடைய மனதில் எழுந்துள்ளதை நான் உணர்கிறேன். ஆம், அது மோசேதான்.
I remember he could tell me your thoughts. I keep feeling that. All right.
உங்கள் எண்ணங்களை அவர் என்னிடம் கூற முடியும் என்பது இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். அதை நான் உணர்ந்து கொண்டே வந்தேன். சரி.
Let me straighten that out for you. It was Moses. Because here's your thought.
இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி தரட்டும். அது மோசேதான். காரணம், இதோ உங்கள் எண்ணம் இவ்வாறு உள்ளது.
You say that Moses, it couldn't be Moses because Moses died.
மோசே மரித்ததால் அது அவனாக இருக்க முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள்.
You think it's Elijah true.
அது எலியா என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அது எலியா என்பது உண்மையே.
When you think it's Enoch.
அது ஏனோக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்.
You say Moses is already dead.
நீங்களோ மோசே ஏற்கனவே மரித்து விட்டான் என்று கூறுகிறீர்கள்.
But remember, he could come back to life again. He did.
ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற முடியும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவன் உயிர் பெற்றான்.
800 years later, 700 years later, he appeared on Mount Transfiguration.
800 ஆண்டுகள் கழித்து, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மறுரூப மலையின் மேல் தோன்றினான்.
You say Abraham is dead? Yes, sir.
ஒரு மனிதன் மரித்த பிறகா என்று நீங்கள் கேட்கலாம். ஆமையா.
Lazarus was dead, raised again, and then had to die again.
லாசரு மரித்து உயிரோடு எழுந்து பிறகு மரிக்க வேண்டியதாயிற்று. புரிகிறதா? நிச்சயமாக. பொல்லாங்கானவர்களும் கூட மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டு இரண்டாம் மரணம் அடைய வேண்டும். அது சரியா? எனவே அதை உங்களுடைய சிந்தையை விட்டு அகற்றுங்கள். அது மோசேதான். அவர்களுடைய ஊழியத்தை கவனியுங்கள். மோசேயும் எலியாவும் புரிந்த அதே செயல்கள்.
Closed the heavens and sprayed fire upon, you know what, the thing they done.
அவர்கள் வானத்தை அடைத்தனர், பூமியிலே அக்கினியை வரவழைத்தனர். அவர்கள் புரிந்த செயல்கள் என்னவென்பதோ உங்களுக்கு தெரியும்.
Think of it. It's the end time, folks. Hallelujah.
அதை யோசித்து பாருங்கள் சபையோரே. இது முடிவு காலம். Hallelujah.
Great day of the Lord is at hand.
கர்த்தருடைய மகத்தான நாள் சமீபமாய் உள்ளது.
Gather yourselves together.
நீங்கள் ஒன்று கூடுங்கள்.
Feast of the Messiah, they'll reject him and they'll find out that there is a Messiah.
மேசியாவின் பண்டிகை. அவர்கள் அவரை புறக்கணிப்பார்கள். அவரே அவர்களுடைய மேசியா என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள்.
The Bible said them striking things like this would take place.
இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும் என்று வேதம் கூறியுள்ளது.
In Revelation 11 call, their ministry will be the ministry of Moses and Elias calling to Israel out of the Jewish traditions.
வெளிப்படுத்தல் 11 அவர்களுடைய ஊழிய மோசேயின் ஊழியமும் எலியாவின் ஊழியமும் யூத பாரம்பரியங்களிலிருந்து வெளியே அழைப்பதாய் அமைந்திருந்தது.
Just as the seventh angel's message called the bride out of the Pentecostal tradition.
ஏழாம் தூதனின் செய்தி மணவாட்டியை பெந்தேகோஸ்தே பாரம்பரியங்களிலிருந்து வெளியே அழைத்தது போன்று.
Remember, Moses and Elijah is to call Israel out of the old atonement of the lamb and sheep and blood and goats and sacrifice to the real living sacrifice, to the Word.
இந்த மோசேயும் எலியாவும் இஸ்ரவேலரை ஆட்டுக்குட்டி, செம்மறியாடு, வெள்ளாட்டுக்கடா ஆகிய பாவநிவாரண பலியிலிருந்து உண்மையான ஜீவனுள்ள பலியாகிய வார்த்தைக்கு அடைக்க வேண்டும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
And the seventh angel's message are the same trumpet, same everything, exactly the same seal. It's what?
அதே காலத்தின் கீழ் ஏழாம் தூதனின் செய்தி எல்லாமே அதே காரியம், அதே முத்திரை. அது என்ன செய்ய வேண்டும்?
Call the people, the bride, out of the Pentecostal and world tradition to the genuine atonement, the word Christ, impersonated in his word here, made flesh among us.
மணவாட்டியை பெந்தேகோஸ்தே பாரம்பரியங்களிலிருந்தும் உலக பாரம்பரியங்களிலிருந்தும் உண்மையான பாவநிவாரணமாகிய வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கு நமது மத்தியில் மாம்சமாகியுள்ள வார்த்தை கிடைக்க வேண்டும்.
Science has proved it by pictures.
விஞ்ஞானம் அதை புகைப்படங்களின் மூலம் நிரூபித்துள்ளது.
The church knows it the world around.
உலகம் முழுவதிலும் உள்ள சபை அதை அறிந்துள்ளது.
We firmly know it. For he's never told us one thing and thus saith the Lord, but what's been to
do. நாமும் அதை உறுதியாக அறிந்துள்ளோம். ஏனெனில் அவர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நம்மிடம் கூறினவைகளில் ஒன்றாகிலும் தவறவில்லை.
Did he not say down there on the river as John the Baptist was sent?
அவர் அந்த நதிக்கரையில் யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல இந்த செய்தியாளரும் வெளியே இடுப்பார் என்று அவர் கூறவில்லையா? இப்பொழுது கடிகாரத்தை பார்க்கும் பொழுது 12 மணியாகிறது என்பதை காண்கிறேன். நண்பர்களே, நள்ளிரவு இங்கே உள்ளது, நம்மிடையே உள்ளது.
See how perfect the scripture is? Perfectly hot.
வேத வாக்கியங்கள் எவ்வளவு பிழையற்றதாக உள்ளன என்பதை பார்த்தீர்களா? அது எவ்வளவு பிழையற்றதாக.
Look, that's not going to be some organization go down there and call the Jews.
பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்தாபனம் அங்கு சென்று யூதர்களை அழைக்கப் போவதில்லை.
It's going to be two men, Moses and Elijah, both of them prophets.
அது இரண்டு பேராய் இருக்கப் போகிறது, மோசேயும் எலியாவும், இருவரும் தீர்க்கதரிசிகள்.
Look, to call the Gentiles, the bride out. He promised Malachi 4 to do the same thing.
இப்பொழுது கவனியுங்கள், புறஜாதிகளிலிருந்து மனவாட்டியை அடைக்க அவர் அதையே செய்வதாக மல்கியா 4 வாக்களித்துள்ளார்.
And the Bible said he'd be put out of the church in the seventh church age. He'd be put out of the church.
அவர் ஏழாம் சபையின் காலத்தில் சபைக்கு வெளியே தள்ளப்படுவார் என்று வேதம் கூறுகிறது. அவர் சபைக்கு வெளியே தள்ளப்படுவார்.
You go completely black and go.
அது முழுவதும் அந்தகாரமாகும்.
Where is it black out?
அது எங்கு அந்தகாரப்படும்?
He goes into this ecclesiastical system. Into this ecumenical council, world council churches.
அது மார்க்க சம்பந்தமானதற்குள் நுழைந்து உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் பிரவேசிக்கும். அவர் முழுவதுமாக வெளியே தள்ளப்பட்டு விட்டார்.
His word, they can't agree with it.
அவருடைய வார்த்தை, அவர்கள் அவருடைய வார்த்தையுடன் இணங்க முடியாது.
You know they can't.
அவர்களால் இணங்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும்.
They can't even agree in their own little local groups. How are they going to agree in that?
அவர்களுடைய சிறு குழுக்களிலேயே அவர்களால் இணங்க முடியவில்லை என்னும் போது அவர்கள் எவ்வாறு அதில் இணங்கப் போகிறார்கள்?
So they take another mark of the beast, an image unto the beast.
எனவே அவர்கள் வேறொரு மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்றனர், மிருகத்துக்கு ஒரு சொரூபம்.
Remember the Bible said there was an image made unto the beast.
மிருகத்துக்கு ஒரு சொரூபம் உண்டாக்கப்பட்டதாக வேதம் கூறியுள்ளது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
And this United States has always been number 13.
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எண் எப்பொழுதுமே 13 இருந்து வந்துள்ளது.
It started with 13 states, 13 colonies, 13 stars, 13 stripes. Number 13 and always a woman.
அது 13 நாடுகளுடன் தொடங்கினது. 13 குடியிருப்புகள், 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள், 13 என்னும் எண் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீ.
She appears in the 13th chapter of Revelations.
அவள் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் தோன்றுகிறாள்.
And first is a lamb, meekness, freedom of speech, freedom of religion and so forth.
அது முதலில் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தது, சாந்தகுரம், பேச்சுரிமை, வழிபாட்டின் உரிமை போன்றவை.
And then it received power and spoke with all the power the dragon had before it.
அதன் பிறகு அது வல்லமையை பெற்று அதற்கு முன்பிருந்த வலுசிறுபத்தின் வல்லமையுடன் பேசினது.
What is it?
அது என்ன?
What was the dragon? Rome.
அந்த வலுசிறுபம் என்ன? ரோமாபுரி.
See it a mark, an image of the beast, raise up against the real church of God.
பாருங்கள், அது மிருகத்தின் சொரூபமாக முத்திரையை பெற்று உண்மையான தேவனுடைய சபைக்கு எதிராக எழுமினது.
One of them denominations will plague this thing.
அது ஸ்தாபனங்களின் கீழே ஒன்று சேர்ந்து இப்படி துன்புறுத்துமே.
ஆனால்
அவர்கள் அவ்வாறு செய்ய தொடங்கும் போது
the lamb shall take his bride to be ever at his side all the host of heaven will assemble be
தமது பக்கத்தில் எப்பொழுதும் இருக்க ஆட்டுக்குட்டியானவர் மனவாட்டியை கொண்டு செல்வார். பரலோக சேனைகள் அனைவரும் ஒன்று கூடுவர்.
All will be a glorious sight, all the saints and spotless white, and with Jesus they shall feast eternally. Amen.
ஓ, அது மகிமையுள்ள காட்சியாக இருக்கும். எல்லா பரிசுத்தவான்களும் கரையற்ற வெண்மையுடன் இயேசுவுடன் நித்திய காலமாய் விருந்துண்பார்கள். ஆமென்.
Come and dine, the master calleth, come and dine. Amen.
வந்து புசியுங்கள் என்று எஜமான் அழைக்கிறார். வந்து புசியுங்கள். ஆமென்.
What a day we're living in, an hour.
நாம் என்ன ஒரு நாளில் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Run, people, run for your lives.
ஜனங்களே ஓடுங்கள், உங்கள் ஜீவன் தப்ப ஓடுங்கள்.
Notice I'm closing the ministry like the seventh angel.
முடிக்கப் போகும் இந்த நேரத்தில் இப்பொழுது கவனியுங்கள். ஏழாம் தூதனின் ஊழியத்தை போன்ற ஒரு ஊழியம்.
The two witnesses, they know there's a seventh trumpet just before, the sixth trumpet just before the seventh trumpet.
இந்த இரண்டு சாட்சிகளும் ஏழாம் எக்காலத்தின் கீழ் சற்று முன்னர் இல்லை, ஆறாம் எக்காலத்தின் கீழ் ஏழாம் எக்காலத்துக்கு சற்று முன்னர்.
I remember and I told you bring back this great trumpet.
இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த மகத்தான எக்காலத்தை குறித்து உங்களிடம் பேசுவேன் என்று நான் கூறினேன்.
He said what would you hear in Isaiah?
அவர் என்ன செய்ய போவதாக ஏசாயாவில் கூறியுள்ளார்?
He said at the great trumpet would sound the great trumpet.
அந்த மகத்தான எக்காலம் முழங்கும் போது மகத்தான எக்காலம் என்றே அவர் கூறியுள்ளார்.
Not trumpets now, feast of trumpets.
எக்காலங்கள் அல்ல, எக்காலங்களின் பண்டிகை.
It's two of them, Moses and Elias, to call a trumpet.
எக்காலங்களை ஊத இருவர் உள்ளனர், மோசேயும் எலியாவும்.
But under the great trumpet, the coming of the Lord to announce Joseph returning.
ஆனால் மகத்தான எக்காலத்தின் கீழ் கர்த்தருடைய வருகை, யோசேப்பு திரும்பி வருவதை அறிவித்தல்.
See, that all nations would assemble at Jerusalem.
பாருங்கள், எல்லா தேசத்து குடிகளும் எருசலேமில் ஒன்று கூடுவார்கள். ஆமென்.
You find that in the book of Isaiah.
அதை நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் காணலாம்.
I just give it to you a while ago. One of those chapters we read, that's in Isaiah 18:1-3.
சற்று முன்பு அதை உங்களிடம் கூறினேன். நான் படித்த அதிகாரங்களில் ஒன்று அது ஏசாயா 18:1-3.
And in Isaiah 27:12-13 is where he sounds that trumpet and all of the nations will recognize Israel in her homeland. God with her.
ஏசாயா 27:12-13 தான் அவர் எக்காலத்தை ஊதுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டில் உள்ளது என்றும் தேவன் அவளுடன் இருக்கிறார் என்பதையும் எல்லா தேசங்களும் அறிந்து கொள்ளும்.
Then the bride will come to be with the bridegroom and the bridegroom with the bride.
அப்பொழுது மணவாட்டி மணவாளனுடன் கூட இருக்க வருவாள், மணவாளனும் மணவாட்டியும்.
And then the great millennium after the whole world is destroyed by atomic power.
அதன் பிறகு அந்த மகத்தான ஆயிரம் வருட அரசாட்சி முழு உலகமும் அணுசக்தியினால் அழிக்கப்பட்ட பிறகு.
And there will be a new heavens and new earth. Shall live forever.
புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும், என்றென்றைக்கும் வாழ்வார்கள்.
Look right under now notice the ministry of Moses and Elijah will.
பாருங்கள், சரியா கீழே இப்பொழுது கவனியுங்கள், மோசே எலியா இவர்களின் ஊழியம்.
Now everybody get it?
இப்பொழுது எல்லோருக்கும் புரிந்து விட்டதா?
Let me say it again.
இதை நான் மறுபடியும் கூறட்டும்.
The ministry of Moses and Elijah between the sixth and seventh trumpet will be two prophets that will they
ஆறாம் ஏழாம் எக்காலங்களின் நடுவில் மோசே எலியா இவர்களின் ஊழியம், அவர்கள் இரண்டு தீர்க்கதரிசிகள்.
Israel always believed their prophets.
இஸ்ரவேலர் எப்பொழுதுமே தங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கின்றனர்.
Now why did the Holy Spirit say to me when I started up there to show him that he was the Son of God? I said, not yet.
இப்பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று இஸ்ரவேலருக்கு காண்பிக்க நினைத்து அங்கு நான் செல்ல எத்தனைத்திருந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏன் என்னிடம் இப்பொழுது வேண்டாம் என்று கூறினார்.
You remember that about 5 years ago on my way to India?
சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்தியாவுக்கு போகும் படியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
So don't do it.
அதை செய்யாதே என்று அவர் கூறினார்.
I said they said if this be the Messiah, let it seem to be the sign of the prophet, we be the prophets.
நான் அவர்கள் இவர் மேசியாவாக இருந்தால் அவர் தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்வதை நாங்கள் காணட்டும், நாங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறோம் என்று
கூறினேன்.
சகோதரன் லூயி பெத்ரூஸும் மற்றவர்களும் அந்த வேதாகமங்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தனர்.
When you give a million amount of them Jews coming from Iran and everywhere coming back. Simon sells go become a nation.
அவர்கள் ஈரானிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி ஒரு தேசமாக ஆன அந்த யூதர்களுக்கு வேதாகமத்தை விநியோகம் செய்ய லட்சக்கணக்கான பிரதிகளை எனக்கு அனுப்பி தந்தனர். இதுவே என் நேரம் என்று நான் எண்ணினேன். நான் ஏற்கனவே எகிப்தின் தலைநகரான கெய்ரோவில்
இருந்தேன்.
ஆனால் அவரோ இப்பொழுது செய்யாதே, அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை
என்றார்.
பின்னர் நான் வீடு திரும்பினேன். ஓ
என்னே,
மோசேயும் எலியாவும் அவர்களை அழைக்க வேண்டும்.
The Pentecostal Jubilee still going, or had up to this time. See?
பெந்தேகோஸ்தே யூபிலி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த நேரம் வரைக்கும் இருக்கும் பாருங்கள்.
Now the Feast of Trumpets has been on.
இப்பொழுது எக்காளங்களின் பண்டிகை அறியப்பட வேண்டும்.
And this one over here of Malachi 4 is not connected with that one over there. Not at all.
மல்கியா 4 கூறப்பட்டுள்ளதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இல்லவே இல்லை.
Notice, watch here, the ministry will be Moses and Elijah, changing and calling Israel from the Jewish traditions.
கவனியுங்கள், இங்கு கவனியுங்கள், அது மோசேயின் ஊழியமும் எலியாவின் ஊழியவுமாயிருக்கும். இஸ்ரவேலரை யூத பாரம்பரியங்களிலிருந்து வெளியே அழைக்கும்.
Listen, from the Jewish traditions that they've been mixed up in.
கவனியுங்கள், அவர்கள் கலந்துள்ள யூத பாரம்பரியங்களிலிருந்து வெளியே அழைத்தல்.
Being prophets, they all believe in.
அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருப்பதால் அவர்கள் விசுவாசிப்பார்கள். அவர்கள் அவரை விசுவாசிப்பார்கள்.
Calling them to the Feast of the Atonement. Christ, let them recognize Christ.
இவர்கள் அவர்களை பாவநிவர்த்தி பண்டிகைக்கு அழைத்து கிறிஸ்துவை, அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படி செய்வார்கள்.
They'll say he's coming, he'll be here.
அவர்கள் அவர் வருகிறார், அவர் இங்கிருப்பார் என்பார்கள்.
The Jews will be gathered and things like that, and then when he comes, say, here I am.
யூதர்கள் ஒன்று கூடுவார்கள், காரியங்கள் இப்படியாய் சம்பவிக்கும், பின்னர் அவர் வரும்போது இதோ நான் என்பார். பாருங்கள்,
where'd you get them scars?
இந்த வடுக்கள் உமக்கு எங்கிருந்து கிடைத்தது?
House of my friends.
என் சிநேகிதரின் வீட்டில்.
Now the same as those two prophets did.
அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் செய்த அதே அற்புதங்கள்.
Remember, the Gentile bride is to have a prophet called Elijah.
புறஜாதி மனவாட்டி எலிசா என்று அழைக்கப்பட்ட எலியா எனும் ஒரு தீர்க்கதரிசியை பெற வேண்டும்.
That's to call them out of their traditions, the bride, just the same as these prophets called Jews out of Judaism to Christ the atonement.
அவர் அவளை, மனவாட்டியை, அவர்களுடைய பாரம்பரியங்களில் இருந்து வெளியே அழைக்க வேண்டும். அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் யூதர்களை யூத மார்க்கத்தில் இருந்து பாவரி வாரணமாகிய கிறிஸ்துவிடம் அழைப்பது போல்.
And the Gentiles already knows the atonement, but it's to call the bride back to the original atonement.
புறஜாதிகள் ஏற்கனவே இந்த பாவநிவாரணத்தை அறிந்துள்ளனர். ஆனால் இது மனவாட்டியை மூல பாவநிவாரணத்துக்கு திரும்ப அழைக்க வேண்டும்.
Or these 50 Sabbaths, seven Sabbaths that they have got away from, call them back to the end time.
இந்த 50 ஓய்வு நாட்கள், அவர்கள் இந்த 7 ஓய்வு நாட்களாக அவர்கள் அதிலிருந்து அகன்று சென்று விட்டதால் முடிவு காலத்தில் அவர்கள் திரும்ப அழைக்கப்பட வேண்டும்.
The seven church messenger, the seven trumpet messenger is all prophets. Now that's right.
7, கவனியுங்கள், 7 சபையின் தூதன், 7 எக்காள தூதன் அனைவருமே தீர்க்கதரிசிகள். அது உண்மை.
Injected is the 144,000.
நுழைக்கப்பட்டதோ 144,000 பேராய் உள்ளது.
Calling the seals which was to the Gentiles.
முத்திரைகளை திறந்து அடைப்பது புறஜாதிகளுக்கு.
It had to be the Gentiles to open up the Gentiles to see the Gentile church.
அது புறஜாதிகளுக்கே இருக்க வேண்டும், அவர்களுக்காக திறந்து புறஜாதி சபை உருவாகுவதை காண்பது.
That's all we know. That's all we listen to. What's already passed. We look for Jesus.
அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நிகழ்ந்தவை. நாம் இயேசுவை எதிர்நோக்கி இருக்கிறோம்.
You say, now wait a minute, Brother Bram. I believe they're going to do this.
நீங்கள், சகோதரன் பிரணாமே, ஒரு நிமிடம் பொறுங்கள். அவர்கள் இதை செய்ய போகிறார்கள் என்றால் கருதுகிறேன் என்கிறீர்கள்.
The last sign that Abraham, and we are the royal seed of Abraham, the bride.
ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம், நாம் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி, மனவாட்டி.
The last sign that Abraham ever seen before the promised sign of a promised son come was what?
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாளம் வருவதற்கு முன்பு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம் எது?
God in the form of a human being that could discern the thoughts of the people.
தேவன் ஒரு மனித ரூபத்தில் ஜனங்களின் சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடிதல்.
One man, not a dozen. One man.
ஒரு மனிதன், ஒரு டஜன் பேர்கள் அல்ல, ஒரு மனிதன்.
Even how many impersonations?
போலிகள் எத்தனை இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை.
They had one, and he discerned the thoughts that's in there.
அவர்கள் ஒருவரை பெற்றிருந்தனர். அவர் அங்கிருந்தவர்களின் சிந்தனைகளை பகுத்தறிந்தார்.
And the next thing happened. Abraham and Sarah turned back to a young man and woman. We know that.
என்ன அடுத்தபடியாக நடந்தது? ஆபிரகாமும் சாராளும் வாலிபனாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறினர். அது நமக்கு தெரியும். அது உங்களை சற்று திணறச் செய்கிறது என்று நான் அறிவேன்.
Remember, this is what you'll be sure to know now.
ஆனால் இது நிச்சயமாக அறிந்து கொள்ள கவனமாயிருங்கள்.
You don't read the Bible like this. You read between the lines and see, make the picture come.
நீங்கள் வேதத்தை இப்படி படிக்க கூடாது. நீங்கள் ஆழ்ந்து படித்து உள்ளான அர்த்தத்தை அறிந்து அதன் காட்சியை உருவாக்க வேண்டும்.
Watch. Sarah was an old woman, the Bible said.
கவனியுங்கள், சாராள் வயது சென்றவளாய் இருந்தாள் என்று வேதம் கூறியுள்ளது.
Her womb was dead. Is that right?
அவளுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டது. சரியா?
Abraham's life was dead in him, his seed. Is that right?
ஆபிரகாமினுடைய ஜீவியானது அவனுடைய வித்தும் அவனுக்குள் மரித்து போய் விட்டிருந்தது. சரியா?
Now remember, Abraham's seed was dead.
ஆபிரகாமுக்குள் இருந்த வித்து செத்திருந்தது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
40 years later he had 7 sons by another woman.
ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் வேறொரு ஸ்திரீயின் மூலம் 7 குமாரர்களை பெற்றான்.
What did he do? He changed their bodies.
அவர் என்ன செய்தார்? அவர்களுடைய சரீரங்களை மாற்றினார்.
Watch, he took a 300 mile journey down to Gerar. Quite a long journey for an old man.
கவனியுங்கள், அவர்கள் 300 மைல் பிரயாணம் செய்து கோராரை அடைந்தனர். முதிர்ந்த வயதுடைய ஒருவனுக்கு அது மிகவும் நீண்ட பயணம். அவர்களுக்கு சரீர பிரகாரமான உறவுமுறை இருக்க முடியாது என்று சாராளும் கூட
எண்ணினாள்.
அவள் நானா என்றாள். ஒரு கால 20 அல்லது அதற்கு அதிக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சரீர சம்பந்தமான உறவு
கொண்டிருந்திருப்பார்கள்.
அவள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளோருமான பின்பு வாலிபரை போல் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ
என்றாள்.
அவர், தேவனால் ஆகாத காரியம் உண்டோ என்றார்.
What happened?
கவனியுங்கள், என்ன நடந்தது?
Immediately she turned back to a lovely young woman.
அவள் உடனே அழகிய வாலிப பெண்ணாக மாறினாள்.
Showing in that portraying what he's going to do to the royal seed of Abraham.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள குமாரனை பெற்றுக்கொள்ள அவர் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததிக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை.
To receive the son that's been promised. She turned back to him.
அதன் மூலம் சித்தரித்து காண்பித்தார். அவள் வாலிப பெண்ணாக மாறினாள்.
Look, they went out into Gerar, and what happened?
கவனியுங்கள், அவர்கள் கோராருக்கு சென்றபோது என்ன நடந்தது?
Amalek, the king, fell in love with her, said she's fair and beautiful.
அபிமெலேக் ராஜா அவள் மேல் அன்பு கொண்டு அவள் அழகும் சௌந்தரியமுள்ளவளுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி.
And was going to marry her. Is that right?
அவளை விவாகம் செய்து கொள்ள போனான். அசரியா?
Old grandma and all them other pretty girls down here.
அங்கு அநேக அழகுள்ள பெண்கள் இருந்த போதும் இந்த வயோதிக பாட்டியை. இந்த வயோதிக பாட்டியை அவள் அழகாயிருக்கிறாள் என்றும் காண்பதற்கு அவள் சௌந்தரியமுள்ளவளாய் இருக்கிறாள் என்றும் கூறினான். பாருங்கள், தேவன் அவள் சரீரத்தை மாற்றினார். அவர்கள் இருவரின் சரீரங்களையும்
மாற்றினார். Evening message.
இது இந்நாளில் மனுஷகுமாரனால் பாருங்கள் சாயங்கால செய்தியில் வெளிப்பட வேண்டிய ஒரு ரகசியம். பாருங்கள், மாற்றினார்.
And as the last sign they seen was what? That discernment before the change of the body comes.
அவர்கள் கண்ட கடைசி அடையாளம் என்ன? அவர்களுடைய சரீரங்களில் மாறுதல் ஏற்படுவதற்கு முன்பு சிந்தனைகளை பகுத்தறிதலையே.
And before we can ever receive the son, what happens?
நாம் குமாரனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்ன நிகழும்?
The trumpet of God shall sound. The dead in Christ shall rise first a new body.
தேவை எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஒரு புது சரீரத்துடன்.
And we which are alive and remain shall be changed in a moment in a twinkle of an eye. Hallelujah!
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மறுவுமாகி. Hallelujah!
And shall be caught up together to meet the Lord in the air. The secret has been made known. The seals are open.
கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ரகசியமானது வெளிப்படையாகிவிட்டது. முத்திரைகள்
திறக்கப்பட்டுவிட்டன.
இஸ்ரவேலருக்கு எக்காலம் முடங்கிவிட்டது. அவர்களுடைய இரண்டு தீர்க்கதரிசிகளும் தோன்றுவதற்கு ஆயத்தமாய் உள்ளனர். அது என்ன? அவர்கள் தோன்றுவதற்காக சபையானது காட்சியில் இருந்து இப்பொழுது விலக வேண்டும். அவர் ஒரே நேரத்தில் இருவருடன் தொடர்பு கொள்வதில்லை. அவர் அப்படி செய்ததே இல்லை. பாருங்கள், ஓ சகோதரனே, கவனி.
Exactly. To call all, call them out of the denominations and traditions.
அவர்களை ஸ்தாபனங்களில் நின்றும் பாரம்பரியங்களில் நின்றும் சரியாக வெளியே அழைக்க.
Now we see the church of Pentecost age is finished.
பெந்தேகோஸ்தே சபைக்காலம் முடிந்து விட்டதை நாம் காண்கிறோம்.
The bride must step out of the way to go up now.
மணவாட்டி மேலே செல்வதற்காக ஆயத்தமாயிருக்க வேண்டும்.
So the two servants of God in Revelation, the two prophets, can appear upon the scene to sound the seventh trumpet to them. Make known to them the Christ.
அப்பொழுது தேவனுடைய இரண்டு ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்தலில் கூறப்பட்டுள்ள அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் தோன்றி ஏழாம் எக்காலத்தை ஊதி கிறிஸ்துவை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள்.
The seventh angel messenger say, Behold, the Lamb of God that takes away the sin of the world.
ஏழாம் தூதன், இதோ உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறான்.
Not behold, my Methodist, my Baptist, my Pentecostal.
இதோ மெத்தோடிஸ்ட், இதோ பாப்டிஸ்ட், இதோ பெந்தேகோஸ்தியினர் என்று அவன் கூறுவதில்லை.
But the word, the Son of God, the Lamb of God that takes away the sin of the world, for no other foundations is there.
ஆனால் இதோ வார்த்தை, தேவனுடைய குமாரன், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அதை தவிர வேற அஸ்திபாரமே கிடையாது.
How long have we got?
உங்களுக்கு புரிகிறதா? நமக்கு இன்னும் எவ்வளவு காலம் உள்ளது?
The Jews are in their homeland.
யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டில் உள்ளனர்.
The bride's called.
மணவாட்டி அடைக்கப்பட்டு விட்டாள்.
Scripturally, everything just exactly what he promised.
வேத பிரகாரமாக அவர் வாக்குத்தம் பண்ணின அனைத்தும் அப்படியே நிறைவேறி வருகின்றது.
We're ready. The hour is here.
நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த நேரம் இங்கு உள்ளது.
Nations are breaking. Israel's awakening. The signs that the Bible foretold.
நாடுகள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறாள். இவை வேதாகமம் முன்னுரைத்த அடையாளங்களாம்.
The Gentile days numbered with horrors encumbered.
புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. பயம் எங்கும் சூழ்ந்துள்ளது.
Return, O dispersed to your own.
ஓ சிதறப்பட்டவர்களே, உங்கள் சொந்தத்துக்கு திரும்புங்கள்.
A day of redemption is near. Man's hearts are failing for fear.
மீட்பின் நாள் சமீபமாயுள்ளது. மனிதரின் இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன.
Be filled with God's Spirit. Have your lamps trimmed and clear.
தேவனுடைய ஆவியினால் நிறையப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்துங்கள்.
Look up. Your redemption is near.
மேலே நோக்குங்கள். உங்கள் மீட்பு சமீபமாயுள்ளது.
False prophets are lying. God's truth they're denying.
கள்ளத்தீர்க்கதரிசிகள் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதளித்துக்
கொண்டிருக்கின்றனர்.
அதாவது இயேசு கிறிஸ்துவே நமது தேவன், அது உண்மையாயுள்ளது.
But we'll walk where the apostles have trod.
ஆனால் நாமோ அப்போஸ்தலர்கள் நடந்த பாதையில் நடப்போம்.
For the day of redemption is near. Man's hearts are failing for fear.
மீட்பின் நாள் சமீபமாயுள்ளது. மனிதரின் இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன.
Be filled with the Spirit, your lamps trimmed and clear.
தேவனுடைய ஆவியினால் நிறையப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்துங்கள்.
Don't take a chance.
மற்றொரு வாய்ப்பினை எதிர்பார்க்க வேண்டாம்.
Look up, your redemption is near.
மேலே நோக்குங்கள், உங்கள் மீட்பு சமீபமாயுள்ளது.
The prophet said, it shall be light in the evening time.
தீர்க்கதரிசியோ சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறியுள்ளான்.
It shall be light.
சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
தண்ணீரின்
வழியிலே வெளிச்சம் உள்ளது.
வாலிபரே,
வயோதிபரே, உங்கள் பாவங்களுக்காக மறந்திருங்கள். பரிசுத்த ஆவியின் உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது உண்மையே. நாம் இங்கு அடைந்து விட்டோம். நாம் முடிவில் இருக்கிறோம்.
That's not just some silly thing of a man. That's thus saith the Lord.
இது ஏதோ மனிதனின் மூடத்தனமான காரியம் அல்ல. இது கர்த்தர் உரைக்கிறதாவது.
Let us bow our heads.
நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Merciful God, Jehovah the Almighty that thundered on Mount Sinai, and the people screamed, "Let Moses speak, and not God, lest we die."
இரக்கமுள்ள தேவனே, யெகோவாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சீனாய் மலையின் மேல் நீர் முழங்கின போது ஜனங்கள், நாங்கள் சாகாதபடிக்கு மோசே எங்களிடம் பேசட்டும், தேவன் பேச வேண்டாம் என்று கூக்குரலிட்டனர். மகத்தான யெகோவாவாகிய நீர் நான் அவர்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன். இனிமேல் இப்படி அவர்களுடன் பேச மாட்டேன் என்று உரைத்தீர்.
But you promised what you'd do, and you did it. You raised us up, the Lord Jesus.
ஆனால் நீர் என்ன செய்ய போவதாக வாக்களித்தீரோ அதை நிறைவேற்றினீர். நீர் எங்களுக்காக கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினீர்.
He is the word you said he was.
அவரே வார்த்தை, அவர் வார்த்தை என்று நீர் கூறினீர்.
In the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word was made flesh and dwelt among us.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
We see the things that he prophesied to us here through his prophet John on the Isle of Patmos.
பத்மோத்தீவில் அவர் தமது தீர்க்கதரிசியாகிய யோவானின் மூலம் அவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்த காரியங்களை நாங்கள் இங்கே காண்கிறோம்.
We see it fulfilled to the letter.
ஒரு எழுத்தும் பிசகாமல் அப்படியே நிறைவேறுவதை நாங்கள் காண்கிறோம்.
We see the Holy Ghost made manifest among us here on earth.
பரிசுத்தாவி எங்கள் மத்தியில் பூமியில் இங்கு வெளிப்பட்டதை நாங்கள் காண்கிறோம்.
We see the denominations putting out the church. The word.
வார்த்தையாகி அவரை ஸ்தாபனங்கள் வெளியே தள்ளிவிட்டதை நாங்கள் காண்கிறோம்.
They got nothing against the people, it's that word that they hate.
அவர்களிடத்தில் ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, அவர்கள் வார்த்தையை வெறுக்கின்றனர்.
It's against their tradition.
அது அவர்களுடைய பாரம்பரியத்திற்கு எதிராக உள்ளது.
Just as when you were here on earth, you was a word and you were against their traditions and they threw you out of the churches everywhere.
வார்த்தை அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கு விரோதமாய் உள்ளது. நீர் இந்த பூமியில் இருந்தபோது நீர் வார்த்தையாயிருந்தீர். அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கு நீர் எதிராக இருந்தபோது அவர்கள் உம்மை அவர்களுடைய சபைகளில் இருந்து வெளியே தள்ளினார்கள்.
And now, Lord, there's no cooperation over.
இப்பொழுது ஆண்டவரே எங்கும் ஒத்துழைப்பே இல்லை.
தென்னாப்பிரிக்காவில்
இன்னும் சில ஆத்துமாக்கள் காத்திருக்கின்றன என்று அறிந்தவனாய் அங்கு செல்ல
முயல்கிறேன்.
ஆண்டவரே எல்லாவிடங்களிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது போல் தோன்றுகிறது.
Not because of me, Lord, it's because of this message.
என் நிமித்தம் அல்ல கர்த்தாவே, இந்த செய்தியின் நிமித்தம்.
But you said it would be this way and you made it known to us so we wouldn't be discouraged.
ஆனால் இந்த விதமாய் இருக்கும் என்று நீர் கூறியுள்ளீர். நாங்கள் திடநற்று போகக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு அதை நீர் அறிவித்துள்ளீர்.
We know the hour we're living.
நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தை அறிந்திருக்கிறோம்.
God, these people said you this morning in this hot baking room here.
தேவனே, இன்று காலை இந்த ஜனங்கள் உஷ்ணமான புடுக்கமான அறையில் இங்கு அமர்ந்துள்ளனர்.
They've listened close.
அவர்கள் கூர்ந்து கவனித்துள்ளனர்.
They see now, I'm sure.
அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன்.
If they don't, reveal it to them, Lord, why that you wouldn't permit me to take those trumpets.
அப்படி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த எக்காலங்களை குறித்து பேச என்னை ஏன் அனுமதிக்கவில்லை என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தாரும்.
I see it has nothing to do with us.
எங்களுக்கு அதனோடு சம்பந்தம் இல்லை என்பதை நான் காண்கிறேன்.
Right, that sixth trumpet, it all happened. And we've done seen the sixth seal open.
ஆறாம் எக்காலத்தின் கீழ் எல்லாம் நடந்தன. ஆறாம் உத்தரை திறக்கப்பட்டதை நாங்கள் கண்டோம்.
And we've seen a vision here.
நான் ஒரு தரிசனத்தை இங்கு கண்டேன்.
2 weeks ago of the preview of the bride and the church.
2 வாரங்களுக்கு முன்பு மணவாட்டியின் முன்காட்சியையும் சபையின் முன்காட்சியையும் நான் கண்டு.
As I told it here.
நான் அதை இங்கு அறிவித்திருக்கிறேன்.
Just as you showed me, Lord, I told it.
கர்த்தாவே, நீர் எனக்கு காண்பித்த விதமாகவே நான் அதை கூறினேன்.
Here we are. It may be later than we think.
இதோ நாங்கள் இங்குள்ளோம். நாங்கள் நினைத்ததை காட்டிலும் காலதாமதமாயிருக்கக்கூடும்.
Oh Father, if there's a person here this morning that it's just taken some superstition, some theological influence or some theologian's word which is contrary to the word of God.
ஓ பிதாவே, இன்று காலை இங்கு யாராகிலும் மூட நம்பிக்கைகளும் வேத சாஸ்திர கருத்துக்களையும் அல்லது யாரோ ஒரு வேத பண்டிதரின் வார்த்தையையும் கொண்டிருந்தால் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது.
And they don't know the real Christ, the real Holy Spirit.
உண்மையான கிறிஸ்துவை, உண்மையான பரிசுத்த ஆவியை அவர்கள் அறிந்திருக்கவில்லை.
It isn't revealed to them the word yet, how the word is to be in this day. They only see a tradition.
இந்த நாளில் அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பது இன்னும் வார்த்தையாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் ஒரு பாரம்பரியத்தையே காண்கின்றனர்.
They're living in a light that's blinding.
அவர்களை குருடாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒளியில் அவர்கள் வாழ்கிறார்கள்.
Like the greatest robbery that was ever done in the world was in England, is done by a false light.
உலகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளை இங்கிலாந்தில் நடந்தது. அது பொய்யான வெளிச்சத்தை கொண்டு நடத்தப்பட்டது.
And the greatest robbery your church has ever had has been when they've taken a denominational light and refused the genuine light of the Bible, the Christ.
அது போன்றே உமது சபையில் நேர்ந்த மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையானது. அவர்கள் உண்மையான வேத ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்க மறுத்து ஸ்தாபன ஒளியை ஏற்றுக்கொண்டதனால் நடந்தது.
Oh God, be merciful.
ஓ தேவனே, இரக்கமாயிரும்.
Save the lost, Lord.
இழந்து போனவர்களை ரட்சியும் கர்த்தாவே.
Please, I ask just a little while longer, Jesus. We got loved ones.
தயவு கூர்ந்து இன்னும் சிறிது நேரத்துக்காக நான் கேட்கிறேன் இயேசுவே, எங்களுக்கு கருமையானவர்கள் இருக்கின்றனர்.
Just a little while longer. Soon that great rock will be hewed out of the mountain.
இன்னும் சிறிது காலம், வெகு விரைவில் அந்த மகத்தான கண்மலை மலையிலிருந்து பெயர்க்கப்படும்.
Grant, Lord, if any here this morning without you, may they come just now sweetly and receive you.
கர்த்தாவே, இதையருளும். இன்று காலை இங்கு யாராகிலும் உம்மை இல்லாமல் இருப்பார்களானால், அவர்கள் இப்பொழுதே இனிமையாக வந்து உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக.
While we have our heads bowed, if you'd raise your hands, say, remember me, brother.
நமது தலைகளை நாம் வணங்கி இருக்கையில் நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி சகோதரன் பிரணாமே என நினைவு கூறும் என்று கூறுவீர்களேயானால் நலமாயிருக்கும். எங்களுக்கு இல்லை, பீடங்கள் ஜனங்களால்
நிறைந்துள்ளன.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை நினைவு கூறும் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நூற்றுக்கணக்கான கரங்கள்
உயர்த்தப்பட்டுள்ளன.
பிதாவாகிய தேவனே, எங்கோ ஒரு சிறு நிழல் உள்ளது, கர்த்தாவே அதை எடுத்து போடும். அவர்கள் இந்த அறையில்
உட்கார்ந்திருக்கின்றனர். To us in many days ago.
கடந்த காலங்களில் சாத்தான் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கக்கூடும். ஆனால் அநேக நாட்களுக்கு முன்பு நீர் எங்களுக்கு செய்தது போல நீர் கண்விடிக்க செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இப்பொழுது நாங்கள் அனைவரும் பார்வையடையும்படி எங்களை அழைக்கிறீர். அவர்கள் குருடாயிருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று வேதம்
கூறுகின்றது.
என் கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று நீர் கூறியுள்ளீர்.
God used a salve this morning upon their eyes that they might see.
தேவனே, இன்று காலை இந்த கலிக்கத்தை அவர்கள் கண்களில் உபயோகித்து அவர்கள் பார்வையடையும்படி செய்யும்.
Yet it be humble and a bunch of humble people and humble uneducated and so forth, but yet that's the way it was at the beginning.
அது எளிய மக்கள் கொண்ட கூட்டத்தில் எளிமையாக அமைந்திருக்கும். அவர்கள் எளியவர்கள், படிப்பில்லாதவர்கள். ஆனால் அப்படித்தான் துவக்கத்தில் இருந்தது.
Grant it, Lord, if they'll receive it just now.
கர்த்தாவே, இப்பொழுதே அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள அருள் புரியும்.
I give them to thee in the name of thy son Jesus.
அவர்களை உம்மிடம் உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறேன்.
You said, he that heareth my word.
நீரோ என் வசனத்தை கேட்டு.
I'm sure, Lord, the best of my knowledge, they've heard it.
அவர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள் என்று என் அறிவு கெட்டின வரையில் நான் உறுதி கொண்டிருக்கிறேன்.
And believeth on him that sent me.
என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு.
Not make believe, but really believe. Believe what the word has said.
பாவனை விசுவாசம் அல்ல, ஆனால் உண்மையாக விசுவாசித்தல். வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசிக்கிறவனுக்கு.
Has everlasting life and shall not come to the judgment, but pass from death to life. John 5:24.
நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றீர். யோவான் 5:24.
Grant, Lord, that they'll be yours in this hour on.
கர்த்தாவே, அவர்கள் இந்த நேரம் முதற்கொண்டு உம்முடையவர்களாக இருக்க அருள்வீராக.
If there's a wonder in your mind, take it away.
அவர்களுடைய மனதில் சந்தேகம் எழுந்திருந்தால் அதை எடுத்து போடும்.
If there's a sick person in our midst, let the great Holy Spirit, Lord.
எங்கள் மத்தியில் ஒரு சுகவீனமான நபர் இருந்தால் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே.
Which I know there is, revealing a thought standing here on the platform.
அவர் இங்கு மேடையில் பிரசன்னராய் இருந்து சிந்தனைகளை பகுத்தறிகிறார் என்று நான் அறிவேன்.
They know all about it.
அவர்களுக்கு அதை குறித்தெல்லாம் தெரியும்.
I pray that you heal him, Lord.
கர்த்தாவே, நீர் அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Settle all the questions.
அவர்களுடைய கேள்விகளை எல்லாம் தீர்த்து வையும்.
The pool will be open to those who've never been immersed in the name of Jesus Christ, taking the name of the bridegroom.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழுக்கப்பட்டு மணவாளனின் நாமத்தை தரித்திராதவருக்கு தொட்டி திறந்திருக்கும்.
They got a denomination, ecclesiastical.
அவர்களுக்கு ஸ்தாபன சம்பந்தமான, மார்க்க சம்பந்தமான முறைமை உண்டு.
No one was ever baptized in that titles of Father, Son, Holy Ghost or sprinkled.
யாருமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்டங்களினால் ஞானஸ்தானம் பெறவில்லை அல்லது தெளிக்கப்படவில்லை.
And these traditional things that belongs to churches of this age, antichrist movement, image of the beast.
இக்காலத்து சபைகளை சார்ந்துள்ள இந்த பாரம்பரியமான முறைமைகள் அந்திகிறிஸ்துவின் இயக்கமாகும், மிருகத்தின் சொரூபம்.
Nobody was ever baptized in the name of Father, Son, Holy Ghost till the Catholic Church.
கத்தோலிக்க சபை நிறுவப்படும் வரை யாருமே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறவில்லை.
All the Bible and all the history afterward says they were baptized in the name of Jesus.
வேதமும் அதை தொடர்ந்த வரலாறும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றதாக உரைக்கின்றன.
Paul said in Galatians 8:1, if even an angel from heaven comes and preaches another gospel, let him be cursed.
Paul வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனும் கூட வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவர் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கலாத்தியர் 8:1 உரைத்திருக்கிறான்.
And you commanded those people who have been baptized under John, the same one who baptized Jesus, to come and be rebaptized again in the name of Jesus Christ in Acts 19.
இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்தானங்களிடம் ஞானஸ்தானம் பெற்றிருந்த ஜனங்களை அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நீர் அப்போஸ்தலர் 19 கட்டளையிட்டீர்.
He said, don't even let an angel tell you anything else.
ஒரு தூதனும் கூட வேறொன்றையும் உங்களிடம் கூறாதிருப்பானாக என்று பவுல் கூறினான்.
There will come a messenger in the last day. We'll guide the people back to the first fruit, back to the original faith.
கடைசி நாட்களில் ஒரு செய்தியாளர் வந்து ஜனங்களை முதற்பலனுக்கு மூல விசுவாசத்துக்கு வழி நடத்துவான்.
Grant it, Lord, that great messenger among us now, the great Christ, the Holy Spirit made vivid, made understanding, opening up the word and revealing it to us.
எங்கள் மத்தியில் உள்ள மகத்தான செய்தியாளர் மகத்தான கிறிஸ்து பரிசுத்த ஆவி தம்மை வெளிப்படுத்தி வார்த்தையை திறந்து கொடுத்து அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார்.
May he guide them back to the original Pentecostal faith.
அவர்தாமே எங்களை மூல பெந்தேகோஸ்தே விசுவாசத்துக்கு வழிநடத்தும்படி அருள் புரிவீராக.
Like Peter said on the day of Pentecost, repent every one of you, be baptized in the name of Jesus Christ for the remission of sins.
பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான்.
It was forever that way to every person until the Roman Church at Nicaea.
நிசாயாவில் ரோம சபை நிறுவப்படும் வரைக்கும் அது அவ்வாறே ஒவ்வொரு நபருக்கும் இருந்து வந்தது.
God be merciful now.
தேவனே இப்பொழுது இரக்கமாயிரும்.
The pool will be ready. The hearts open.
தொட்டி ஆயத்தமாயிருக்கும். இருதயங்கள் திறந்துள்ளன.
Come in, Lord Jesus, we're in the last hours.
கர்த்தராகிய இயேசுவே உள்ளே வாரும், நாங்கள் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம்.
If there is possibility, Lord, of them coming in at this hour, which I hope and trust that there is.
இந்த நேரத்தில் அவர்கள் உள்ளே வருவது சாத்தியமானால் அது சாத்தியம் என்று நான் நம்புகிறேன்.
And we who are in, Lord, may we take inventory now that we have seen and heard the voice of God speaking through his word and we know what hour we're living.
கர்த்தாவே, உள்ளே இருக்கும் நாங்கள் அவருடைய வார்த்தையின் மூலம் பேசும் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் கண்டும் இருக்கிறோம் என்று அறிந்தவர்களாய் எந்த மணி நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கணக்கெடுத்து பார்ப்போமாக.
Grant it, Father. We commit them to thee in the name of thy son.
பிதாவே, இதை அருள்வீராக. உம்முடைய குமாரனின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம்.
Now with our heads bowed.
இப்பொழுது நாம் நமது தலைகளை வணங்கி இருப்பதோடு
softly and
மென்மையாகவும் மென்கறிவாகவும் இயேசு அழைக்கிறார். உனக்காகவும் அழைக்கிறார்.